والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பான உலமாக்களே, மேலான சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல பல விடயங்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் எங்களை ஒன்று சேர்த்த அல்லாஹுவை முதலாவது போற்றி புகழ்ந்தவனாக, இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த இறைவனுக்கு அல்லாஹுக்கு நன்றி தெரிவித்தவனாகவும், இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இது ஒரு சில மணித்தியாலங்களில் நடைபெற்ற நடந்தேறிய ஒரு விடயமல்ல. பல மாதங்களுடைய உழைப்புகள், பல நபர்களுடைய முயற்சிகள், பல வகையான மஷூராக்களுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி தந்தான். ஆரம்பம் தொற்று கடைசி வரைக்கும் என்னுடன் எங்களுடன் ஒன்றாக இருந்து செயல்பட்ட அனைத்து சகோதரர்களுக்கும், குறிப்பாக வாலிபர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய இந்த உழைப்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இரண்டாவது பாயிண்ட் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால பேச இருக்கிற இந்த தலையங்கம், உங்களுடைய பணத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய, பியூரிஃபை யுவர் வெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த தலையங்கத்தில் ஜகாத்தை பற்றி நான் பேச இருக்கிறேன். ஒரு விடயத்தை ஆரம்பமாக இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக ஷாஃபி மதுஹபை மையப்படுத்தித்தான் இந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது ஹதீஸுக்கு குரானுக்கு மாற்றம் என்பது கருத்தல்ல. குரான் ஹதீஸை மையப்படுத்தித்தான் நான் பேசுவேன். ஆனால் ஷாஃபி மதுஹபினுடைய உசூல்களை இங்கே உள்வாங்கிக் கொண்ட நிலையில்தான் நான் இந்த தலையங்கத்தில் பேச இருக்கிறேன். ஷாஃபி மதுஹபை பற்றி எடுத்துக்கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய கன்ஸ்டிடியூஷன்ல கூட பிரச்சனைகள் வரும் பொழுது ஷாஃபி மதுஹபு பிரகாரம் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியது கன்ஸ்டிடியூஷன்லே இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருப்பதின் காரணமாக, ஷாஃபி மதுஹபை பேஸ் பண்ணி குரான் ஹதீஸுடைய நிழலில் மாத்திரம் இருந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை, இந்த வகுப்பறையை நிறைவேற்ற செய்ய நான் முயற்சிக்கிறேன். மூணாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஜகாத்தை பற்றி பேசுவதாக இருந்தால், நான் ஆரம்பத்தில் இதை பற்றி நினைக்கும் பொழுது பேசும் பொழுது என்னத்தில் ஒரு சகோதரர் கேட்டார், மூணு மணி நேரத்தில் ஜகாத்தை பற்றி பேசி முடிக்க முடியுமா என்று சொல்லி. உண்மையிலேயே அந்த நேரத்தில் நினைத்தேன் ஏதோ சமாளிக்கலாம் என்று சொல்லி, ஆனால் அப்படியும் சமாளிக்கவும் முடியாது. இது மிகவும் ஒரு டீப்பான, ஒரு ஆழமான, விரிவாக படிக்கப்பட வேண்டிய, விளங்க வேண்டிய ஒரு தலையங்கம் என்பதின் காரணமாக இன்றைய இந்த பிரசன்டேஷன் ஊடாக, இந்த வகுப்பறையின் ஊடாக மூணு விடயங்களில் போக்கஸ் பண்ண போறேன். ஒன்று, கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும், பணத்துடைய ஜகாத். இந்த பணம் என்று சொல்லும் பொழுது அது கரன்சியாக இருக்கவும் மேலும், தங்கம் வெள்ளியாக இருக்கவும் மேலும், இவைகளுடைய ஜகாத் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எப்படி கல்குலேஷன் பண்ணப்பட வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். இரண்டாவது ஒரு தலையங்கம் என்னவென்று சொன்னால், ஒரு அதாவது வியாபாரத்துக்காக வேண்டி சேமிக்கப்பட்ட, வியாபாரத்துக்காக வேண்டி ட்ரேடிங் பிசினஸ், இதுக்கு எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும், ட்ரேடிங் உடைய ஜகாத் எப்படி கல்குலேட் பண்ணப்பட வேண்டும். மூணாவது ஒரு முக்கியமான தலையங்கம் தான், கலெக்டிவ் ஜகாத் சொல்லக்கூடிய கன்செப்ட் எவ்வளவு முக்கியமானது. கலெக்டிவ் ஜகாத், ஜகாத்து கொடுக்கும் பொழுது கலெக்டிவாக எல்லாரும் சேர்ந்து தான் அது ஒரு பூலாக அமைக்கப்பட்டு ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு தலையங்கத்தில், இந்த மூணு தலையங்கத்துக்குள்ளிருந்து கொண்டுதான் இன்றைய நான் இன்றைய கலந்துரையாடலை, இன்றைய வகுப்பறையை நான் ஆக்க முயற்சிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பொருந்திக் கொள்வானாக, இதை ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் அமலுக்குரிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. சொல்லக்கூடியது இது ஒரு ஹதீஸுடைய கருத்து. ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, ஜகாத்தை கொண்டு
உங்களுடைய பணத்தை செல்வத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜகாத்தை கொண்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே ஜகாத்து கொடுப்பது என்று சொல்லக்கூடியது எங்களுடைய பணத்தை அழகாக்குவதற்குரிய ஒரு அம்சம். இதற்கு எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இந்த ஹிஜாமா. ஹிஜாமா என்று சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய அழுத்த ரத்தம். என்ன ரத்தம்? அசுத்தமான ரத்தங்களை வெளியெடுக்கிறது. கப்பிங் செஞ்சு என்ன செய்வாங்க? கப்பிங் வழியாக ரத்தத்தை வெளியெடுப்பாங்க. இந்த ரத்தம் எங்களுடைய உடம்பில் இருந்துதான் வெளியாக்கப்படுகிறது. இதே போலத்தான் ஜகாத் என்று சொல்லக்கூடியதும் என்னுடைய பணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகையான அசுத்தமான பணம், ஒரு வகையான கிருமிகள், அதாவது ஒரு வகையான அசுத்தமான பணம், இந்த பணம் வெளியாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் சில உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இருக்கிறார்கள். எனவே ஜகாத் என்று சொல்லக்கூடியது என்னுடைய பணத்தை சுத்தமாக்குவதற்குரிய, என்னுடைய பணத்தை அழகுபடுத்துவதற்குரிய ஒரு வழி என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இன்னமா ஹுவ இன்னமா ஹிய அவ்ஸாஹுன் நாஸ். நிச்சயமாக ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த பணம் இருக்கிறது, இது மக்களுடைய செல்வத்திலிருந்து ஓரமாக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அசுத்தங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். எனவே ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் கொடுப்பதின் காரணமாக என்ற பணம் சுத்தமாகுது, என்னுடைய பணம் பாதுகாக்கப்படுகிறது, என்னுடைய பணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 7 சந்ததி வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்வசம் ஆக்கிக் கொள்றான் என்று சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் இந்த பியூரிஃபை யுவர் வெல்த் என்று சொல்லக்கூடியதுக்கு உள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜகாத்துடைய அர்த்தம் என்ன? ஜகாத் என்ற வார்த்தை குர்ஆன்ல திருப்பி திருப்பி வந்திருக்கிறது. வஅகீமுஸ் ஸலா வஆதுஸ் ஸகா, தொழுகையை நிலையாக்குங்கள், ஜகாத்தை கொடுங்கள். ஜகாத் என்பதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அது ஜகாத் என்றது அது லொகாவில பாசையில் அதுக்குரிய கருத்து துக்கிலிய சுத்தமாக்குறது, அல்லது க்ரோ அல்லது வளர்க்கிறது, உண்ட வளர்க்கறதுக்கும் சொல்லப்படும் ஜகாத். ஜகாத் என்று சொல்லி இன்க்ரீஸ், உண்ட கூட்டுறது. இதெல்லாம் அரபிக் அர்த்தம் அல்ல, இது வந்துட்டு லொகா, அதாவது பாசையில இருக்கக்கூடிய மீனிங் தான். கிளிய பண்றது, க்ரோத் க்ரோ ஆக்குறது, இன்க்ரீஸ் பண்றது என்ற அர்த்தம் எல்லாம் இதுக்கு இருக்கிறது. இதே போல மார்க்கத்தில் ஜகாத் என்றா ஷரஈல நாங்க படிக்க போற இந்த பாடத்தில் ஜகாத் சொன்னா, ஜகாத் இஸ் எ ரைட் விச் பிகம் எ டியூ இன் சர்டன் டைப் ஆஃப் வெல்த். எல்லா பணத்திலேயும் ஜகாத் இல்ல, ஜகாத் சர்டன் டைம் ஒரு குறிப்பிட்ட பணத்தில் தான். எல்லா பணத்துக்கும் ஜகாத் வராது, எல்லா தண்ணிக்கும் ஜகாத், எல்லா பொருளுக்கும் ஜகாத் இல்ல. ஆட்டு ஃபார்முக்கு ஜகாத் இருக்குது, ஆனா கோழி ஃபார்முக்கு ஜகாத் இருக்கான்னு கேட்டால் அது ஜகாத் இல்ல. அது பிசினஸ் ஆக மாறும் என்றது அது வேற விஷயம். இப்படியாக சர்டன் டைப் ஆஃப் பணத்தில் தான் என்ன செய்யும் ஜகாத் வரும், அது டிஸ்ட்ரிபியூட்டபிள் டு தி ஸ்பெசிபிக் கேட்டகரி ஆஃப் தி ரிசிபியன்ட்ஸ். குறிப்பிட்ட ஆக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கோம் வேணாது. குறிப்பிட்ட பணத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அறவிடப்பட்டு குறிப்பிட்ட ஒரு வகுப்பாருக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படக்கூடிய பணத்துக்கு பெயர் ஜகாத்துடைய பணம். இதுல எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்குது. குறிப்பிடப்பட்ட பணம், குறிப்பிடப்பட்ட அளவு, குறிப்பிடப்பட்ட நபருக்கு. அளவும் எங்களால் முடிவு செய்ய முடியாது, அளவும் அல்லாஹ்வால் ரசூலால் முடிவு செய்யப்பட்ட அளவு மட்டும்தான். இதே போல பணமும் எங்களால் முடிவு செய்ய இயலாது, அல்லாஹ்வால் ரசூலால் முடிவு செய்யப்பட்ட பணம் மட்டும்தான். இதே போலத்தான் யாருக்கு கொடுக்கணும் இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான், இவங்களுக்கு தான் இது கொடுக்கப்பட வேண்டும். எனவே ஜகாத் என்றதுல மூணு வகையான ஏரியாக்கள், மூணு வகையான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பணத்தில குறிப்பிட்ட அளவு எடுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்ட நபர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். இது எல்லாமே வகிதான் அல்லாம இதுல யாருக்கும் கண்ட தலைய பாவிக்க இயலாது. எனவே இது மிக முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜகாத் என்ற வார்த்தைக்கு குர்ஆன்ல, ஜகாத் என்ற வார்த்தை பணத்தை செலவழிங்க, பணம் என்றது செலவழிக்கப்பட வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும், இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆச்சரியமான ஒரு மார்க்கம், அதாவது மனிதனுடைய புத்திக்கு அப்பால் பட்ட ஒன்று, மனிதனுடைய புத்தியால சிந்திக்க முடியாது. குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சொல்றோம் என்னன்னு சொன்னா, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப். பொதுவாக நீங்க எந்த ஒரு தஃப்ஸீர் எடுத்து பார்த்தாலும் அல்லது குர்ஆன் எடுத்து டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தாலும் இதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு தென்படாதது, அன்சீன், கண்ணுக்கு தென்படாத விடயங்களை கொண்டு நம்புறது. கண்ணுக்கு தென்படாத விடயம் என்றது மட்டுமல்ல, அங்க அந்த வைப் என்ற வார்த்தைக்கு மறைமுகமானது ஒன்று, கண்ணுக்கு தென்படாது மறைமுகமானது. இப்ப இந்த வயர்னுக்கு என்ன இருக்குது, கரண்ட் இருக்குது, இது கண்ணுக்கு தென்படுதில்லை. இப்ப நாங்க சொல்லுவோம் கபருடைய அதாவு கண்ணுக்கு தென்படுதில்லை, சுவர்க்கம் நரகம் கண்ணுக்கு தென்படுதில்லை, இதே போல சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கண்ணுக்கு தென்படுதில்லை, இதெல்லாம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, உலமாக்கள் சொல்றாங்க அல்லதீன யுமினூன பில் கைப் என்றால் அர்த்தம் கண்ணுக்கு தென்படாதது மட்டுமல்ல புத்திக்கப்படாதது, புத்திக்கப்படுவதில்லை. உதாரணமாக குர்ஆன் சொல்லுது வட்டி வாங்கினா பணம் குறையுது, ஜகாத் கொடுத்தா பணம் பெருகுது. நீங்க கொடுப்பதை கொண்டு உங்களுடைய பணம் சுத்தமாகுது, நீங்க சேமிப்பதை கொண்டு பணத்தில் குறைவு ஏற்படுகிறது. இதை பேசி நீங்க ஒரு நன் முஸ்லீம் சொன்னா இது என்ன கல்குலேஷன், இது இது என்ன மேத்தமெட்டிக்ஸ், இது இது என்ன மெக்கானிசம், இது இல்ல நாங்க சொல்றோம் இல்ல இதுதான் உண்மையான மெக்கானிசம், கொடுக்கறதை கொண்டு பணம் கூடும். எனவே குர்ஆன் சம்பாதிக்கிறதை பற்றி பேசிக்குது. இந்த மொண்டிக்கு பொதுவாக உலமாக்களுக்கு சொல்ற ஒரு குறைக்குது, இந்த ஹதரத்மார் எப்ப பார்த்தாலும் கொடுக்கறதை பத்தி தான் பேசுவாங்க, ஏர்னிங்க பத்தி பேசுறதுல எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், நீங்க சம்பாதிக்கிற எப்படின்றத பத்தி எனக்கு பேச சொன்னா நான் ரெண்டு மணித்தியாலும் அல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணித்தியாலும் தொடர்ச்சியாக பேசுறேன் எப்படி சம்பாதிக்கணும். குர்ஆன் ஏர்னிங்க பத்தி என்ன சொல்லிக்குது, எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது சுபஹானல்லாஹ், ஹதீஸ் கலந்து எந்த அளவுக்கு சூருதப்படுது, சூர் சூருதப்படுது, அதாவது முதலாவது சூருதப்படும், உலகம் அளிக்கப்படும் சந்தேகம் இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் சரி உண்ட கையில் ஒரு மரம் இருந்தா அந்த மரத்தையாவது நாட்டிட்டு மௌத்தாகும், சூருதப்பட்ட மரம் இல்லாம வைத்திரும், நோ டவுட், சந்தேகம் இல்லை, மலையும் பஞ்சாக பறக்கும். அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு மோட்டிவேட், சுபஹான, ஒரு மரத்தையாவது நட்டிட்டு போங்கோ. சம்பாதிக்கிறது முக்கியம், நிச்சயமாக உலகத்தில் ஒன்று நிரந்தரமாக நாங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம், சம்பாதிக்கணும். எனவே உழைப்பை பற்றி குர்ஆன் ஹதீஸ் மிச்சம் பேசிக்குது, எப்படி உழைக்கணும், எது ஹலால் எது ஹராம். ஆனால் இதே போல பணத்தை கொடுக்கறத பத்தியும் குர்ஆன் பேசிக்குது, பணத்தை கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு பல வகையான வார்த்தைகள் இருக்குது. ஒன்றைக்குது இன்ஃபாக், செலவழிக்கிறது, والذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون انفاق سلام عليكم இன்னொண்டிக்கு சதகா, சதகாண்ட வார்த்தையும் குர்ஆன் கையாண்டிக்குது, ஜகாத்ன்ற வார்த்தையும் குர்ஆன் பேசிக்குது, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹ் தன்ற பணத்தை கொடுக்கிறது, இத பத்தி குர்ஆன் பேசி பணத்தை கொடுக்கிறது. ஒன்று சதகா, ஒன்றைக்குது இன்ஃபாக், ஒன்றைக்கு ஜகாத், ஒன்றைக்குது பணத்தை கொடுக்கிறது. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப் சுப்ஹானல்லாஹ், பணத்தை கொடுக்கிறது. அந்த எட்டு கூட்டம் மட்டுமல்ல, எட்டுக்கு வெளியே இன்னும் எவ்வளவு இருக்கிறாங்க, கேட்டு வாரவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலுமா இல்லதா, கேட்டு வாரவங்க எங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் கொண்டிருக்குது, ஜகாத்தை வந்து யாராவது கேட்டா கொடுத்துடுவோம், ஜகாத் கேட்டு வார ஆக்களுக்கு கொடுக்கலுமா, எத்தனையோ பேருடைய கையில் இப்ப அப்ளிகேஷன் இருக்குது, எந்த மகள் கொடுக்கிறது, எனக்கு வீடு கட்டிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லி உங்கள்ட்ட ஒவ்வொருத்தரிடத்திலையும் எத்தனையோ கடிதங்கள் இருக்கும், எத்தனையோ கடிதம் இருக்கு. இப்ப கேட்டு வார ஆக்களுக்கு ஜகாத் கொடுக்கலுமா, குர்ஆன் இதை பத்தி பேசிக்குது, குர்ஆன் இதை பத்தி சொல்லி இருக்கிறது, وَآتَ الْمَالَ عَلَى حُبِّهِ ذَوِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينَ وَالصَّائِلِينَ கேட்டு வாரவங்க, وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ, கேட்டு வாரவன ஒதுக்காதே, கொடுத்து தான் போற, கேட்டு வாரவருக்கு இல்லை என்று சொல்லவானம் குடும்பம். இன்றைக்கு நாங்க எப்பவுமே ஒரு கருத்து சொல்லுவாங்க என்று சொன்னா, ஜகாத் என்று வந்து சொன்னா, ஜகாத் என்ற இடத்துக்கு நாங்க வந்தா நாங்க யாருமே அதனுடைய சட்டங்களை ஃபுல்ஃபில் பண்றில்ல, முதலாவது புற தென்பட்டா நோ முடிச்சோம், புற தென்படாம முடிக்கல. காபத்துள்ளாவில் தான் ஹஜ்ஜி போகணும், ஹஜ்ஜி ஈரான்ல போய் செய்யலாது. தொழுகைக்கு நேரம் வரணும். இதே போல ஜகாத்து கொடுக்கிறதுக்கு நாங்க என்ன சர்ச் பண்றோம், ஏன் ஜகாத் இவர் வாங்க தகுதியானவரா என்ற செய்தி நாங்க அவரை தேடி பார்க்கணும். அவரை தேடி பார்த்து தான் அவருடைய கையில் இந்த ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. கிட்டத்தில் இலங்கையில் இருக்கிறது ஏராளமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க என்ன செய்யறாங்கடா, அவங்க என்ன செய்யறாங்கடா, ஸ்காலர்ஷிப், அதாவது ஜிசி ஏ லெவல் படித்து யூனிவர்சிட்டிக்கு செலக்டடான மெடிசின் மற்ற இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோகளுக்கு செலக்டடான ஆக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுல ஏராளமான குரூப் இருக்கு, ஏராளமான வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மாஷால்லாஹ் அவங்க செய்யறாங்க. அப்ப ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு குரூப் 15 குரூப் செய்யறது ஒன்று செய்யறாங்க, ஒன்று சேர்ந்து பேசுறாங்க, நாங்க 15 பேரும் செய்த விடயங்களை நெட்வொர்க் கூட செஞ்சா நல்லா இருக்குமே, இன்னும் என்ன செய்யும், இது கலெக்டிவாக இருக்குமே என்று சொல்லி 15 பேரும் குரூப் ஒன்று சேர்ந்து பேசினா ஆச்சரியம் தெரியும். ஆச்சரியம், ஒரு புள்ள யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாரு, அவரு யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில படிக்கிறாரு, அவருக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க எத்தனை குரூப், 12 குரூப், 12 குரூப். கிட்டத்தட்ட அவருக்கு மாசம் ஒரு நாள் மாசத்துக்கு அவருக்கு கிடைச்சிற அமௌண்ட் பார்த்தா மோர் தென் 70,000 ரூபீஸ். அவருக்கு என்ன செலவு, ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணணும், அட்ரஸ் மாத்தணும், ஒவ்வொரு ஆர்கனைசர் கொடுக்கணும், நான் ஜிசி ஏ லெவல் இத்தனை பாடத்தில் பாஸ் நான் இந்த லெவல்ல ஈடுபட்டிருக்கிறேன், எனக்கு இந்த பைனான்சியல் லெவல் மோசம், எனக்கு உதவி செய்வோம். இவர் 15 இன்ஸ்டிடியூஷன் அனுப்பிப்பார் என்ன நோக்கத்தில், யாரு சரி ஒத்தருந்து வரட்டுமே சொல்லி. அப்ப யாரு சில ஒத்தரால் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நடக்கிற கேட்கிற சமூகத்திலையும் அவங்க நல்லா ஸ்டடி பண்ணித்தான் கேட்பாங்க. எனவே கேட்கிறா கழிக்கிறாங்க, இவங்க நல்ல அழகா படிச்சு விஷயத்தை விளங்கித்தான் கேட்பாங்க, என்ன எப்படி கேட்டா தருவாங்க. எனவே தான் மார்க்கம் சொல்லுது, கேட்டு வாராக்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்து அனுப்புங்கோ அது ஜகாத்தாக ஆக்கிக் கொள்ள வாணும், அது ஜகாத்துக்குள்ள குடும்பம் சேர்க்க வாணும், அது வேற ஒரு அக்கௌண்ட் அதுக்கு, அது வேறொரு பசல்லி அது. எனவே உலகத்தில் யாமிச்சுக்கோங்க, இன்ஃபாக் என்றது, சதக்கான்றது, ஜகாத் என்றது, வாத்தல் மால அலா ஹுப்பிஹி உமைய கர்துல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடன் கொடுக்கிறது. இதை பத்தி எல்லாம் குர்ஆன் ஏராளமாக பேசியிருக்கிறது. எனவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, இதே போலத்தான் யத்தீம்களுக்கு செலவழிக்கிறது, அனாதைகளுக்கு செலவழிக்கிறது, விடோசுக்கு செலவழிக்கிறது. குர்ஆன் இதை பத்தி எல்லாம் ஹதீஸ் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை யாமிச்சுக்கொள்ளணும், இந்த ஜகாத் என்று இருக்குது, இன்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு கருத்தொண்டு இருக்குது, ஜகாத் என்றது வந்துட்டு பவர்ட்டி இல்லாமக்கிறதுக்குரிய டூல்ஸ் என்று சொல்லி. என்ன டூல்ஸ், பவர்ட்டி இல்லாமக்கிறதுக்கு ஜகாத் கொடுத்தா பவர்ட்டி இல்லா போயிட்டு வரும். அது இல்லா போறதோ இருக்கிறதோ உங்களோட பிரச்சனை அல்ல. ஜகாத் என்றது ஒரு பியோர் இபாதத், என்னது இது, ஒரு எக்கானமிக்கல் டேர்ம்ஸ்ல வரக்கூடிய பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட உண்டல் இது, இது வெறுமனே ஒரு இபாதத். இது முதலாவது தலையில வரும். எப்ப இது இபாதத் என்ற கன்செப்ட் தலையில இருந்து எடுப்படுமோ அன்றைக்கு இது மாறும், கன்செப்ட் மாறும். பாகிஸ்தான்ல அய்யூப் கானுடைய காலத்தில், அய்யூப் கான் சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவருடைய காலத்தில் இருந்த சில மக்கள் அவங்க மதரசாக்கள்ல படிச்ச உலமாக்கள் அல்ல, அவங்க லண்டன்ல போயிட்டு இஸ்லாத்தை படிச்சுட்டு வந்துவாங்க, எங்க ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் ஹார்வர்ட்ல போயிட்டு இஸ்லாம் படிச்சுட்டு வந்தவங்க, அவங்க வந்து ஒரு கருத்து சொன்னாங்க, 2.5% ஜகாத் என்றது இந்த காலத்துடைய பவர்ட்டியை இல்லாமாக்க போதாது, இந்த 2.5% என்றது 5% கூட்டணும். அவங்க எப்படி பார்த்தாங்க ஜகாத்தை, ஜகாத்தை இபாதத்தாக பார்க்கல அவங்க, அவங்க பார்த்த ஜகாத்தை பவர்ட்டி வறுமையை இல்லாமாக்கிறதுக்கு ஒரு டூல் தான் பார்த்தாங்க. இது இல்ல, முதலாவது வரோணம், ஜகாத் என்றது ஒரு பியோர் இபாதத், பியோர் இபாதத். உதாரணமாக ஜகாத் என்று சொல்ல எந்த அளவுக்கு பியோர் இபாதத் சொன்னா, உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் மக்கள் எல்லாருமே பணக்காராக்கள வாழ்றாங்க. ஜகாத்து வாங்க தகுதியானவங்க யாரும் இல்லை. ஜகாத்து வாங்க தகுதியானவங்க யாரும் இல்லை. ஒருத்தர் தந்த தலையில பணத்தை வச்சு கொண்டு போறாரு, ஜகாத்து யாரும் இருந்தா வாங்கணும். இதுக்கு ரெண்டு காரணம், இதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, மக்களிடத்தில் நியாயமான பணம் இருந்துச்சு, நியாயமான பணம், யாரும் ஏழைகளும் இல்லை. ரெண்டாவது, மக்களிடத்தில் நான் வேறொத்த கை நீட்ட மாட்டேன் என்ற உணர்வும் இருந்துச்சு. எப்படி ஒரு மனிதன் வரவேண்டிய பண்பு, நான் வேறொத்த கை நீட்ட கூடாது. அவர்கிட்ட கை நீட்டுவதாக இருந்தால் ஒரு சம்பளமா தான் வாங்கணும், சும்மா வாங்குற சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது. காலத்தில் எந்த அளவுக்கு மக்களிடத்திலே வறுமை இல்லா போயிட்டது, பணத்தை கொடுக்கிறாங்க, பணத்தை இருக்க யாரும் தகுதி இல்லை. அப்பதான் சொன்னாங்க, அந்த கட்டத்தில் கூட சொல்ல இல்ல, நீங்க இப்ப ஜகாத் கொடுக்க தேவையில்லை, வறுமை இல்லா போயிட்டது. அப்ப சொன்னாங்க, அந்த 2.5% பணத்தால நீங்க என்ன செய்யுங்க சொன்னால், யுத்தத்துக்கு தேவையான தளபாடங்களையும் ஆயுதங்களையும் வாங்கி வைங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து வருகிறது, அறிக்கை வருகிறது, எங்கள்கிட்ட போதிய அளவு குதிரைகளும் போதிய அளவு ஆயுதங்களும் போதிய அளவு தளபாடங்களும் இருக்கிறது, இது வந்தா இன்னும் அநியாயமாகிடும். அப்பத்தான் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சில கிதாபுகள் இப்படியும் வந்திருக்கிறது, சொன்னாங்க தானியங்களை வாங்கி உலகத்தில் தூவிடுங்கோ, அதை பறவைகள் சாப்பிட்டு போகட்டும். இதை சொல்லி போட்டு அவர் சொல்றாரு, இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க எக்கானமிய தங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி மாவை கொண்டேத்து அட்லாண்டிக் ஓஷன்ல கொட்டுறாங்க. இஸ்லாமிக் ஆட்சி காலத்தில் பணம் எவ்வளவு மிச்சமீத்து சொன்னா, பணம் எவ்வளவு இருந்து சொன்னா, கொண்டேத்து இந்த தானியங்களை வாங்கி காட்டுல பறவைகளுக்கு தூவினாங்க, சாப்பிடட்டும் சொல்லி. இன்றைக்கு எந்த அளவுக்கு நஸ்ஸானியத்தின்தா, ஆப்பிரிக்காவுல மக்கள், சோமாலியாவுல மக்கள் பசியில மக்கள் மௌத்தாகிறாங்க, ஆனா ஏன் எக்கானமியை நான் காத்துக்கொள்ளணுமேன்றதுக்காக வேண்டி அவன் மாவை கொண்டு அட்லாண்டிக் ஓஷன்ல கொட்டுறாங்க. ஏன் எங்க எக்கானமியை நான் காத்துக்கொள்ளணும். எனவே வாழ்க்கையில யாமச்சுக்கோங்க, பணத்தை கொடுக்கிறது இது ஒரு இபாதத்து. இது வெறுமனே பவர்ட்டியை இல்லாமக்கத்துக்குரிய ஒரு வழி மட்டுமல்ல, இது பவர்ட்டி இல்லாமது வளர்றது, அது எங்க கையில் உள்ள விஷயம் அல்ல. ஆனா ஜகாத் நாங்க கொடுக்கணும், சரியாக கொடுக்கணும். எனவே தான் ஜகாத் என்றது ஒரு பியோர் இபாதத். இதுல யாருடைய எந்த வகையிலையும் எந்த ஒரு கருத்தும் இதுக்குள்ள திரிக்கப்பட முடியாது, எந்த ஒரு கருத்தும் இதுக்குள்ள திரிக்கப்பட முடியாது. ஹதீஸ்ல என்ன இருக்கிறதோ, ஃபிக்ஹ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது மட்டும்தான் இதுக்குள்ள கொண்டு வரப்படும் என்பதை மிக ஆணித்தரமாக உறுதியாக மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த விஷயம், குர்ஆனுடைய ஆயத்துகள் ஏராளம் இருக்கிறது. ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும். ஹுத் என்று சொன்னால் அதாவது டேக், நீங்க எடுங்கோ, யாரிடமிருந்து சதக்கத்தன் துத்தஹிருஹும், சுத்தமாக்குறது. வத்து ஸக்கீஹிம் சுப்ஹானல்லாஹ், தஸ்கியா பியூரிஃபை உருவாகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸல்லி அலைஹிம், அவங்களுக்கு ஸலவாத் சொல்லுங்க, துஆ செய்ங்கோ, இன்ன ஸலாத்தக சகனுன் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். குர்ஆன் பணத்தெடுங்கோ, அவங்களுக்கு துவா செய்யுங்கோ, அவங்களை சுத்தமாக்குது, அவங்களோட பணத்தை வளர்க்குது என்றதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இதெல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், இஸ்லாம் 5 பிலர்ல கட்டப்பட்டிருக்குது, அதுல ஒன்றுதான் ஜகாத் சொல்லக்கூடியது. ஜகாத்து கொடுக்கிறதும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள்ல ஒன்று, 5 தூண்ல ஒரு தூண் என்ற அளவுக்கு இஸ்லாம் இதை பத்தி பேசியிருக்கிறது. இப்ப வாங்க சப்ஜெக்டுக்கு, இதுல தான் முக்கியமான சில பாயிண்ட் இருக்குது, இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. விளங்காதவங்க கையை தூக்கி இணை கேட்டாலும் நாங்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வச்சிருக்கிறோம், அதை எங்களுக்கு அவாய்ட் பண்ணேலும் என்ன, இதை நீங்க கேட்டுக்கொண்டோம். இதுல முதலாவது நாங்க பார்க்கணும், ஜகாத்து யாருக்கு கடமை, ஜகாத்து யாருக்கு கடமை. ஜகாத்து கடமையாகிறதுக்கு முதலாவது ஒன்று ஃப்ரீ முஸ்லீம், இன்னும் ஒன்றைக்குது ஸ்லேவ், அடிமைகள், அடிமை இல்லை ஃப்ரீ முஸ்லீம், அவருக்கு 100% இண்டிபெண்டன்ஸ், அவர் அடிமை அல்ல. இந்த காலத்தில் நாங்கள் எல்லாருமே ஃப்ரீ முஸ்லிம்ஸ் தான், இந்த காலத்தில் அடிமைகள் யாரும் இல்ல. அப்ப இந்த ஃப்ரீ முஸ்லிம் என்று வரக்குள்ள மேல், ஃபீமேல், அடல்ட், சைல்ட், இதுல பொதுவாக இந்த ரெண்டு பகுதிக்கு மக்களுக்கு கொஞ்சம் டவுட். இந்த ஃபீமேல், இவங்களுக்கு ஜகாத் வாஜிபா, இவங்களுக்கு ஜகாத் வாஜிபா. ரெண்டாவது சைல்ட், சைல்டுக்கு ஜகாத் வாஜிபா. இந்த கன்செப்ட் ஒரு தவறான கன்செப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஜகாத் ஆம்பளைகளுக்கு மட்டும், ஜகாத் பொம்பளைக்கு இல்லைன்னு சொல்லி. பொம்பளையோட பணத்துக்கு பெண்கள் ஜகாத் கொடுத்தாகும். என்ன அர்த்தம்? எங்க மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொன்னா, கல்யாணம் முடிச்ச உடனே மனைவி வேண்ட மனைவிட சொத்து வேண்ட மனைவி வேண்ட மனைவிட சொத்து வேண்ட தவறு. நோ வே ஃபார் தட். நான் மனைவி ஒன்று தான், ஆனா ஏண்ட சொத்து வேற மனைவி சொத்து வேற, எனக்கு அதில் எந்த விதமான கையும் அடிக்கலாம், எனக்கு எந்த பவர் எந்த ரைட்ஸும் இல்லை. எந்த அளவுக்கு ரைட்ஸ் இல்லைண்டா, அவட ஜக்காத் எனக்கு தேவைண்டா கேட்டு வாங்கிக்கொள்ள, அவ்வளவுதான். உமா நான் கடனாளியா இருக்கிறேன், உண்ட ஜக்காத்தை எனக்கு தந்துடு. இந்த எத்தனையோ பேருடைய ஹஜ்ஜி கடமையா கடமை பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது மனைவி சொத்தை வித்து, எத்தனையோ பேருடைய உம்ரா செய்யப்பட்டிருக்குது மனைவியினுடைய எலவித்து நகையை வித்து. இந்த டிவோர்ஸ் கேஸ்களை நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தா, என் சொத்து இருந்து சொத்தை வித்தார், எல்லாம் செஞ்சார், வியாபாரம் ஒஸ்தாவிட்டு விட்டு போயிட்டார். இது ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். முதலாவது சமூகத்தில் இது விளங்கப்படுத்தப்பட வேண்டும். எனக்கும் இந்த மனைவி சொத்துக்கும் எந்த உரிமையும் இல்லை. நான் ஒரு மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறேன், அது மனைவிக்கு ஓனர்ஷிப் ஆகிடும். அப்படி அப்பதான் அதிகம் ஆகுது. நான் ஒரு பயணம் போயிட்டு வரக்குள்ள சாமான வாய்க்கு வந்து மனைவி கொடுக்கிறேன், என்ன கொடுக்கிறேன் கிஃப்ட், அது ஹதி அவருக்கு போயிட்டு. முதலாவது அவசிக்கோ ஃபீமேல்ஸுக்கும் அத பெண்களுக்கும் ஜக்காத் என்றது இருக்குது. அவங்களோட பணத்துக்கு அவங்க ஜக்காத் கொடுக்கணும், அவங்களோட ஜக்காத் அவங்க கல்குலேட் பண்ணி அவங்க ஜக்காத் கொடுக்கணும். ரெண்டாவது சைல்ட், சைல்ட் புள்ளைக்கு ஜக்காத் இருக்குது. எனவே புள்ளைக்கு எப்படி ஜக்காத் வரும்? பாப்பா மௌத்தாகிட்டாரு, அனந்த வருஷத்து பங்கு வைக்கப்பட்டுச்சு, இவருக்கு பெரிய ஒரு அமௌண்ட் என்ன வந்திருக்குது, அவருடைய ஓனர்ஷிப் அவருக்கு இருக்குது, அசட்டாக இருக்குது, அவருடைய பணத்தில் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அவருக்கு கொடுக்க ஏலாட்டி கணக்கு பார்க்க ஏலாட்டி அவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய கார்டியன் அந்த ஜக்காத்தை பார்த்து கொடுப்பார். பின்னுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். மூணாவது ரெண்டாவது சப்ஜெக்ட் ஜக்காத்து கடமையாகிறதுக்கு ரெண்டாவது கட்டம் ஃபுல் ஓனர்ஷிப், ஃபுல் ஓனர்ஷிப். இதை பத்தி பின்னுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். மூணாவது நிசாப், நிசாப் அளவும் பூர்த்தியாகும். 1000 ரூபாய்க்கு ஜக்காத் இல்லை, 1 லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத் இல்லை, 1 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத் இல்ல. நாலாவது அல் ஹவுல், அதாவது ஜகாத் இயர் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும், ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் இல்ல, சில பொருள் இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும். உதாரணமாக எக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், எக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இருக்குது, ஒரு வருஷம் பூர்த்தியாக தேவையில்லை. எப்ப நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு சாமானை கொண்டு வருவோமோ அன்றைக்கு ஜகாத் கொடுத்துருவோம், அவ்வளவு மந்த்ஸ். மறுபடியும் ரெண்டாம் வருஷம் ஜகாத் இல்ல, மூணாம் வருஷம் ஜகாத்தும் இல்ல. பேசுவோம். இது மூணு இது நாளும் தான் ஒரு ஜகாத்து கடமையாகிறதுக்குரிய கண்டிஷன்ஸ். ஃப்ரீ முஸ்லிம்ஸ், ஃப்ரீ முஸ்லிமாக இருக்கணும், ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கணும், நிசாப் இருக்கணும், ஹவுல் இருக்கணும். ஹவுல் என்றால் ஜகாத் இய. இதே போல நிசாப் சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் தங்கத்துக்கு எவ்வளோ காசிக்கு எவ்வளோ என்று சொல்லி நிசாப் இருக்கிறது, அந்த நிசாப் பூர்த்தியாகணும். சரி, ஜகாத் இஸ் நாட் அப்ளிகேட்டரி அண்ட் ஃபாலோவிங் நன் முஸ்லிம்ஸ். நன் முஸ்லிமுக்கு ஜக்காத் இல்ல, நன் முஸ்லிம்ஸுக்கு ஜக்காத் இல்ல, ரைட். ரெண்டாவது ஜக்காத் வந்து முர்த்ததுக்கும் இல்ல. முர்த்தத்னு சொன்னா நஊது பில்லாஹி மின்ஹா, இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி போனவர், இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி போனவர், அவருக்கு ஜக்காத் இல்ல. முர்த்தத் ஃப்ரம் இஸ்லாம், அன்லெஸ் அவரை இஸ்லாத்துக்கு திரும்பி வந்தால், அவர் திரும்பி இஸ்லாத்துக்குள்ள வந்தால், எவ்வளவு காலம் குஃபர்ல வாழ்ந்தாரோ அந்த காலத்துக்குரிய ஜகாத் அவர் என்ன செய்யணும், திருப்பி அவர் கொடுக்கணும், கல்குலேட் பண்ணி கொடுக்கணும். எனவே ஜகாத் என்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று. முர்த்தத்தாகவே மௌத்தாகிவிட்டால், முர்த்தத்தான் மௌத்தானால், இஸ்லாமிக் ஆட்சியாக இருந்து இந்த நாட்டினுடைய எந்த நாட்டில் இஸ்லாமிக் ஆட்சி இருக்குமோ அந்த நாட்டில் முர்த்தத்துடைய பணம் அனந்தர சொத்தாக போக மாட்டது, இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்க மாட்டது, அது நேரே பைத்துல் மால்ல சேர்க்கப்படும். எங்க சேர்க்கப்படும்? பைத்துல் மால்ல சேர்க்கப்படும். எனவே ஒன்று, நன் முஸ்லிமுக்கு ஜகாத்து வாஜிபில்ல. ரெண்டாவது, முருத்தானவருக்கும் ஜகாத்து வாஜிபில்ல. இதுதான் அடுத்த சப்ஜெக்ட். பாலகாலாக்கள் சின்ன பிள்ளைகள் நான் சொல்லுவோம் சைல்ட் அவங்களும் அவங்களுடைய ஜகாத்தும். இதனால சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிருக்கிறாங்க, அலா மன் வலிய யதீமன் லஹு மாலுன் ஃபல்யஃப்தஜிர் ஃபீஹி வலா யத்ருக்ஹு ஹத்தா தஅகுல ஸதகா. த கார்டியன் ஆஃப் த சைல்ட் இன்னசன்ட் பர்சன் இஸ் ஒப்ளிகேட்டட் டு பே ஜகாத் ஃப்ரம் தேர் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொருத்தரும் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆக்களுடைய பணத்தை கணக்கு பார்த்து இந்த கார்டியனுக்கு பொறுப்பு, இந்த கார்டியனுக்கு பொறுப்பு, கார்டியன் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கணும். இதே போலத்தான் கார்டியன் கொடுக்க இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பாவம் இல்லை. ஆனால் எப்ப பிள்ளைகள் பெருப்பாங்களோ பெருத்திடுவாங்களோ என்னைக்கு மெச்சூர்ட் ஆகுவாங்களோ அண்டக்கு அந்த பிள்ளைகள் கணக்கு பார்த்து வாப்பா எங்களை கார்டியன் கொடுக்க இல்லை நாங்க கொடுக்க போறோம் என்ன செய்யணும் கணக்கு பார்த்து கொடுக்கணும். இதுல இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பாருங்க, முக்கியமான இஸ்லாமிக் எக்கானமியில ஒரு மிக முக்கியமான ஹதீஸாக இந்த ஹதீஸ் பார்க்கப்பட்டீங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? மன் வலிய யதீமன், ஒத்தர் கார்டியனாக மாறுறாரு யதீமுக்கு, ஒரு புள்ளையோட வாப்ப மூத்து அனந்தர சொத்து பங்கு வச்சோம், பங்கு வச்சா வாப்பட சொத்து முழுக்க வரையிடும். உதாரணமாக சில கட்டமைக்குது சுபஹானல்லாஹ், இஸ்லாம் எவ்வளவு அழகான தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போன சந்தர்ப்பத்தில் வாப்பா உமா ரெண்டு பேரும் மவுத்து, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள மட்டும்தான் நிக்குது. போன ஆட்கள் ரெண்டு பேருக்கு உமா வாப்பாவும் இல்ல யாரும் இல்ல. இப்ப என்ன செய்ய முடியும் சொன்னா முழு பணமும் அந்த புள்ளைக்கு வருகிறது. இந்த புள்ளைக்கு வயசு என்ன? 15 வருஷமாக இன்னும் 10 வருஷம். இப்ப இந்த புள்ள எத்தியமாக இருக்குது, இந்த புள்ளைக்கு மாலிக்குது பணம். அல்லாஹுடைய நபி சொல்றாங்க அதுல பிசினஸ் பண்ணுங்க, அந்த பணத்தை சும்மா வைக்க வானம். நீங்க சும்மா வச்சா ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஜகாத் என்ன செய்யும் தெரியுமா? அதை சாப்பிட்டு கொண்டே போகும். ஒரு வருஷம் 2.5%, நெக்ஸ்ட் இயர் 2.5%, 3வது வருஷம் 2.5%, அப்படி போனா அந்த பிள்ளைக்கு 20 வருஷமாகக்குள்ள 50% பைத்திடும். எத்தனை பர்சன்ட்? 50% பைத்திடும். அப்ப இதை வேறத்தான் ஜகாத்து வந்து கொடுக்கோணும், ஆனா அந்த பணம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கணும், பணத்தை பெருக்கணும். எனவே இது மிக முக்கியமான இங்க வாங்க சப்ஜெக்ட்டுக்கு. ஃபுல் ஓனர்ஷிப். ஜகாத்து கொடுக்கிறதுக்கு ரெண்டாவது கண்டிஷன், எந்த பணத்துக்கு ஜகாத்து கொடுக்க போறோமோ அந்த ஜகாத்துடைய ஓனர்ஷிப் பிடிக்கணும். ஓனர்ஷிப் என்றது மட்டுமல்ல, ஃபுல் ஓனர்ஷிப். என்ன அர்த்தம் ஃபுல் ஓனர்ஷிப்? என்ன அர்த்தம்? Nobody has a right in the asset. அந்த அசட்ல ரெண்டு விஷயம் கட்டாமிக்கணும். ஒன்று தம்லீக் தம்கீன், தம்லீக்கும் இருக்கணும் தம்கீனும் இருக்கணும். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யுத்தம் முடிஞ்சிச்சு. எந்த யுத்தம்? இந்த நாட்டினுடைய யுத்தம் 2010 முடிஞ்சு. அப்ப 1991 தான் ஜெஃப்னால இருந்து முஸ்லீம்கள் ரிஃப்யூஜிகளாக துரத்தி அடிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டாங்க, அவர் தங்க கடை ஆவாரு. அவர் சொல்றது காலையில 7 மணிக்கு நியூஸ் வருகிறது, எங்களுக்கு எல்லாம் போச்சல் ஒன்றும் கொண்டு போயிடும். இப்ப என்ன செஞ்சேன்? இருக்கிற தங்கம் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு கட்டி குளிய தோண்டி புதைச்சிட்டு வந்து எப்ப சரி வந்தா பார்ப்போம், நசீபி தான் கிடைச்சோம். 91 நினைச்சு யுத்தம் முடிஞ்சு போறாரு. போனா உடல்ல காடு வளர்ந்து எல்லாம் என்ன செய்யப்ப தோண்டி பார்த்தா சாமான் எப்படி இருக்குது? சாமான் அப்படியே. இப்ப கேட்கிற ஜகாத்து வாஜிபா? ஜகாத்து வாஜிபா? இப்ப இதுக்கு ரெண்டு விஷயம், ஃபுல் ஓனர்ஷிப் பண்ணா தம்லீக் இருக்குது ஆனா தம்கீன் இல்ல. அவ்வளவு காலமும் அவருடைய ஓனர்ஷிப் அவருக்கு தான், ஆனா அவருக்கு எந்த பவரும் இல்லை, அவருக்கு எந்த பவரும் இல்லை. எனவே தான் நாங்க சொல்றோம் ஒரு பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கறதுக்கு ரெண்டு வேணும், தம்லீக்கும் வேணும் தம்கீனும் வேணும். சில கட்டங்கள்ல தம்லீக் இருக்குது தம்கீன் இல்ல, சில கட்டங்கள்ல தம்கீன் இருக்கு தம்லீக் இல்ல. உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களுடைய இபிஎஃப் ஃபண்ட் அல்லது இபிஎஃப் இடிஎஃப் அல்லது கவர்மெண்டால வந்து ஆர்பிஐ டிபார்ட்மெண்டால வந்து ரோட்டுக்கு காணி எடுத்துட்டாங்க. இப்ப கவர்மெண்டால வந்தா என்ன செய்ய? சப்சிடி, அதாவது அதுக்கு பதிலாக எடுத்த அளவு காணிக்கு பதிலாக கவர்மெண்ட் கணக்கு பார்த்து காசு உங்களுக்கு தரும். ஆனா இந்த காசி உங்களுக்கு உடனே கிடைக்காது. கிடைச்சுமா? உங்களோட கையில அக்கௌண்ட், உங்களோட கையில துண்டு இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்ல காசு இருக்குது, ஆனா உங்களுக்கு காசை வித்ட்ரா பண்ணே இல்லாது. அதுக்கு எத்தனையோ ப்ரொசீஜர் போகணும். ஆனா இபிஎஃப் இடிஎஃப் இருக்குது, இது உங்களுக்கு சொந்தம், ஆனா உங்களுக்கு இது கேலா. இன்னும் ஒன்று இருக்கு, உதாரணமாக இன்றைய காலத்தில் கேட்டு வந்தாரு, அனந்தர சொத்து பாப்ப மௌத்தாகல பேங்க்ல காசி கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் காசி இருக்குது. 50 லட்சம் ரூபாய் காசி இருந்ததுக்கு என்ன, அந்த காசிக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. பாப்பா அந்த காசை இன்னும் ஒரு பிசினஸுக்கு கேரண்டியாக வச்சிருக்கிறாரு. இந்த காசு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இப்ப பங்கு வச்சு கொலையலாம், இதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கணும், இதுக்கு காசு கொடுக்கணுமா? இது தம்லீக் இருக்குது, சொந்தம் இருக்குது, ஆனா தம்கீன் இல்ல, தம்கீன் இல்ல. சில கட்டங்கள்ல இப்படி நடக்கோ மேலும் தம்கீன் இருக்கு, தம்லீக் இல்ல. உங்களுக்கு வேண்டியதை செய்யலும், ஆனா சொந்தம் உங்களுக்கு இல்ல. உதாரணமாக இந்த பிரச்சனையில் இருக்கு வரும், உதாரணம் வச்சுக்கோங்க, ஒத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டிய கூலி கொடுத்தாரு, ஒரு ப்ராப்பர்ட்டிய கூலி கொடுத்தாரு, மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கூலி, 100,000. 2 வருஷத்துக்கு அட்வான்ஸ் எடுத்திருக்கிறார், எவ்வளவு அமௌண்ட் இப்ப 24 லட்சம், 2.4 மில்லியன். இந்த 2.4 மில்லியன் இந்த காசு அப்படியே அவர் எடுத்து ஒரு அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறார். என்ன அக்கவுண்ட்? ஒரு சேவிங் அக்கவுண்டோ, முதாரபா அக்கவுண்டோ, முராபா அக்கவுண்டோ, என்னமோ ஒரு அக்கவுண்ட்ல போட்டிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல போட்டிருக்காரு, அல்லது சும்மா கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறார். இந்த காசை இவர் தொடவும் இல்லை, தொட்டு கூட பார்க்கல, தேவையும் இல்லை, அவருக்கு ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட் அது. இப்ப இந்த 2 வருஷத்துடைய காசிக்குது, முதலாவது வருஷம் பூர்த்தியாகுது, 1 வருஷம் பூர்த்தியானா இவருக்கு ஜக்காத்து கடமையாகும், 12 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான். எதுக்கு 12 லட்சத்துக்கு மட்டும்? ஏன் காரணம், மற்ற 12 லட்சம் அவருக்கு சொந்தம் இல்லையா? இன்னும் அவருக்கு எப்ப சொந்தமாகும்? அவருடைய ப்ராப்பர்ட்டியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பீரியட் முடிஞ்சாத்தான் அவருக்கு அந்த சந்தி, அந்த சல்லி சொந்தமாகும். ஆனா அவருக்கு தம்கீன் இருக்கு, அவருக்கு வேண்டியத்தை செய்யலும், வேண்டியத்தை அவருக்கு செய்யலும். ஆனால் 2வது வருஷம் பூர்த்தியாகக்குள்ள உலமாக்கள் சொல்றாங்க, 2 சட்டம் இருக்குது. முதலாவது சட்டம் என்று சொன்னால், அவர் என்ன செய்யணும் சொன்னால், 1வது வருஷம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அதுக்குரிய ஜகாத்தை முதலாவது கொடுப்பார், மறுவா. அடுத்த மிச்சம் உள்ள 24 லட்சத்துக்கும் 2வது வருஷத்துடைய ஜகாத்தை மறுவா கணக்கு பார்த்து கொடுப்பார். ஏன் காரணம் என்றால், அங்க தம்கீன் இருக்குது, அங்க தம்கீன் இருக்குது, தம்லீக் இல்ல, அதாவது ஓனர்ஷிப் இருக்குது, அவருக்கு அந்த பணத்தை கையாளக்கூடிய சக்தி இல்ல. எல்லாருக்கும் இது விளங்கி நினைக்கிறேன். எனவே இதுல 2 விஷயமும் சேர்ந்தா தான் எனக்கு இந்த பணம் சொந்தம், அப்பத்தான் இந்த பணத்துக்கு ஜகாத்து கடமையாகும். எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி, இதை விளைவிக்கோங்க. ஜக்காத்துடைய அளவு, ஜக்காத்து கொடுக்கிற அளவு நீக்கணும். என்ன அளவு? 85 கிராம் நிசாப் ஆஃப் தி கோல்ட், கோல்டுக்குரிய ஜக்காத்து, தங்கத்துடைய ஜக்காத்து 85 கிராம் தங்கம் என்னிடத்தில் இருந்தால் நான் ஜக்காத்து கொடுக்கணும். 85 கிராம் தங்கம் அல்லது 85 கிராம் தங்கத்துடைய அளவு, வாங்கறதுக்குரிய அளவு சல்லி பணம் எனக்கிட்ட இருந்தால் நான் ஜக்காத்து கொடுக்கணும். அது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது பிஸ்கட்டாக இருக்கோ மேலும், அல்லது ஒரு ஒரு சும்மா ஒரு பாவினை, அதாவது ஒரு ஆம்புல ஹராமான யூசுக்காக வேண்டி வைக்கப்பட்ட நகையாக இருக்கோ மேலும், அதனுடைய அளவு பின்னுக்கு வரும். 85 கிராம் தங்கம், அதே தான் நிசாப் ஆஃப் த ட்ரேட் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இதுக்கெல்லாம் வரும். இதே போல மினரல்ஸுக்கு இதுதான் வரும். எனவே 85 கிராம் தங்கம் இதே அளவு, இந்த அளவு வாங்குறது. சில்வருடைய நிசாப், அதாவது வெள்ளியினுடைய நிசாப் வந்துட்டு 595 கிராம் பியோர் சில்வர். இது தான் தங்கம் வெள்ளியினுடைய காசியினுடைய அளவாக கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிசினஸுக்கு ஜகாத் கணக்கு பார்க்கிறால் அதனுடைய நிசாப் வந்துட்டு கோல்ட வச்சு பார்க்கிறது தான் மிக பொருத்தமானது. கோல்ட மையமாக வச்சுத்தான் நாங்க நிசாப் கணக்கு பார்ப்போம். இதுக்கு எங்கட பிசினஸுக்கு ஜகாத்தபல் இய, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஜகாத்தபல் இய வந்துட்டு எப்பயுமே லூனா கலண்டர் படிக்குத்தான் என்ன செய்யப்பட வேண்டும். 354 days லூனா கலண்டர், அதாவது இஸ்லாத்தில் லூனா கலண்டர் எவ்வளவு முக்கியமானது சொன்னா, தொழுகையை தவிர இருக்கக்கூடிய அத்தனை இபாதத்தும் இதை வச்சு, இதை வச்சு லூனா, தொழுகையை தவிர சதகா, ஜகாத்து, ஹஜ்ஜி, நோம்பு, அங்கல போன இத்தா, அங்கல போன இத்தா, தலாக்கு, தலாக்கு சொல்றதுக்கும் லூனா கலண்டர் தேவை, இத்தாவுக்கும் தேவை, ஜகாத்துக்கும் தேவை. ஒரு பிள்ளையினுடைய மெச்சூரிட்டி, ஒரு புள்ள பாலிதாகித்தார் என்றதுக்கும் இந்த லூனா கலண்டர் படிக்குத்தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். இதே தான் ஜகாத்துக்கும் 354 days. ஆனா இப்ப ஒரு பிரச்சனை உண்டிக்கும், எங்கட நாட்டில் நாங்க அதிகமாக ஃபாலோ பண்றது மத்த கலண்டர் தான், சோலார் கலண்டர். இப்ப ஜகாத்தை வந்து நாங்க ஒவ்வொரு வருஷம் இப்படி 10 நாள் 11 நாள் முன்னுக்காக்க எங்களுக்கு என்ன செய்ய, ஜகாத் வரும் சரியா ஒரு சீசன்ல, சரியா ஒரு சீசன்ல ஜகாத் வரும், ஏப்ரல் சீசனுக்கு ஜகாத். இன்றைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி நல்ல பீக் டைம் என்று ஜகாத் கணக்கு பார்க்கிறனால இன்றைக்கு வந்து அப்பதே உதாரணமாக ரபீஉல் அவ்வல் 12ஆம் போற, அல்லது நோம்பு 10ஆம் நோம்பு, அல்லது சஹருடைய 5ஆம் போற, இதுதான் கணக்கு பார்க்கிற. இப்ப என்ன எனக்கு ஒரு பிரச்சனை எங்க வருது சொன்னால் நான் என்ன செய்யலாம், அதுக்குத்தான் சொல்றாங்க நீ நாங்க வந்துட்டு சோலா இயர் படிக்கு தான் கணக்கு பார்ப்போம் என்றிருந்தால், சோலா இயர் படிக்கு கணக்கு பார்க்கிறிருந்தால் 2.577% என்ற கணக்கில் நாங்கள் கணக்கு பார்த்து கொடுத்தால் என்ன செஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். பின்ன ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்த்துக் கொள்ளணும் என்ன சொன்னால் 2.577%. இது எப்படி தெரியுமா, இது 2.77% வருஷம் 364 65 நாள் முடியல, 4 வருஷத்துக்கு ஒருக்கா எதுல முடியும், 4 வருஷத்துக்கு ஒருக்க பிப்ரவரி 29 மாறிடும், அப்போ ஒரு நாள் கூடும். அதுக்கு சொல்றாங்க அந்த நாள்ல மட்டும் 2.575% கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு வருஷம். எனவே பாருங்க பார்ப்போம், இஸ்லாத்தில் ஒரு நாள் நான் வியாபாரம் பண்ணி கூட பைத்தாலும் அதுக்கும் ஏண்ட பணத்தில் ஒரு அமௌண்ட் பிரசன்டேஜ் படிக்கு ஒரு அமௌண்ட் நான் ஜகாத்தாக கொடுத்துத்தான் ஆகும். எனவே இது ஆக முக்கியமானது. ஹவுல், அந்த ஹவுல ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்த்துக்கோ. எனவே ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்கிறோம் என்றால், நான் 85 கிராம் பணம் தங்கம் வாங்குற அளவுக்கு பணத்துக்கு எப்ப சொந்தக்காரனான ஆணையன் என்றது எனக்கு தெரியணும். எனக்கு தெரியும், சும்மா 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் காசிக்கு ஜகாத்து கொடுக்கணும் என்றல்ல, 10 லட்சம் ரூபாய் காசு எப்ப ஆவிச்சு, எப்ப வந்துச்சு, ஒரு வருஷம் எப்ப பூர்த்தி ஆகும். இந்த விஷயங்கள்ல நாங்க எப்பயுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இது நாளும் தான் ஜகாத்து ஒரு மனிதர் கொடுக்கறதுக்குரிய பேசிக் உண்டு. ஃபுல் ஃப்ரீ முஸ்லீமாக இருக்கணும், ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கணும், நிசாப் அளவு பூர்த்தியாக இருக்கணும், 4வது அவருக்கு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். இதுக்கு மேல போனா Zakat should be given as soon as possible after it become a due. எவ்வளவு அதிக வேகமாக ஜகாத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேலுமோ அவ்வளவு வேகமாக ஜகாத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். இந்த வருஷத்துடைய ஜகாத்து அடுத்த வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் என்ற கன்செப்ட் இல்லை. எத்தனையோ பேர் தெரிவிக்குது ஜகாத்து காசு கையில் வைக்கப்படுது, அவங்க என்ன செய்ய தேவைக்கு வார வாரமாக கொடுத்து கொள்வாங்க, கேட்டு வாராங்க கொடுத்துடுறது, பைபாஸ் கொடுப்பாங்க, உடுகட்டை கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, குமரகாரத்தை கொடுப்பாங்க. இல்ல, ஜகாத் என்றது எண்டக்கு டியூ ஆகித்ததோ அண்டக்கு அந்த ஜகாத் நீங்க கொடுக்காகணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்கேஸ் சில உலமாக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க, டியூ ஆகித்தது அந்த ஜகாத்துடைய பணத்தை நீங்க செப்பரேட்டா வச்சீங்க, நீங்க அந்த ஜகாத்துடைய பணத்தை உங்களோட பிசினஸ் தூக்கி மறுவ போட்டால் அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் சேர்த்துத்தான் நீங்க கொடுக்க வேண்டி வரும். அந்த ஃபண்ட் அவங்களுக்கு பாவி கேளாது, அந்த ஃபண்டுடைய ஜகாத் நீங்க உடனே கொடுத்துடணும். அதே போலத்தான் ஜகாத் வந்துட்டு நீங்க நாங்க கொடுக்க இல்லட்டையும் கூட அந்த ஜகாத் இருக்குது. ஒரு மனிதன் மௌத்தாகிட்டாரு, ஜகாத் கொடுக்காம உதாரணம் வச்சுக்கோங்களேன், வாப்பா
பிசினஸுக்கு ஜகாத்து கொடுப்பாரு ஷாபான் 15, இன்றைக்கு 15 அவருடைய கலண்டர் டே, ஜகாத்து கொடுக்கிற நாள் வந்து ஷாபான் 15 பராத்துடைய நாள் என்று சொல்லுவோமே. பாப்பா ஷாபான் 13 மௌத்தாகிட்டார். எப்ப மௌத்து? எப்ப? எத்தனை நாள் நினைக்குது? 2 days. இவருக்கு ஜகாத்து கடமையா? அந்த பணத்துக்கு ஜகாத் இல்லை. அந்த பணத்துக்கு ஜகாத் இல்லை. 15 மௌத்தானாரு, ஜகாத்து வரும். 15 மௌத்தானாரு, ஜகாத் வரும். ஜகாத்தை கொடுத்து போட்டுத்தான் பிள்ளைகள் அனந்தர சொத்து பங்கு வச்சு கொள்ளும். 13 வாப்ப மௌத்தாகிட்டாரு, 14 வாப்ப மௌத்தாகிட்டாரு, அப்ப ஜகாத்து வரமாட்டாரு. அனந்தர சொத்தை பிள்ளைகள் பிரிச்சு கொள்வாங்க. என்றைக்கு அந்த பிள்ளைகள் அனந்தர சொத்தை பிரிச்சு கொள்றாங்களோ அண்டையில இருந்து தான் புதிய ஒரு வருஷம் யாருக்கு ஆரம்பமாகும்? பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும். பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும். இதே போல இன்னொரு இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க நாங்க கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்தோ கொடுக்க இல்லையோ, நாங்க நீங்க கணக்கு பார்த்து ஜகாத்த பங்கு வச்சோ பங்கு வைக்கலையோ, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே எவ்வளவு ஜகாத்துடைய அமௌண்ட் டியூ ஆகுதோ அது யாருக்கு சொந்தக்காரர்களோ அனாதைகளுடைய அது மிஸ்கீன்களுடைய ஃபக்கீருடைய பங்காக இருக்கும் என்றிருந்தால் அது தானாக அவங்களுக்கு சொந்தமாகிடும். யாருக்கு சொந்தமாகிடும்? அவங்களுக்கு சொந்தமாகிடும். எனவே இது முக்கியமானது. ஜகாத்தபல் அசட், யாரு ஜகாத்து கொடுக்கணும் அதை பேசிட்டோம். ஜகாத்தபல் அசட், ஜகாத்தபல் அசட் என்று சொல்லக்குள்ள எல்லாத்துக்கும் ஜகாத் இல்லை. வாகனம் நீக்குது, வீட்டில் 5 உடிக்குது, 10 கடைக்குது, இப்படி ஏராளமான பொருள் இருக்குது. சிலாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கையில பணம் இல்லை, சாமான் தான் இருக்குது. ஜகாத்தபல் அசட், ஜகாத் எது கொடுக்கணும்? ஜகாத் எது கொடுக்கணும்னா ஜகாத்து கொடுக்கறதுக்கும் சில பொருள் இருக்குது. உண்டு கோல்ட் அண்ட் சில்வர், இதுல டைமண்ட் நீக்குது, மாணிக்கம் நீக்குது, வேற வேற ஐட்டம் நீக்குது. இல்ல கோல்ட் அண்ட் சில்வர் ஒன்லி, இது ரெண்ட தவிர வேறொண்ட கூட்டேதா. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து யுனைடெட் மஸ்தி முடிவெடுக்கிறோம். இன்றைக்கு கோல்டு வந்துட்டு 50,000 ரூபா ஒரு கிராம், ஆனா டைமண்ட் வந்துட்டு விலை கூட, பிளாட்டினம் விலை கூட, ஒயிட் கோல்டு விலை அல்லது பிளாட்டினம் விலை கூட, வேற ஒன்று இருக்குது. இப்ப ஒரு புதுசா ஒன்று வந்திருக்காரு, இதை விட எக்ஸ்பென்சிவ் இல்ல. கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டும் தான். இதுல ஒன்று இன்னும் ஒன்று பண்ணிடா என்று நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இது தொழுகை எப்போது விவாதத்து, இதுல ஒன்று எங்களுக்கு கூட்டேடா. ரெண்டாவது கரன்சிஸ், பணம். அப்ப நீங்க கேட்கும் பணம் என்றது எப்படி வந்துச்சு? பணம் என்றது நபியினுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்துக்கு முன்னாலேயே உலகத்தில் பணம் இருந்துச்சு. பணம் என்று சொல்லக்கூடியதும் ஜகாத்துக்கு உட்பட்டது. எனவே இது மூணாவது ட்ரேட் ஆர்டிகல்ஸ், வியாபாரத்துக்காக வேண்டி வைக்கப்பட்டுள்ள பொருட்கள், வியாபார சரக்குகள், வியாபாரத்துக்காக உள்ளவைகள். அடுத்தது ஆடு மாடு ஒட்டகம், இது மூணும் தான். கோழிக்குது அல்லது வேற குதிரை பண்ண வச்சிருக்கிறோம் இல்ல, இது மூணுக்கு தான் ஜகாத். கமல் ஆடு மாடு ஒட்டகம் இது கூடும். அஞ்சாவது எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லையும் எல்லாத்துக்கும் இல்ல, ரெண்டு ப்ராடக்ட் தான் வரும். அதாவது உணவாக உட்படக்கூடிய தானிய பொருட்கள், பல வருக்கங்கள்ல கிரேப்ஸுக்கும் ஈச்சப்பழத்துக்கும் ஜகாத்து வரும். இதை தவிர வேறொன்றுக்கு ஜகாத்து வரும். நான் இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் ஒன்றைக்கு மினரல்ஸ், கோல்டு அண்ட் சில்வர், தங்கம் வெள்ளியாக எடுக்கப்படக்கூடிய மினரல்ஸ் இருக்கு, இதுக்கு வரும். ரிகாஸ் என்று சொல்றது, இதுவும் நாங்கள் சொல்வோம் புதையல் என்று சொல்லி, புதையல் இதுக்கு ஜகாத்து வரும். இதுல தான் இந்த ஏழிலையும் தான் ஜகாத்து உள்வாங்கப்படும். இது ஏழை தவிர வேறொன்றில் ஜகாத்து கடமையாக மாட்டாரு. இப்பதான் கரன்சி, இது ஆக முக்கியமான சப்ஜெக்ட். இதுல ஒவ்வொருத்தரும் போக்கஸ் பண்ணுங்க. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பணம் கிளீனாக சுத்தமாக இருக்கணும் என்ற எவ்வளவு ஆழமாக பேசியிருக்கிறது என்ற நீங்க பார்க்கலாம். முதலாவது கரன்சி, கையில் இருக்கக்கூடிய பணத்தை நாங்க எப்படி பாவிச்சோம். இதுல முதலாவது கேஷ் இன் ஹேண்ட், கையில உள்ள பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கும். கையில உள்ள பணம் இன்றைக்கு ஜகாத்து கனவு பார்க்கிறேன்னா 10 சாமிக்கு அதையும் சேர்க்கத்தான் வேணும், 50 சாமிக்கு அதையும் சேர்க்கத்தான் வேணும். இன்றைக்கு சமூகத்தில் அந்த அளவுக்கு கிளீனாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா அது டவுட்ஃபுல். ஆனா கேஷ் இன் ஹேண்ட், foreign currency zakat should be paid from the equal amount of the local currency. இருக்கிற லோக்கல் கரன்சி கணக்கு பார்த்து அன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு கணக்கு பார்த்து அவங்க ஜகாத் கொடுப்பாங்க. பேங்க் பேலன்ஸ் ஹேட் டு பே. அதே போல கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் எங்க எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் கணக்கு பார்க்கப்பட்டு ஜகாத்து அது ஒரு ஃபிகராக கொண்டு வரப்படும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, இதுல யாருக்கும்
மாற்று கருத்து இல்ல. இதெல்லாம் பேங்க் பேலன்ஸ்ல கரண்ட் அக்கௌண்ட் வரும், சேவிங் அக்கௌண்ட் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் லோ வித்தியாசம், சேவிங் அக்கௌண்ட் லோ வித்தியாசம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் லோ வித்தியாசம், பிரச்சனை இல்ல. ஆனால் வருஷம் பூர்த்தியாகக்குள்ள அந்த பிகரை நீங்க ஜகாத்தபல் அசட்டுக்கு கொண்டு வந்து நீங்க கணக்கு பார்த்தே ஆகணும். சரி, ஜகாத் ஆன் சலரி, ஜகாத் ஆன் சலரி. சுருக்கமாக சொல்ல போனா ஜகாத் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி ஓட சலரி. சலரியிலே ஜகாத் இல்ல, சலரிக்கு ஜகாத் இல்ல. ரெண்டாவது இன்கம் ப்ரீ ஆக்கியூபேஷன், அதாவது ரெண்டல் இன்கம், சும்மா வருது காசு. அப்ப நடிகருக்கு முந்தைய கட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், ரெண்டல் இன்கம்ல வாழையிலுமா என்ன தொழில் இல்ல, ரெண்ட் வருது என்ன தொழில், எனக்கு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் வருது, இதுல வாழையிலுமா, இது எப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக், எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் உருவாக்கும். இதெல்லாம் இஸ்லாமிக் எக்கானமியில பேசப்பட்ட தலையங்கம் சப்ஜெக்ட். எனவே எப்படி இருந்தாலும் ஜகாத் இஸ் நாட் ஆப்ளிகேட்டட் இன் சலரி அட் த டைம் ஆஃப் ரிசீவிங் சச் இன்கம். அந்த டைம்ல உங்களுக்கு ஜகாத் எதுவும் வாஜிப் இல்ல. ஆனால் யா வச்சுக்கோங்க, வேர் இஸ் ஆப்ளிகேட்டரி ஆன் தட் போஷன் இஸ் சச் இன்கம் விச் ரிமைன், செலவழிக்கப்படாம எவ்வளவு காசு கையில பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், என்ன செய்யணும், ஜகாத் கொடுத்தோம். உதாரணமா வச்சுக்கோங்க, ஒருத்தர் சம்பளம் எடுத்து என்ன செய்யறாரு சொன்னால் சேமிக்கிறார். இதுக்கு வார வருஷம் ஹஜ்ஜி போறதுக்கு, எதுக்கு போறதுக்கு, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஜகாத் வாஜிபாகுமா, ஜகாத் வாஜிப், ஜகாத் வாஜிப். ஜக்காத்தை கொடுக்காம ஹஜ்ஜி போகல, இப்ப ஜக்காத்த கொடுத்து போனது ஹஜ்ஜி போகணும். மவுளை கல்யாணத்துக்கு காசு ஏற்கிறார், 85 கிராம் கோல்டு வாங்குற அளவு காசி எண்டைக்கு சேர்ந்துச்சதோ அண்டையில இருந்து அவருடைய வருஷம் ஆரம்பமாகும். உதாரணமாக வச்சுக்கோங்க, 85 கிராம் கோல்டு வாங்குற எவ்வளவு தேவைப்படும், 500,000 சாரி. உதாரணம் வச்சுக்கோங்க, ஒத்தருடைய சம்பளம் 100,000 ரூபீஸ், 100,000. இவர் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசமும் 50,000 ரூபீஸ் சேவ் பண்றாரு, 50,000. ஜனவரியில தான் ஜொப்ப பாரம் எடுத்தாரு, ஜனவரியில இருந்து சேவிங் ஆரம்பிக்கிறாரு. சேவிங் என்றது கூடுமா கூடாதா என்றதே பேசணும். இப்ப என்ன செய்யறாருண்டா, இது எடுத்து முதலாவது வருஷம் மாசம் 50,000 ரூபீஸ் பேங்க்ல போட்டாரு ஜனவரியில், பிப்ரவரி 50, மார்ச் 50, அப்படி போட்டு போட்டு அக்டோபர் ஆகுது. அக்டோபருக்கு தான் இவருக்கு என்ன செய்திப்ப, 500,000 கம்ப்ளீட் ஆகுது. இவருடைய ஜகாத்தபல் இய ஆரம்பமாக எங்கிருந்து, அக்டோபர் இருந்து. இவருடைய ஜகாத்தபல் எப்ப ஆரம்பமாகும், அக்டோபர் இருந்துதான் ஜகாத்தபல் இவர் ஆரம்பிக்கணும், ஜனவரில இருந்து அல்ல. இவர் மறுவன்ன செஞ்சாருண்டா, திடீரென்று சொல்லி உம்மக்கு சோகம் இல்லா போயிட்டு, உம்மக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்திருக்குது, கீழ போகாம ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுதோ அப்பத்தான் அதுல ஜகாத் வாஜிபாகும். இது நான் பேசுற சதக்காவல்ல, நான் பேசுற சதக்காவல்ல, ஜகாத் கம்பல்சரி கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை பத்தி. இதேக்குரிய வரையறை தான், ஜக்காத்த கொடுக்கிறவங்க எப்ப சரி செலவழிக்காம அந்த பணம் இருந்திருக்கும் என்றிருந்தால் அந்த ஜக்காத்த கொடுக்கணும். ஜக்காத் ஆரம்பத்தில் சொன்னட்டை பத்தி, வீடுகள் வாகனங்கள் எஸ்டேட் எல்லாம் இருக்கு, இதுக்குரிய ஜக்காத்த பத்தி கொடுக்கிறது. ஜக்காத் அசட்ட பத்தி சொல்லக்குள்ள ஜக்காத் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி ஆன் ஃபிக்ஸ் ஓ மூவபிள் அசெட்ஸ். இதிலே ஜக்காத் இல்ல, சதக்கா கொடுங்கோ, தர்மம் செய்யுங்கோ, கருணை ஹசனா கொடுங்கோ, எத்தீம்களுக்கு செலவழிங்கோ, குடும்பத்துக்கு செலவழிங்கோ, ஹஜ்ஜிக்கு போங்கோ, ஆனா ஜகாத் வாஜிப் இல்ல. அதுல ஜகாத் வாஜிப் இல்ல, அது பிக்ஸாக இருக்கோ மேலும் மூவபலாக இருக்கோ மேலும். கார் ஒரு மூவபல் அசெட், ஒரு ஆள் தஞ்சி காரிக்கு ட்ரேடிங் அல்ல, ஆட்டுக்கு வந்து ட்ரேடிங் அல்ல, இது பாவனைக்கு ஒத்தர் வச்சிருக்காரு, அவர் அவருக்கு ஒரு கார், வைஃபுக்கு ஒரு கார், காலையில சண்டே வெளியே போட்டு ஒரு கார், அவருக்கு கொடுக்கார், வைஃபுக்கு கொடுக்கார், அவரும் வைஃபு போறது கொடுக்கார், எழுந்தானே எழுமையிலா, அவருக்கு கொடுக்கார், வைஃபுக்கு கொடுக்கார், அவரும் வைஃபு போறது கொடுக்கார், பிரச்சனை இல்லை. வசதி இருந்தா செல்வம் இருந்தா அது பாவித்தது குற்றம் இல்லை. ஆனா அதுக்குரிய கடமைகளை செஞ்சிருங்க, கடமைகளை செஞ்சிருங்க, பிரச்சனை இல்லை. வைஃப் டிரைவர் உடனே போட்டு நீங்க தனியா போகமானது சரியும் இல்லை. எனவே ஜகாத் அசட்ல இது இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த வரக்கூடிய இன்கம், வரக்கூடிய அந்த இன்கம் இருக்குது, இது வந்துட்டு ஒரு வருஷம் செலவழிக்கப்படாம கையில இருக்க வேண்டியிருந்தால் அதுக்கு கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும், ஜக்காத்து கொடுக்கணும். இதுவும் அப்படித்தான் அளவக்கூடிய இன்கம் என்றைக்கு ஜக்காத்துடைய நிசாப பூர்த்தியாகுமோ அந்த கதை கனவு பார்க்கணும். இது மிக முக்கியமான ஒன்று. ஜக்காத் இஸ் நாட் ஆப்ளிகேட்டட் இன் பப்ளிக் வெல்த், சேரிட்டபிள் வொர்க் ஓ ட்ரஸ்ட். கருதை ஹசனா ஃபண்ட் ஒன்று இருக்குது, கருதை ஹசனா ஃபண்ட். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு கோடி ரூபாய் பணத்தை 10 மில்லியன் ஒதுக்கிறாரு, கருதை ஹசனா கொடுக்கிறது ஒரு ஃபண்ட். அந்த ஃபண்ட் அதுக்குதான் வச்சிருக்காரு. இந்த ஃபண்ட் அவருடைய கஸ்டடியில தான் இருக்குது, அவருடைய கஸ்டடியில். ஆனால் இந்த ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது கேன் கருதை ஹசனா, வட்டி இல்ல கடன் கொடுக்கிறதுக்கு ஜக்காத்து வருமா? இல்ல ஜக்காத்து வராது. ஜக்காத் பப்ளிக் வெல் சேரிட்டபிள் வொர்க் ஓ ட்ரஸ்ட், இதுல ஜக்காத்து வரமாட்டாது. எனவே இப்படிப்பட்ட ட்ரஸ்ட உருவாக்குங்கோ, ட்ரஸ்ட செய்யுங்கோ, இது மிக முக்கியமான ஒன்று. உதாரணமா வச்சுக்கோங்க, இன்றைக்கு இருக்கிற பழக்கம் என்னென்னா, 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் பணத்தை கையில வச்சுக்கொண்டு கொடுத்துருவோம். இது முடியும் எப்ப? சரி, முடியத்தானே வேணும். இந்த 1 கோடி ரூபாய் எப்படி நிரந்தரமாக வச்சுக்கொண்டு சொந்தக்கா கொடுக்கிறோம்? இதுக்குத்தான் நாங்க சொல்றது ஃபண்ட், ட்ரஸ்ட உருவாக்கும், வக்ஃப உருவாக்கும். 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது, நாங்க 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறோம், 50,000 ரூபாய் கொடுக்கிறோம், மற்ற 50,000 ரூபாய் என்ன செய்யறோம், இந்த ட்ரஸ்ட வளர்க்கிறோம். இந்த ட்ரஸ்ட் பெருகுது, ஒவ்வொரு வருஷமும் ட்ரஸ்டுடைய அமௌண்ட கூட்டணும். வெறுமனே செலவழிச்சு போட்டோம், கொடுத்து போட்டோம் அல்ல. இன்றைக்கு சமூகத்தில் நல்லா யாபிச்சுக்கோங்க, கொடுக்கிறவங்க கொடுத்து கொடுத்துற கட்டம் வரக்குள்ள அப்படியே சனிச்சு போயிட்டுருவாங்க. ஏன் காரணம், கொடுக்கறது கொண்டு இல்லை, கையில் கொடுக்கறது கொண்டு இல்லை. வெள்ளக்காரன், அதாவது டாக்டர் வீரமந்திரி தண்ட புத்தகத்தில் அந்த இஸ்லாமிக் ஜூலிஸ் எழுதக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, இந்த பிரிட்டிஷ், இந்த மேற்கத்திய நாட்டவர்கள், ஐரோப்பியன் யூரோப்பியன், அதாவது எப்படி முஸ்லீம்களுடைய லோவை எடுத்தாங்க. அவர் சொல்ற ட்ரஸ்ட் சொல்லக்கூடிய ட்ரஸ்ட், இன்றைக்கு பைத்து பார்த்த ஏராளமான ட்ரஸ்ட் இருக்கு, ஏராளமான ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் என்றது இருக்குது, முஸ்லீம்களுடைய ஃபிக்ஹ்ல வக்ஃப் ஒன்று இருக்குது, இந்த வக்ஃபில் இருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட் வக்ஃப். எனக்கு இப்பே ஞாபகம் இருக்குது, நான் ஒரு ஆபிடேஷன் செஞ்சக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபேமிலியுடைய ப்ராப்ளம் ஒன்றை பேசினதுக்குள்ள அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா வாப்பட வாப்பா 1967 ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கிக்கிறார். என்ன ட்ரஸ்ட் தெரியுமா? ஏந்த குடும்பத்தில் ஏந்த பிள்ளைகளுடைய 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 யாராக சரி, யாரு சரி, ஒருத்தருக்கு ஹை எஜுகேஷனுக்கு பைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்பட்டால் இந்த ட்ரஸ்டால தான் பாதிக்கணும். ஹை எஜுகேஷன் அந்த காலத்திலேயே எஜுகேஷனை பத்தி பேசிக்கிறாங்க, ஹெல்த் மருந்துக்கு நோய்க்கு. எனவே பப்ளிக் ட்ரஸ்ட்ன்றது இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான, ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு வகையான சல்லி கூடும். என்ன சல்லி? மையத்து சல்லி. என்ன சல்லி? மையத்து சல்லி. ஜனாசா ஒன்று அடக்கிறதுக்குரிய செலவுண்டிக்குது. ஒரு ஆள் மௌத்தாகிட்டாரு, யார் யார் செலவழிக்கிறது எங்களுக்கு தெரியா? எனக்கு இப்ப உதாரணமாக ரீசன்ட்லி கனடாலிருந்து கோல் போடுறாங்க, கம்பல் இருந்து போனவர் போய் மௌத்தாகிட்டார். அவர் போனது என்ன என்ன விசா சொன்னா, மைக்ரேஷன் விசா. அஸ் எ ப்ரொஃபஷனல் ஒழுங்கா தான் போனார், அங்க பயிற்சி சேர்ந்தால் மௌத்தாகிட்டார். ஆனா இவர் பயிற்சி அந்த காடெல்லாம் ப்ரொசஸ் ஆகி அவருடைய டாக்குமெண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் டைம் எடுக்கும். இந்த 3 மாசத்தை கால் மவுத்து. இப்ப ஹாஸ்பிட்டல்ல பயிற்சி ஜனாதாவை ரிலீஸ் பண்ண போனா ஹாஸ்பிட்டல் சொல்லுது நீங்க இப்ப பே பண்ணுங்க, பட் யூ கேன் ரீகவர் இட். ரீகவர் பண்ணிக்கொள்ளும், ஆனா 3 மாசம் டைம் எடுக்கும். அப்ப ஒரு கேள்வி வருகிறது, இந்த பணத்தை யாரு பே பண்றது? இந்த அமௌண்ட் பணத்தை யாரு பே பண்றது? இப்ப ஜப்பான்ல எப்படி சொன்ன, இப்ப எல்லாம் முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஜனாதா உண்டு மௌத்தானா, ஜனாதாவை வச்சுக்கொண்டு பள்ளியில காசு சேர்க்கணும், ஜனாதாவை வச்சுக்கொண்டு பள்ளியில காசு சேர்க்கணும். ஏன், இந்த ஜனாதாவை அடக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டாவுது, ஜனாதாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், எங்க ஜனாதாவை குறிப்பாற்றணும், எங்களை செய்யலாம், இதுக்கு எவ்வளவு பணம் வேணும். அப்ப ஒரு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு ஒரு இது இருக்குது, பூல் இருக்குது, இந்த பூல் இது மையத்துக்காக வேண்டி. இப்ப லண்டன்ல வச்சிருக்கிறாங்க, கனடால வச்சிருக்கிறாங்க, இதே போல எங்கள்கிட்ட ஒரு பூல் இருக்குது, என்ன பூல், எத்தீம்களை பார்க்கிற பூல், அனாதைகளை பார்க்கறதுக்கு. சுபஹானல்லாஹ், எங்களுக்கு தெரிய சொசைட்டி தேவை எவ்வளோ இருக்குது, சொசைட்டி தேவை எவ்வளோ இருக்குது. நாங்க கொழும்புல வாழ்றோம், நாங்க பார்க்கறதெல்லாம் 5-star hotel, நாங்க பார்க்கறதெல்லாம் டாலஸ் பில்டிங், நாங்க பார்க்கறதெல்லாம் லக்ஸரி கார், நாங்க பார்க்கறதெல்லாம் லக்ஸரியான ஷாப்ஸ், மஷா அல்லா பெரிய பெரிய மோல் தான் பார்க்கறோம். கொஞ்சம் வெளியே போங்கோ, ஆப்பிரிக்காவுக்கு போக தேவையில்ல, ஈஸ்டுக்கு போங்கோ, நோர்த்துக்கு போங்கோ, அடுத்தடுத்த சிறிகளை வைத்து பாருங்க, மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல வாழ்றாங்க. ஒரு நாளைக்கு சும்மா திடீர்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள போங்க, என்ன சாப்பிடுறாங்க பாக்குறதுக்கு, எவ்வளவு ப்ரொஜெக்ட் இருக்கிறதுக்கு, இந்த 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 பப்ளிக் வெல்த், இந்த பப்ளிக் வெல்த், இந்த சேரிட்டபிள் வர்க் ட்ரஸ்ட், இதனால செய்ய வேண்டிய விளைவு இருக்குது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எங்க வச்சு, கிளாஸ்ல வச்சு, மண்டே கிளாஸ்ல வச்சு, அல் முஸ்லிம் ஆசிரியர் ப்ரொஜெக்ட் உண்டு. என்ன ப்ரொஜெக்ட், ஆச்சரியமான ப்ரொஜெக்ட், இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குதா, 2500 பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்யணும், 2500 பிள்ளைகளுக்கு முக்கியமான பகுதி. நான் அண்டைக்கு சொன்னேன், நபியுடைய காலத்தில் பள்ளி வாசல் எப்படி தெரியுமா, ரெண்டு சிச்சுவேஷன், நபியுடைய காலத்தில் பள்ளி வாசல் ரெண்டு சிச்சுவேஷன். மழை காலத்தில் சுஜூது செஞ்சா நெத்தில சேரு, நெத்தில சேரு, வெயில் காலத்தில் சுஜூது செஞ்சா நெத்தில கல்லு குத்திப்படும், கல்லு குத்திப்படும். ஆனால் சொந்த ஃபண்ட் இருந்துச்சு, பில்டிங் இல்ல, ஃபண்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு பில்டிங்ஸ் இருக்குது, ஃபண்ட் இல்ல. உருவாக்குங்கோ, பப்ளிக் ஃபண்ட், பப்ளிக் வெல்த், இதுக்கு ஜகாத் இல்ல, இது உருவாக்கி எடுத்துக்கொண்டு பொறுத்து பாருங்க. அதே போலத்தான் ஜகாத் சுட் பி, ஆனால் இந்த வக்ஃபுக்கு ஜகாத் இல்ல, பப்ளிக் வெல்த்துக்கு ஜகாத் இல்ல. இந்த பப்ளிக் வெல்த்தால யாருக்கு பெனிஃபிட் கிடைச்சதோ அந்த பெனிஃபிட்டுக்குள்ள சொந்தக்காராக்கள் வருஷம் பூர்த்தியாக அவங்க ஜகாத் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இப்ப அதிகமான பேர் முஸ்லீம் பேங்க்ல, இஸ்லாமிக் வங்கிகள் பணத்தை போட்டிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன், சும்மா சம்பாதிக்க வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முபாரபா அக்கௌண்ட்ன்றது இந்த பார்வையில ரெண்டு பேருக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அக்கௌண்ட், ஒன்று லேடிஸ், ரெண்டாவது யாரு, சைல்டு, சின்ன பிள்ளைகள், நல்ல யங் ஸ்மார்ட்டான ஆட்கள் போயிட்டு பணத்தை கொடுத்து பேங்க்ல போட்டு சும்மா இருக்க வேணும், ஏன்னா உங்களோட எனர்ஜியை நீங்க நாசமாக்குறீங்க. எத்தனையோ பேர் ஜப் கொடுக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பித்து எத்தனை பேர் வாழுவாங்க. நாங்க பார்க்கிறோம் கஷ்டம், இதெல்லாம் ரிட்டர்ன் செக்ஸ் வருகிறது, அங்க போகணும், இங்க வருது, கஷ்டம், இருக்கிற லம்சம் அமௌண்ட் சுருட்டி கொண்டு பேங்க்ல போட்டா மாசம் கொஞ்சம் கிடைச்சது, இதுல வாழ்ந்துட்டு போகும் நாங்க நினைச்சிரோம். முபாரபா என்றது குர்ஆன்ல கூட, முபாரபா என்றது கூட யாருக்கு வந்தது, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, அங்க வியாபாரம் செஞ்சாங்க. அது ஒரு பெண்ணுடைய பணத்தை எடுத்து முபாரபா செஞ்சிருக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில் யாமச்சுக்கோங்கோ, சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு வரக்கூடிய இன்கம்ல வாழ்றதல்ல, நாங்க என்ன செய்யணும், சுயமாக தொழில் செய்யணும். ஆனாலும் கூட ஓனர்ஸ் ஆஃப் திஸ் அக்கவுண்ட் சுட் பே ஜகாத் ஃப்ரம் தி இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்கும் சேர்த்து அவங்க ஜகாத்து கொடுக்கணும். அதுல எந்த விதமான இதுவும் இல்ல, அதுல எந்த கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க அந்த டிபாசிட் பண்ணக்குள்ளே சொல்லிப்பாங்க, 5 இயர்ஸுக்கு பிறகுதான் வித்ட்ரா பண்ணிடும், ஆஃப்டர் 5 இயர்ஸ் லாங் பீரியட் இன்வெஸ்ட் இல்ல. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க வருஷா வருஷம் ஜகாத்து கொடுத்து தான் ஆகணும். அதுல உங்களோட கண்டிஷன், அது இன்ஸ்டிடியூஷன் போட்ட கண்டிஷனாக இருக்கும், மேலும் நீங்க போட்ட கண்டிஷனாக இருக்கணும், பிரச்சனை இல்ல. ஆனா ஜகாத்து வந்து வருஷா வருஷம் கொடுத்தாகணும். சேவிங் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் இல்ல சேவிங் அக்கவுண்ட், சும்மா பணத்தை நாங்க சேவிங்ல போட்டுக்கிறோம். சேவிங் அக்கவுண்ட் வந்துட்டு அது ப்ரோஹிபிட்டட், அது ஹராமாக்கப்பட்டது. ஆனால் அதுல ஜகாத்து கொடுக்கணும் only for the principles, only for the பிரின்சிபலுக்கு தான் ஜகாத்து வரும். ஆனால் ஜகாத்து வந்துட்டு அந்த வைல் என்டையர் அமௌண்ட் ஆஃப் தி இன்ட்ரஸ்ட் should be paid, should be donated to the charitable purpose. சார்ட்டிபிள் பர்பஸ்க்கு அதுல வரக்கூடிய இதை கொடுத்துருவோம். ஏன் காரணம் என்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹராமான முறையில பணம் சம்பாதித்து என்ன செய்ய முடியாது, ஜகாத்து கொடுக்கிறது. ஜகாத்து மட்டுமல்ல, ஜகாத்து மட்டுமல்ல, ஹராமான முறையில பணம் சம்பாதிச்சு நல்ல வேலை செய்யலாம். நாங்க குடுக்கடத்தி நாங்க வாழ்றோம் இல்ல, மக்களை வாழ வைக்கிறோம். குடு வியாபாரம் பண்ணி மக்களை வாழ வைக்கிறோம். குடு வாங்க, நான் இங்க போயிட்டிருந்தேன் சென்னையில் இருக்கக்குள்ள ஒரு ஒரு போரம் உள்ள இப்படியே ஒரு பேச்சுவார்த்தை, பேச்சுவார போரம் உள்ள க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன். அதுல ஒத்தனிடம் கேட்டார் கேள்வி உண்டு. எனக்கு உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி, ஆனால் அல்லாஹ் அதை லேசாக்கித்தான். அவர் கேட்டாரு, நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வாணம் வாணம்ன்றீங்க, என்ன கம்பெனியில என் ஃபேக்டரியில 3000 பேர் ஒர்க் பண்றாங்க. எத்தனை பேர்? 3000 பேர். இப்ப நான் நீங்க சொல்றத வச்சு பேங்க க்ளோஸ் பண்ணினா, அதாவது பேங்கோட டீலிங் க்ளோஸ் பண்ணினா, என் எம்ப்ளாயிஸ்ல 2000 எம்ப்ளாயிஸ் நாளை கூட்டு வச்சிருவாங்க, நாளை கூட்டு வச்சிருவாங்க. அப்ப 2000 ஃபேமிலிஸ் going to be சவாய், கஷ்டப்பட போறாங்க. இப்ப நான் என்ன செய்வது? இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன பதில்? 2000 ஃபேமிலிய வாழ வைக்கிறதுக்காக வேண்டி நீங்க ரிபாவுக்கு போங்கன்னு சொல்றதா? இவருக்கு நான் பதில் சொன்னேன், அல்லாஹ் எனக்கு அந்த கட்டத்தில் உதிப்பட சொன்னால் நான் சொன்னேன், நீங்க வாங்க. நாங்க நீங்க எல்லாம் பிளைட்ல டிராவல் பண்றோம், எல்லாரும் டிராவல் பண்ற டிராவலர்ஸ். இப்ப டிராவல் பண்ணக்குள்ள பிளைட்ல முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி இந்த இந்த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி நீங்க இந்த கோட்டை போடணும், எப்படி சொல்லணும். அதுல சொல்லுவாங்க லேக் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது காத்து உள்ளுக்கு போதா போனா என்ன செய்யும், மேலே இந்த ஒரு இது வரும், மாசம் கீழே வரும். இதெடுத்து என்ன செய்யும், மறுத்து மற்றவங்களுக்கு போடுறதுக்கு முந்தி நீங்க போட்டுக்கோங்க. அப்படித்தானே உங்களோட புள்ள பக்கத்தில் கேளும், லோ என்ன, நீங்க ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கொண்டுதான் மற்றவனுக்கு நீங்க போடணும். நான் சேம் லோ கோயிங் டு அப்ளை ஹியர் ஆல்சோ. 2000 ஃபேமிலியை பத்தி நீங்க யோசிக்கவான? முதலாவது நீங்க முதலாவது லோக்குள்ள வாங்க. எந்த லோக்குள்ளுக்கு? ஏண்ட ஹலால் ஆகும், ஏண்டது ஹலால் ஆகும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்குள்ள ப்ராப்ளம் இது. நாங்க ஹராமா சம்பாதிச்சாலும் நாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தானே? இல்ல, அது இல்ல தியரி, லோ அது இல்ல. லோ என்ன சொன்னா, முதலாவது நான் ரைட் வேல இருந்துதான் ரைட் செய்யணும், சரியான பாதையில் இருந்து கொண்டு சரியான வேலை செய்ய பாருங்க. ஹராமான முறையில் சம்பாதிச்சு ஜகாத்து கொடுக்க. எனவே ஞாபகம் ஜகாத் என்பது should be interest ஆக இருந்தால் அது given to the charitable purpose, அது உங்களுக்கு ஜகாத்தா கொடுக்கிறது. ஜகாத் வந்து had to be a pure bonus and treasury bills, bonds and treasury bills, bonds இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு கன்வென்ஷனல் பேங்க்ல எடுத்து இருக்கிறாங்க bonds, அதாவது ட்ரெஷரி பில் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் வித்தியாசம், பவுன்ஸுக்கும் ட்ரெஷரிக்கும் வித்தியாசம் சொல்லுது. எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு இன்வால்வ் இன்ட்ரெஸ்ட், அது ஹராம், அது கடன், எப்படியுமே கூடாது. ஜகாத் ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் த பவுன்ஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் த பவுன்ஸ் ஷுட் பி பேட். எவ்வளவுக்கு நாங்க அந்த பே எடுத்தோமோ இதுக்குத்தான் நாங்க ஜகாத்து கொடுப்போம். ஆனால் அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இந்த வைல் என்டையர் அமௌண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி பேட், ஷுட் பி டொனேட் for the charitable purpose. அது டொனேட் பண்ணுங்க, charitable purpose க்கு ஜகாத் கணக்கெடுக்க முடியாது. இது வந்துட்டு சீரியஸ் மார்ஜின், அதாவது ஹாமிஷல் ஜித்தி. ஹாமிஷல் ஜித்தி சொன்னா இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிக் பேங்க் எல்லாத்திலும் இது இது அப்ளை ஆகும். உதாரணமா வச்சுக்கோங்க, இதை நீங்க இப்படி விலகிக் கொள்ள இதை வாசி பார்த்து விளங்கும். எப்படி சொன்னா, நீங்க போறீங்க இஸ்லாமிக் பேங்க் தேவையில்லை, யார்கிட்ட போகிறோம், நீங்க ஒரு ஆள்கிட்ட போறீங்க, ஒரு ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏட்ட போறீங்க, போய் சொல்றீங்க எனக்கு ஒரு மெஷின் வாங்கணும். என்ன மெஷின் வாங்கணும்? உதாரணமாக வச்சுங்களேன், ஒரு பிளாஸ்டிக் பேக் செய்யற மெஷின் உண்டு, மஷின் கொஸ்ட் எவ்வளோ? ஒரு 12 மில்லியன் கொஸ்ட் ஆகுது. மஷின் எங்க இருக்குது? மஷின் சிங்கப்பூர்ல இருக்குது. சிங்கப்பூர்ல மஷினை கொண்டு வரணும், எல்சி திறந்து அதை ஆர்டர் பண்ணி மேனுபேக்சர் பண்ணி எல்சி எல்லாம் திறந்ததுக்கு போது வந்து சேர்றது கிட்டத்தட்ட 5 மாசம் போகும். எத்தனை மாசம்? 5 மாசம் போகும். இப்ப இந்த 5 மாசத்துக்கு அவர் சொல்ற, நான் ஒரு 12 லட்சம் ரூபா வருகிறது எனக்கு, நீங்க வாங்க, அதாவது ஒரு 12 மில்லியன் வருகிறது, நீங்க எனக்கு வாங்கி தாங்கோ, நான் ஒரு 1 இயர்ல கணக்கு முடிச்சிருவேன், நீங்க வாங்கி எனக்கு வில்லுங்கோ, நான் 1 இயர்ல கணக்கு முடிச்சிருவேன். இவர் சொன்னார் ஓகே செய்வோம். எவ்வளவு கணக்கு வருகிறது? 15 லட்சம், அதாவது 15 மில்லியன். அவருக்கு 3 மில்லியன் ப்ராஃபிட், 5 இயர்ஸ் டைம் 3 மில்லியன் ப்ராஃபிட். நோ ப்ராப்ளம், அகார்டிங் டு ஷரியா தட் இஸ் ஹலால். அவருக்கு கூடும், ஏன் அவர் சாமான வித்து 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஏராளமான லாஸ் அங்க அப்ளை ஆகும், அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணேல் எல்லாம் வருது. சரி, இப்ப ஆர்டர் பண்ணிட்டார். இவர் வந்து சொன்னதுக்கு நங்க இவர் பேசி மெஷின் ஆர்டர் பண்ணி எல்சிஎம் தொடர்ந்து எல்லாம் சரி வரக்குள்ள இங்க லோ மாறுது, கண்ட்ரியில லோ வருகுது. இதுக்கு போறது ஷாப்பிங் பேக் என்ன, பிளாஸ்டிக் பேக் என்ன செய்ய முடியாது, பிரிண்ட் பண்ணேதா? இதுக்கு போற எல்லாரும் அந்த பேப்பர் பேக் தான் பாவிக்கோணும். இதனால என்ன என்வாயர்மெண்ட்ல பெரிய ப்ராப்ளம் ஏற்படுகிறது என்று சொல்லி கவர்மெண்டால லோ மாறுது. இப்ப லோ மாறினா யாரு இங்க நஷ்டத்தை பொறுப்பெடுக்கிறது? இப்ப ஆர்டர் பண்ணவர் சொல்லுவாரு எனக்கு இப்படி கேளா, இவர் சொல்லுவாரு நீ சொல்ல போய்த்தான் நான் ஆர்டர் பண்ணேன், இதுக்கு கொடுத்த பணம் வைக்கிறேன். இப்ப சொல்ற ஓகே பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு 2 மில்லியன் தாங்க டவுன் பேமெண்ட் ஆக, 2 மில்லியன் தாங்கோ, நான் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க போடுங்க. நீங்க எப்ப சரி பேச்சு இடையில பேச்சு எனக்கு வானம் என்று சொன்னா எனக்கு போன ரியல் கொஸ்ட் இருக்குதே, எல்சி துறக்கிற கொஸ்ட், ஆர்டர் பண்ண கொஸ்ட், அங்கிருந்து அவர் ஏத்தின்னு சொன்னா அதுக்குரிய ஷிப்பிங் கொஸ்ட், இதெல்லாத்தையும் கணக்கு பார்த்து ரியல் கொஸ்ட நான் கழிச்சு போட்டுத்தான் பேலன்ஸ் உங்களுக்கு தருவேன். இதுக்கு நாங்க சொல்லுவோம் அட்வான்ஸ் அமௌண்ட் விச் இஸ் கிளைண்ட் பேட் இன் ஆர்டர் டு கன்ஃபார்ம் ஹிஸ் பைண்டிங் பிளஸ், அதாவது அவர் சொல்ற கட்டாயம் நடக்க இல்லைன்னா கழிச்சுக்கும். இதுவும் ஜகாத் கட்டாயம் கொடுக்கணும். யார் என்று சொன்னால் ஜகாத் ஆன் சச் அமௌண்ட் will be paid by the client. நான் கொடுத்திருந்தால், நான் ஒரு இடத்துல போய் இப்படி கமிட் பண்ணிக்கிறேன், அதுக்கு காசு கொடுத்திருந்தால் அந்த காசுக்குரிய ஜகாத் யார் கொடுக்கணும்? நான் தான் கொடுத்தாமல். இதே போலத்தான் அந்த காசு கொடுத்த காசுக்கு இந்த அமௌண்ட் காசு நான் கொடுத்தோமே, இது கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சிருந்தா கரண்ட் அக்கவுண்ட்டுக்குள்ள லோ அப்ளை ஆகும், சேவிங் அக்கவுண்ட்ல வச்சிருந்தால் வரக்கூடிய ப்ராஃபிட்டோட சேர்த்து கொடுக்கணும். அது ஹலாலான சேவிங் அக்கவுண்ட் இருந்தால் வரக்கூடிய ப்ராஃபிட் செய்து கொடுப்பாரு, ஹராமானதாக இருந்தால் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்த இன்ட்ரெஸ்ட் கூட சார்ட்டபிள் அக்கவுண்ட்ல சார்ட்டபிள் ஃபண்ட்ல சேர்த்துடுவார். எனவே இது ரிஃபண்டபிள் டிபாசிட். இதை யாரும் ஜகாத்துல கணக்கெடுக்கிறதில்ல. எத்தனையோ பிள்ளைகளுடைய பாப்பமாருடைய காசு ஸ்கூல் லீக்குது, ரிஃபண்டபிள் டிபாசிட். மகனை கொண்டு மொண்டசூர்ல போடக்குள்ளே செல்லிப்பாங்க, ரிஃபண்டபிள் டிபாசிட் எவ்வளவு? 15,000 ரூபீஸ். நானும் கூட இதை வாசி பார்த்ததுக்கு பிறகுதான் இதை போய் தாராட்சியை கூட எங்களை எத்தனை டிபாசிட் லீக்குது, ரிஃபண்டபிள் டிபாசிட். சில கட்டங்கள்ல எதுக்கு போட்டிக்கும்? டெலிபோனுக்கு போட்டிக்கும். டெலிபோன் கனெக்ஷன் தான் ரிஃபண்டபிள் டிபாசிட் வைங்க, 1,000 ரூபீஸ் ரிஃபண்டபிள் டிபாசிட், 1,000 ரூபீஸ் ரிஃபண்டபிள் டிபாசிட். நாங்க 1,000 ரூபீஸ் பெருசா பார்க்கல, அது ஜகாத்தை கொண்டு வாஜிபாக்கி வைக்கும் சில ஆட்டங்கள்ல. இதுவும் ரிஃபண்டபிள் டிபாசிட்டுக்கும் யாரு ஜகாத்து கொடுக்கணும் என்றால் நாங்க ஜகாத்து கொடுக்கணும். ஆனாலும் கூட அதனுடைய லோ வித்தியாசமாகும், ஒவ்வொரு வருஷம் கொடுக்க இயலாது. ஒரு எண்டைக்கு கையில இந்த காசு திருப்பி கிடைச்சதோ அண்டைக்கு அதுக்குரிய ஜகாத்து கொடுத்தாகும், அண்டை ஜகாத்து அதுக்குரிய ஜகாத்து கொடுத்தாகணும். அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் என்றிருந்தால் அப்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லோ அது அப்ளை ஆகும். எனவே இது டவுன் பேமெண்ட், டவுன் பேமெண்ட். சில விஷயங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறோம், இன்னும் சாமான எடுக்கணும், டவுன் பேமெண்ட் கொடுத்திருக்கிறோம். அப்பே டவுன் பேமெண்ட் ஜகாத்தும் நான் தான் கொடுக்கணும். அது அந்த கம்பெனி அல்ல, அது எனக்குரிய பணம், கம்பெனிக்கு ஜகாத்து கட்ட வேண்டிய கட்டம் வரமாட்டது. கோல்ட் அண்ட் சில்வர், இதுதான் இவ்வளவு நேரமும் நான் பணத்தோட சம்பந்தப்பட்ட கரன்சியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினேன். அதுல ரிஃபண்டபிள் டிபாசிட், ஹாமிஷுல் ஜித்தி, அங்கே வந்தால் டவுன் பேமெண்ட், அங்கே போன சொன்னால் என்ன, இதெல்லாம் சொல்லப்பட்டு இது. இதுக்கு மேல் ஏதோ இருந்து சொன்னால் உங்களை கேட்டுக்கொள்ளேலும் நினைத்திறேன். பணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது, இதுக்கு மேல் உள்ளது பாப்போம். அடுத்தது கோல்ட் அண்ட் சில்வர். கோல்ட் அண்ட் சில்வர் சொல்லக்கூட இதுல ரொம்ப வித்தியாசமான டீப்பான சப்ஜெக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் கோல்ட் அண்ட் சில்வரை மட்டும் ஹராம் ஆக்கியிருக்கிறார்? உதாரணமாக ஒரு ஆம்பளையை பொறுத்தவரையில் கோல்ட் சில்வர் கோல்ட் பாவிக்கவே இல்லாது, பாவிக்கவே இல்லாது. சில்வர்ல வேணுமென்ற ஒரு மோதிரம் போட்டுக்கொள்ள. ஒரு பொம்பளையை பொறுத்தவரையில் அதற்கு கோல்ட் அண்ட் சில்வர்ல என்ன செய்யலாம், ஜுவல்லரி பாவிக்கணும். ஆனால் நாங்க சும்மா சொல்ல போனா ஜுவல்லரியை விடவும் கோல்ட் அண்ட் சில்வரை விடவும் பொறுமதியான விலை உயர்ந்த ஏராளமான பொருள் இருக்குது. இதை பத்தி இஸ்லாத்திலுடைய தடையும் இல்லை. உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு தங்கத்தால கலவாஷ் பண்ணப்பட்ட தங்கத்தால கலவாஷ் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறார், ஹராம், கூடாது, சுத்த ஹராம். ஆனா இன்னும் ஒருத்தர் ஒரு டயமண்ட் கல் எடுத்து அதை தொடஞ்சி அதில் ஒரு கிளாஸ் செஞ்சிக்காரு, குடிக்கிற மேலதா குடிக்க. ஒரு லாஜிக்கலி ஒரு ப்ராப்ளம் வருகிறது. ஏன் அல்லா தங்கத்தை மட்டும் ஹராம் ஆக்கினான், வெள்ளியை மட்டும் ஹராம் ஆக்கினான்? தங்கம் என்றது ஒரு சுண்டு கோப்பையாக இருக்கலாம், தங்கம் என்றது ஒரு பியானாக ஒரு டிஷாக இருக்கலாம், தங்கம் என்றது ஒரு சோனியராக வீட்டுக்குள் இருக்கலாம். ஏன் காரணம்? இமாமுன கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக இருக்கிறாங்க. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொன்றையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கோல்ட் அண்ட் சில்வர் அல்லாஹ் படைச்ச ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், இது சல்லி, இது பணம், இது எப்பே எங்க இருக்கணும், சர்க்குலேஷன். இது பைத்து ஒரு ஆளுடைய கபட் லீக்கேடாது, இது பைத்து ஒரு ஆளுடைய வீட்டுக்குள்ள பதுங்கேடாது, இது பைத்து ஒரு ஆளுடைய என்ன செய்ய முடியாது. ஒரு பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக தங்கத்தை ஹலால் ஆக்கிறதுக்கு காரணமும் சில உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கோல்ட் அண்ட் சில்வர் பியோலி இது அல்லாஹ் படைச்ச ஒரே ஒரு நோக்கம், இது கரன்சி, இது சல்லி, இது பணம். இது ஒரு நாளும் பைத்து பரலைஸ் ஆகக்கூடாது. பரலைஸ் இருந்தால் என்ன செய்யறது, அப்படியே பிளாக், ஒரு சைடுக்கு பிளாக், பரலைஸ் எக்கானமி, பரலைஸ் ஆன சல்லி இல்ல, பரலைஸ் ஆகல. சல்லி எப்பயும் சேர்க்குலேஷன் இருக்கணும், சல்லி எப்பயும் சுத்திக் கொண்டே இருக்கணும், சல்லியை பைத்து ஹோல்ட் பண்றது பெரும்பாவத்தில் உண்டு, பெரும்பாவத்தில் உண்டு. எனவே கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்தவரையில் ஜகாத் ஆப்ளிகேட்டரி ஃபார் எனி ஹூ ஹேஸ் ஓன் தி ஜகாத் பேபிள் அமௌண்ட் ஆஃப் தி கோல்ட் அண்ட் சில்வர். ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிட்டோம், ஜகாத் பேபிள் அமௌண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட தங்கத்துக்கு 85 கிராம், வெள்ளிக்கு வந்துட்டு சில்வர்ல வந்துட்டு 595 கிராம், இதுக்கு மேல இருந்தால் அதுக்கு ஜகாத் கொடுத்தாகணும் ஃபார் ஒன் இயர். அதே போலத்தான் ஜகாத் வந்துட்டு ஜுவல்லரியில இதுதான் இன்றைக்குள்ள ஒரு முக்கியமான தலையங்கம். ஜகாத் ஆப்ளிகேட்டரி ஃபார் எனி ஹூ ஹேஸ் ஓன் த ஜகாத் பேபிள் அமௌண்ட் ஆஃப் த கோல்ட் அண்ட் சில்வர், இது கட்டாயம் கொடுத்தாகணும். எனவே அந்த அமௌண்ட்டுக்கு மேல் இருந்தால் அது உள்ள சட்டம் இங்கு இருக்குது. அதுக்கு மேல இப்ப நாங்க பேச போறது ஜகாத் அண்ட் ஜுவல்லரி. அநேகமானவங்களுக்கு உள்ள பிரச்சனை இருந்தால் அநேகமானவங்க இதை பத்தி திருப்பி திருப்பி கேட்பாங்க. எனவே நான் இதை பற்றி டீப்பா பேச போறேன், இதை கொஞ்சம் கவனமாக்கி இருங்கோ. தன் ஆபரணங்கள் இந்த ஜுவல்லரி என்று சொல்லக்குள்ள, இந்த ஜுவல்லரி என்ற வார்த்தைக்கு இதுக்குள்ள ரெண்டு வகையான இருக்குது. ஒன்று ஜுவல்லரி, அதாவது தங்கம் வெள்ளி அது அல்லாத ஜுவல்லரியும் வரும். சில சட்டங்கள்ல கையில் ஒரு மோதிரம் ஒன்றைக்கும் தங்கத்தால போட்டா 100,000 ரூபா, அதுல ஒரு கல்லு டயமண்ட் கல்லு வச்சு போட்டா 800,000, 10 மடங்கு. அப்ப ஒன்று யா வச்சுக்கோங்க, அல் ஹுலியு கைரல் ரஹ்வி வல் ஃபிம்மா, தங்கம் வெள்ளி அல்லாத எந்த ஒரு ஆபரணத்துக்கும் ஜகாத் இல்லை. அது முதலாவது யுனைட் மஸ்லி எல்லாரும் எடுத்தர் முடியும், மார்க்க மிக தெளிவா சொன்ன விஷயம். அல் ஹுலியு கைரல் ரஹ்வி வல் ஃபிம்மா லா ஜகாத் ஃபீ, தங்கம் வெள்ளி அல்லாத எந்த ஒரு ஆபரணத்திலையும் என்ன இல்லை, ஜகாத் இல்லை. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம் என்று சொன்னால், இது அல்லாஹ் குர்ஆன்ல கூட மிக தெளிவாக தங்கம் வெள்ளி இல்லாத ஆபரணங்களை பத்தியும் குர்ஆன்ல சொல்றான், கடல்ல இருந்து நீங்க அணியக்கூடிய ஆபரணங்களையும் அவர்கள் வெளியாக்குறாங்க, முத்துக்களை, கடலிருந்து இருக்கக்கூடிய முத்துக்களை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே இந்த தங்கம் வெள்ளி அல்லாத ஆபரணங்கள்ல ஜகாத்து வாஜிப் இல்லை, அதுல யாருக்கும் டவுட் இல்லை. இரண்டாவது பிரச்சனை என்ன சொன்னால், தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், இதனுடைய ஜகாத் எப்படி வரும், இதனுடைய ஜகாத் எப்படி கொடுக்கணும், இதை பத்தி பேசக்குள்ள உலமாக்கள் ஃபுகஹாக்கள் ரெண்டு வகையான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது விஷயம் விளைவிக்கணும், அந்த ரெண்டு கருத்துக்கு முன்னால, குர்ஆன்லயோ சுன்னாவிலேயோ, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ டைரக்டாக யாருக்கும் சொல்ல இயலாது, யாராலையும் காட்ட முடியாது, ஆபரணத்துக்கு ஜகாத் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்ட ஹதீஸோ குர்ஆனோ இல்லை. ஆபரணத்துக்கு ஹுலி, அதாவது அணியக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜுவலரி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இப்படி ஒரு ஜகாத் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டைரக்டான அர்த்தம் இல்லை. ஆனால் உலமாக்கள் இதுல ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒரு கருத்து என்ன சொன்னா, ஒரு கூட்டம் சொல்றாங்க தங்கத்துக்கு ஜகாத் இருக்குது, வெள்ளிக்கு ஜகாத் இருக்குன்னு சொன்னால் அந்த தங்கம் வெள்ளியிலிருந்து செய்யப்பட்டதுக்கு இருக்கத்தானே வேணும். சரிதானே, சரிதானே, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜகாத் இருக்க வேண்டியிருந்தால் அந்த தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செய்யப்பட்ட ஆபரணத்துக்கும் நிச்சயமா என்ன செய்யப்பட வேண்டும், ஜகாத்து கொடுக்கத்தான் வேண்டும் என்று யார் சொல்றாங்க, ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க. அந்த உலமாக்களுடைய கருத்தும் ஒரு வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கருத்து சொன்னால், உலமாக்கள் சொல்றாங்க தங்கம் வெள்ளியாக இருந்தது ஒரு பொருளாக மாற்றப்பட்டு விட்டால், ஆபரணமாக மாற்றப்பட்டு விட்டால் அது ஒரு ஆபரணம், அது ஒரு ஜுவலரி, அதுல என்ன இல்ல, அது வளருது இல்ல, அதுல நுமு இல்ல, வளர்ச்சி இல்ல. அன்றைக்கு வாங்கி கொடுத்த பொருள் நிச்சயமாக தங்கத்துடைய விலை கூடும், ஆனால் டிசைனுடைய விலை குறையும், குறையத்தானே செய்யும். எனவே சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு ஒரு கூட்டம் எதனால செய்யப்பட்டுச்சதோ அதை பார்த்து சொல்றாங்க ஜகாத்து வாஜிப். இன்னும் ஒரு கூட்டம் சொல்றாங்க ஜகாத்து வாஜிப் இல்லை. ஆனால் எங்களுடைய கருத்தும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஷாபி ஃபிக்ஹுடைய கருத்தும் என்று சொன்னால், ஆபரணத்துக்கு ஜகாத் இல்லை, ஆபரணத்துக்கு ஜுவலரிக்கு ஜகாத் இல்லை, ஜுவலரிக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு ஜகாத் இல்லை என்றுதான் அகில இலங்கை ஜமியத்துலமாவுடைய ஒரு ஃபத்வாவாக இதுவரைக்கும் அது அவங்க வெளியாக்க இல்லை என்றிருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் ஷாபிஃபுடைய அநேகமான எல்லாருடைய கருத்தும் ஜுவலரிக்கு ஜகாத் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் தவிர, எந்த கட்டம் என்றால் வீண் விரயம் எல்லைய தாண்டது, ஹத்துல் இஸ்ராப் எல்லைய தாண்டது வீண் விரயம். இந்த வீண் விரயம் என்றதை யார் முடிவு செய்யணும், புகாக்கள் சொல்றாங்க, இமாமுனா நௌவி ரஹ்மத் சொல்றாங்க, குல்லு ஹலியின் உபீஹ லின்நிஸாஇ ஷரஅன், உபீஹ லின்நிஸாஇ ஷரஅன் இதா லம் யகுன் ஃபீஹி ஸரஃபுல் ظாஹிர். வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்க தென்பட்டால் அப்ப ஜகாத்து வாஜிபாகிரும். வீண் விரயம் இன்றைக்கு இந்த வீண் விரயம் இருக்குதா இல்லையா, இதை யாருக்கு முடிவு செய்யணும், ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே முடிவு செஞ்சு கொள்ளணும். இதுக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று யாராலும் சொல்ல இயலாது, எனக்கு சொல்லேனும் எனக்கு 20 பவுன் தான் பாதிக்கேறும் என்ற கெபாசிட்டி, எனக்கு சொல்லலும் என்ற கெபாசிட்டி 5 பவுன் தான் பாதிக்கேறும், எனக்கு எனக்கு சொல்ல வேண்ட மனைவிக்கு இத்தனை பவுன் தான் பாதிக்கேறும். அது ஒவ்வொருத்தரும் அவங்க தான் முடிவு செய்யணும், எல்லாம இது இன்னும் ஒரு ஆளுக்கு என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய இயலா. உதாரணமா சும்மா சொல்லுங்க, ஒருத்தர் பஸ்ல போறாரு, இவர் பஸ்ல போறது சரியா ஒரு சொந்த வாகனத்தில் போகணுமா, யார் முடிவு செய்யணும், யார் முடிவு செய்யணும், அவர் தான் முடிவு செய்யணும். சம்டைம் அவர் சொந்த வாகனத்தில் போகாம பஸ்ல போறது அவருக்கு சரியாக இருக்கு, அவர் கடனாளி, அவருடைய கையில் ஒன்றும் இல்லை, வெளித்தோட்டத்துக்கு பெரிய செல்வந்தனாக விளங்குறாரு, ஆனா அவருடைய நிலம் அப்படித்தான் இருக்குது. சம்டைம் அவருக்கு வாகனத்தில் போக வசதி உள்ளவர் ஒரு பஸ்ல ஏறி போறாரு, அவருடைய நோக்கம் கஞ்சத்தனமாக இருக்கும் என்றிருந்தால் அது பாவமான கிரமம் மாறும். எனவே ஜுவலரியை பொறுத்தவரையில் ஜுவலரியில் ஜகாத் வந்துட்டு ப்ரொமிசபிள் யூஸுக்குள்ள ப்ரோமிசபிள் யூஸுக்குள்ள ஜுவல்லரியில ஜக்காத்து கொடுக்க இல்ல, ஆனால் அன்லோஃபுல் ஆர்டிகல் அதாவது அன்லோஃபுல் திங்ஸ் இதுல வந்து நிச்சயமாக அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். ஹராமாக்கப்பட்ட மக்ரூஹான ஹராமாக்கப்பட்ட பாவனைக்குரிய பொருட்கள்ல கட்டாயம் அந்த ஜுவல்லரியில ஜக்காத்து கொடுத்தாகணும். இது ஜக்காத் ஜுவல்லரியுடைய சம்பந்தப்பட்டது. ட்ரேட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாருக்கும் விளக்கிட்டா இந்த விஷயம், ஜுவல்லரி விஷயம் யாருக்கும் டவுட் கிளியரன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகல்லாஹ். இது அடுத்த விஷயம், இது ட்ரேட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஜகாத் உருது திஜாரா. இன்னைக்கு அநேகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் வியாபாரத்துக்கு எப்படி ஜகாத்து பார்க்கிறது, வியாபாரத்தை எப்படி கல்குலேட் பண்றது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எங்க எல்லாரையும் வியாபாரிகளாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் எங்க எல்லாருடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வானாக. பரக்கத்து வாரத்துக்குள்ள ஒரே ஒரு வழி, அந்த வியாபாரம் என்னாகணும், சுத்தமாகும். ஆரம்பத்தில் வெல்கம் ஸ்பீச் செஞ்ச சகோதரர் முன்சிப் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, முன்னைய காலத்தில் ஒத்தர் சம்பாதிச்சு, அவர் சொன்னார் அஞ்சு பேர் வாழ்ந்தாங்க, அஞ்சு பேர் அல்ல ஒத்தர் சம்பாதிச்சு பெரிய குடும்பம். என்ன குடும்பம்? ஒரு உம்மா அப்பாவுக்கு மூணு புள்ள இல்லையே, எத்தனை புள்ள? பதினஞ்சு புள்ளைகள், பத்து புள்ளைகள், பெரிய குடும்பம். இன்றைக்கு பார்த்தா மிக சேட் நியூஸ், ஒரு கவலையான செய்தி என்னன்னு சொன்னா, புள்ள பிறந்தோடனே சில கவுன்சிலிங் செஞ்சு பார்த்தா விளங்கும் எங்க சொசைட்டியில சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம்கள். கவுன்சிலிங் செய்யக்குள்ள ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளத்தை கேட்டா, ஏன் இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமான உலகத்தில் நாங்கள் வாழணும் என்று எங்களுக்கு ஒரு ஒரு வகையான எண்ணம் வருவோம். இப்ராஹிம் சார் கவுன்சிலர் சொல்லுவார், கதை சொல்லுவார், ஒரு கதை உண்மையான கதையை சொல்லுவார். இந்த மக்களுடைய ப்ராப்ளம் கேட்கறதுக்குது, ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம், உங்களோட ப்ராப்ளத்தை ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்ற ப்ராப்ளம், இவர் ப்ராப்ளத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, மரீனா பீச்ல இந்தியாவில் மெட்ராஸ்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது, ப்ராப்ளம் உள்ளாக்கள் அதான் பாயிரது, சூசைட் பண்றது ஆக தேசிவே அதுல வீட்டில். அப்ப கவர்மெண்டால பார்த்தாலும் இது ஒரு அபாயமான பாயிண்ட், அகினக்குறை இது போலீஸ் செக் பாயிண்ட் போட்டு அந்த ஏரியாவுக்கு யாரும் வராம காப்பாத்திக் கொள்றோம். அப்ப என்ன செஞ்சாராம், ஒரு போலீஸ் மூணு பேரை போட்டு அந்த ஏரியா ஃபுல் அண்டர் த அப்சர்வேஷன், யாருக்கும் அங்க போகலாம். அப்ப லஞ்ச் டைம் பார்த்து, சரியா லஞ்ச் டைம் பார்த்து ரெண்டு போலீஸ்காரன் போயிட்டாங்க சாப்பிடுறதுக்கு, ஒரு போலீஸ்காரன் வைக்க அவர் வந்த பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார், பொம்புளை ஒன்று போயிட்டு பாய பார்க்கிறார். பாய போனா இந்த போலீஸ்காரன் பின்னுக்கால போய் தவளை திடீர்னு பிடிச்சிட்டார், பிடிச்சு எடுத்து வச்சு இவளுடைய பேச ஆரம்பிச்சா இந்த பொம்புளை தண்ட ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி கொண்டு போறான். தண்ட ப்ராப்ளம் எல்லாம் சொல்றான், எனக்கு இப்படி ப்ராப்ளம், எனக்கு இப்படி ப்ராப்ளம், எனக்கு இப்படி ப்ராப்ளம், எனக்கு இப்படி ப்ராப்ளம், எனக்கு இப்படி ப்ராப்ளம். சுபஹானல்லாஹ், அந்தியாவுக்குள்ள இந்த போலீஸ்காரன் போய் சூசைட் பண்ணிக்கொண்டான். அவன் சொல்ல, இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தோட மனுஷனுக்கு வாழணுமா? இந்த ப்ராப்ளம் உலகத்தில் நாங்கள் வாழ்றோம். அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் இந்த சொசைட்டியுடைய புலம்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படியும் ப்ராப்ளம் இருக்குதா? வெளித்தோட்டத்தில் பார்த்தா மாஷா அல்லாஹ், வெளித்தோட்டத்தில் பார்த்தா ப்ராப்ளம் இல்லாத சமூகத்தை மாறி விளங்குது, ஆனா உள்ளுக்குள்ள ப்ராப்ளத்தை தோண்டி பார்த்தா சுபஹான அல்லாஹ், நினைச்சு கூட பார்க்கலாம், நினைச்சு கூட பார்க்கலாம். எனவே அல்லாஹ் எப்பயுமே கேளுங்கோ, எல்லாம் பரக்கத்தான வாழ்க்கையத்தான், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையத்தான், ஹைரான வாழ்க்கையத்தான். வெளித்தோட்டம் பூமிங்காகவே வேறு இல்லை, உள்ளுக்கு பூமாவும். வெளித்தோட்டம் பெருசாகவே இல்லை, உள்ளுக்கு பெருசாகும். நான் உங்களோட வயசுல ரொம்ப குறைஞ்சாலாக இருக்கேனும், ஆனா சொசைட்டியுடைய கொஞ்சம் கூட மூவ் பண்றேன். எனக்கு ஒரு நாள் கழியாது ரெண்டு பேருட ப்ராப்ளம் கேட்காம. எனவே வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, எல்லாம் செய்யணும், ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையை கேளு. இந்த ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையில் உண்டு தான் ஒன்று பார்க்கணும், எல்லாருக்கும் கடன் தலைக்கின்ற, கடன் தலைக்கின்ற. நான் எப்பயுமே துவா கேட்கக்குள்ள பார்த்திருக்கிறேன், கடன் இல்லாத வாழ்க்கையை தாண்ட ஆமீன் கூட வரும். எங்கிருந்து ஆமீன். எல்லா பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சிய தாண்டாலும் ஆமீன் கூட தெரியாம உள்ள ஏரியாக்கள். கடன் இல்லாத வாழ்க்கை, பிசினஸ் பண்ண பாருங்க, கடன் இல்லாம பிசினஸ், கடன் இல்ல, கடன் இல்லாத வியாபாரம். இரண்டாவது அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும், முன்னோர்கள் வியாபாரம் பண்ணினாங்க சுபஹானல்லாஹ், பெரிய குடும்பம், பெரிய குடும்பம், ஒரு வாப்ப சம்பாதிக்கிறாரு, ஜப்பான் பேசிக்க மாட்டாரு, இந்தியாவுக்கு பேசிக்க மாட்டாரு, கொழும்பு கொண்டிருக்க மாட்டாரு, ஊருக்குள்ளதான் வியாபாரம், பொட்டனை வியாபாரம். என்ன வியாபாரம் தெரியுமா? பொட்டனை வியாபாரம் உண்டா தெரியுமா? பொட்டனை வியாபாரம் உண்டா? யூத்துக்கு தெரியாம சுபஹான, குடும்பத்தை வாழ வச்சாங்க, குடும்பம் வாழ்ந்துச்சு. இன்னைக்கு பேசி பார்த்த ஒரு காலம் வீச்சு, மெட்ராஸ்ல பேசி பார்த்த விளங்கும், த்ரீவீலர் போட்டி பண்ண, த்ரீவீலர் நல்ல நியூஸ் இருக்கும், மெசேஜ் இருக்கும், த்ரீவீலர் பின்னுக்கு எழுதுவாங்க மெசேஜ். ஒரு மெசேஜ் இருந்தாங்க தெரியுமா, ஒரு காலம் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி இருந்தாங்க, நான் வாசிக்கிறேன், நாம் இருவர் நமக்கு இருவர், வி ஆர் டூ ஃபோர் அஸ் டூ, நாங்க ரெண்டு பேர், எங்களுக்கு ரெண்டு புள்ள, சரி ரெண்டு புள்ளோட வாழ்ந்தாங்க, கொஞ்ச நாள் போகக்குள்ள மறுவ மாத்தி அது மாறுது அப்படியே. நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப பார்த்தா போட்டிக்குது, நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள். நீ எனக்கு புள்ள, நான் உனக்கு புள்ள. எனக்கு தன் டாக்குமெண்ட் இருக்குது பிபிசி, உங்களுக்கு பார்க்கலாம். 15 இயர்ஸ் உங்களுக்கு ஜப்பான் பாப்புலேஷன் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் இருந்து 2/3 குறைய போகுது. என்ன குறைய போகுது? 2/3. முஸ்லிம் உம்மாவுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், யாரும் பேசு கருத்தனை, அதாவது என்ன சொல்றதுக்கு எபோஷன் சொல்ல, பேர்த் கண்ட்ரோல் செய்ய மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நீ ரிஸ்க் கொடுக்கல, நான் தான் ரிஸ்க் கொடுக்கிறேன். இதெல்லாம் மென்டலி சைக்காலஜிக்கலி எங்க உள்ளத்துல வெஸ்டர்ன் கல்ச்சரலால் இது பண்ணப்பட்ட, ஃபீட் பண்ணப்பட்ட சில திங்கிங். புள்ளைகளுக்கு கூட பிரச்சனை வரும், மனைவி கஷ்டம். முந்தி எங்க வாப்பா இருந்துச்சு, உமா பிரெக்னன்ட் ஆனா கட்டில படுத்தனால் பெட் ரெஸ்ட் எங்கிச்சு, பெட் ரெஸ்ட் வெட்ரஸ் இல்ல. எனவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்கோ, அழகா சம்பாதிங்கோ, கொஞ்சமா சம்பாதிங்கோ, கையால தேடுங்கோ, அல்லாஹ் பரக்கத்து செய்வான். எனவே வியாபாரம் எங்கட பிசினஸ், நாங்கத்தான் இந்த நாட்டுக்கு பிசினஸ் அறிமுகப்படுத்தினோம், ஆனா இந்த பிசினஸ் எப்படி திரும்ப வரணும், எங்கட கையால பிசினஸ் நாங்க வளர்க்கணும், ஆனா இன்றைக்கு எங்கட கையால இந்த பிசினஸ் நாங்களே குழி வெட்டி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆர்டிகல் ஆஃப் ட்ரேட், ஆர்டிகல் ஆஃப் ட்ரேட், அதாவது ஆர்டிகல் ஆஃப் ட்ரேட் இன்க்ளூடிங் எல்லாம், இதுக்குள்ள சச்ச ரோ மெட்டீரியல்ஸ், மூவபிள் அசட் எல்லாமே இதுக்குள்ள வந்து சேரும். வியாபாரம் என்ற நோக்கத்தில் எடுத்த அத்தனை பொருளுக்கும் ஜகாத்து கொடுக்கும். வியாபாரம் என்ற பர்பஸ்ல, பிசினஸ் பண்ணணும் என்ற பர்பஸ்ல, நீங்க சொந்தமாக்கிக் கொண்ட எல்லா பொருளுக்கும் ஜகாத்து கொடுத்து தான் ஆகும். அதுல வந்துட்டு அந்த நீங்க எடுத்த உங்களோட இன்டென்ஷனை கொண்டு அது அப்படியே ஜகாத்துடைய பொருளாக மாறிடும். Whether the good is being sold, அதை நீங்க வித்து வாங்கக்குள்ள காசிக்கு வாங்கினாலும் சரி, கடனுக்கு வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, உங்களோட கஸ்டடியில் இருந்த பணம் இருக்கு அந்த பொருளுக்கு வந்தால் அந்த பொருளுடைய பொருளுக்குரிய ஜகாத்து வருஷம் பூர்த்தியாகக்குள்ள நீங்க கொடுத்துத்தான் ஆகணும். இது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட், இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இதுல வச்சுக்கோங்க, ரோ மெட்டீரியலுக்கு ஜகாத்து வரும், ரியல் எஸ்டேட்ல உள்ள எஸ்டேட்டுக்கு ஜகாத்து வரும், மூவபிள் அசட்டுக்கு ஜகாத்து வரும். அதே போலத்தான் என்னென்ன பொருளை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்களோ இது எல்லாத்துக்கும் ஜக்காத்து வரும். ஜக்காத்து வந்துட்டு மேனுபேக்சர் பண்ணதுக்கு பிறகு விற்கிறது. சில பொருள் நீங்க மேனுபேக்சர் பண்ணி அறவாசியில் தான் நிற்குது, அண்டைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நீங்க வெளியே பண்ணி அதுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். எனவே இதெல்லாம் அதுல வர வேண்டிய விஷயங்கள். ஆர்டிகல் ஆஃப் த ட்ரேட் ஷுட் பி வேல்யூ அட் அ செல்லிங் மார்க்கெட் பிரைஸ் இன் த பிளேஸ் வியர் தே
எக்ஸிஸ்ட் அந்த அகார்டிங் டு தியர் நீங்க ஹோல்சேல் வியாபாரம் ஹோல்சேல் பிசினஸ் ரிட்டைல் இருந்தால் ரிட்டைல் பிசினஸ் இல்ல நீங்க ரெண்டும் சரிங்கன்றிருந்தால் எது மிச்சமா சரிங்களோ அதை வச்சு கணக்கு பார்த்து என்ன செய்யணும் அதுல கணக்கு வச்சுக்கணும் மார்க்கெட் பிரைஸ் தான் வாங்கின பிரைஸும் அல்ல விற்கிற பிரைஸும் அல்ல ரெண்டுக்குள்ள மார்க்கெட் பிரைஸ் ரெண்டுக்குள்ள மார்க்கெட் என்ன பிரைஸுக்கு நீங்க விற்கிறீங்களோ அந்த பிரைஸ் தான் கணக்கு பார்க்கணும் இதே போலத்தான் நீங்க வாங்கின நீங்க ஜகாத்து கணக்கு பார்க்கறீங்க இன்றைக்கு கணக்கு பார்த்து நாளைக்கு தான் நீங்க ஜகாத்து கொடுக்க போறீங்க கணக்கு பார்த்த நாளுக்கும் ஜகாத்து கொடுக்கிற நாளைக்கு இடையில பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆனால் ஜகாத்து பார்த்த நாளை கணக்கு பார்த்து நீங்க அதுக்குரிய ஜகாத்து கொடுப்பீங்க ஜகாத்து வந்துட்டு ஆர்டிகல் ஆஃப் த ட்ரேட் ஜகாத்து கொடுக்கக்குள்ள கேஷ்ல ஜகாத்து கொடுப்பீங்க பொருளாக ஜகாத்து கொடுக்கிறது இல்ல கையில கேஷ் இல்ல பொருள் தான் இருக்கிறதால் அந்த கட்டத்தில் சில உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க தேவையான பொருளாக இருந்தால் அந்த பணத்தை பொருளை ஜகாத்தாக கொடுக்கலாம் ஆனால் கேஷ் தான் நீங்க ஜகாத்தாக கொடுக்கணும் இதே போலத்தான் இந்த மண்டிக்குது நீங்க ஜக்கா பொருளை வித்துட்டீங்க ஒரு ஆளுக்கு அவர் வாங்கல் அவர் வாங்கி பொருளை எடுத்து பில் போட்டுட்டாரு பில் போட்டுட்டு பொருளை வச்சு பேசிங்க ஒரு வாகன சேலுக்கு போனீங்க ஒரு வாகனத்தை பார்த்துட்டீங்க வாகனத்தை வாங்கிட்டீங்க பேமெண்ட் கொடுத்துட்டீங்க ஆனா வாகனம் அவருடைய எதுல இருக்குது சேல்ல தான் வாகனம் இருக்குது வாகனத்துக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டீங்க வாங்கினவர் எந்த பர்பஸ்க்கு வாங்கினாரோ அவர் பிசினஸுக்காக வேண்டி வாங்கியிருந்தால் அந்த அதுக்குரிய ஜக்காத்தை யார் கொடுக்கணும் அவர் கொடுக்கணும் இல்லாம இவர் கொடுக்க தேவையில்ல இதுவும் ஜக்காத்துடைய மிக முக்கியமான விஷயம் எப்ப இன்னொரு விஷயம் ஆச்சுங்கோ பேலன்ஸ் ஷீட் ஒன்றிக்குது இன்கம் ஷீட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒன்றிக்குது இந்த பேலன்ஸ் ஷீட் ஜக்காத்து வந்து பேலன்ஸ் ஷீட்டை வச்சுதான் கொடுக்கப்படுமே இல்லாம இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுக்கறது இல்லை சென்ற வருஷம் நாங்க ஜகாத்து கொடுக்கல எங்க கம்பெனி நல்ல நல்ல ஸ்டடியா இருந்துச்சு நல்ல நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜ் இருந்துச்சு எனவே நாங்க ஜகாத்து கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து பார்த்தேன்னு சொன்னா எங்கட இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு லாஸ்ட் இயருடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் குறைய இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய முடியாது ஜகாத்து அவாய்ட் பண்ண இயலாது அன்றைக்கு உள்ள வலிவுக்கு நாங்க ஜகாத்து கொடுக்கணும் அன்றைக்கு எங்க கம்பெனியுடைய நிசாபு வந்துட்டு 85 கிராம் கோல்ட் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட பணம் இருந்தால் அதை நாங்க ஜகாத்து கொடுக்கணும் எப்பயும் யாரு வச்சுக்கோங்க பேலன்ஸ் ஷீட் என்ன to be valued zakat purpose at the selling market price adavadu saaman vaangi vechirukringa oru aramachu kuda factory kuda endu varakkulla ethniyo vagaiyana item vaangi vechirukringa polava vaangi vechirukringa frame vaangi vechirukringa oosi vaangi vechirukringa nool vaangi vechirukringa andha button vaangi vechirukringa adukku vera pudi irukku idellam sendha oru kudaiyaga maarum இந்த செய்யக்குள்ள இதெல்லத்துக்குரிய ஜகாத்தும் இதுல சேர்க்கப்பட வேண்டும் எனவே கமாடிட்டி ப்ரிபேர்ட் ஃபார் தி சேல் ரோ மெட்டீரியல் எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்து கணக்கு பார்த்துத்தான் ஜகாத்து கொடுக்கணும் அதே போலத்தான் குட்ஸ் இந்த ப்ராசஸ் டு பி வேல்யூ ஃபார் தி ஜகாத் அட் தி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆன் தி டே ஆஃப் ஜகாத் கணக்கு பார்க்கிற நாளையில அன்றைக்கு அந்த பிரைஸுக்கு என்ன வேலை உதாரணம் வச்சுக்கோங்க ஒரு சாமான மேனுபேக்சர் பண்ணி அரவாசி நிப்பாட்டிக்கும் அரவாசி முழு வாசி செய்யல் இந்த அன்றைக்கு அந்த விலையில அந்த இடத்துல வச்சு விற்கிறன்றிருந்தால் எவ்வளவுக்கு விற்கலுமோ அந்த விலையை நீங்க அதுக்கு கணக்கு பார்த்து நீங்க அதையும் ஜக்காத்து கெடுப்பீங்க ஜக்காத்து அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க எஸ்டிஷனா செய்யக்கூடியவங்க இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கவுண்ட் இந்த பில்டிங் கட்டக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா காணியை வாங்கிடுவாங்க காணியை வாங்கிட்டு டிசைனை கீறி பிளானை கீறி மக்களுக்கு விற்கிறாங்க இப்ப மக்கள் வாங்கினாங்க இவங்க கட்டுறாங்க இப்ப இதுல ரெண்டு ப்ராப்ளம் உண்டிருக்குது காணியாட காணி காணி ஒத்தண்ட காணி கம்பெனியோட காணி கட்டுறதுக்கு காசு எழுதிக்கிறாங்க இன்னொரு குரூப் இது எப்படி இதை காத்து கொடுக்கறது வாங்கிட்டாங்க ஆக்கள்
அஞ்சு யூனிட் அப்படியே இருக்குது, நாங்க நியத்து வச்சிருக்கிறோம், வா கட்டி முடிச்சிட்டு தான் விற்கிறோம். அந்த அஞ்சு யூனிட்டுக்கு வந்த காசால இந்த பத்தேம் கட்டிட்டு அந்த அஞ்சு எப்ப விற்போம், கட்டி முடிஞ்சுதான் விற்போம் என்றிருந்தால் அந்த அஞ்சு யூனிட்டும் அண்டைக்கு இருக்கிற விலைக்கு கணக்கு பார்த்து அது ஜகாத்துல சேர்க்கப்பட்டாகும், ஜகாத்துல சேர்க்கப்பட்டாகும். அப்படி இல்லை, நாங்க ஃபுல்லா கட்டுறோம், நாங்க பில்டர்ஸ், நாங்க தான் ஓனர், நாங்க யாருக்கும் விற்கிறல்ல, கட்டி முடிஞ்சுத்தான் நாங்க அண்டைக்கு நீங்க பேசி ஆக்கியபைட் ஆகிறதுக்குரிய கண்டிஷன்ல தான் இந்த ஊட்டை நாங்க விற்போம் என்றிருந்தால் அதுவும் அண்டைக்குள்ள கண்டிஷனுக்குள்ள அமௌண்ட்ல ஜக்காத்து கணக்கு பார்த்து அது ஜக்காத்துல சேர்க்கப்படும். ஆனா வருஷா வருஷம் ஜக்காத்து இதுக்குள்ள கொண்டு வரப்படும். ஜக்காத்தோட குட் இன் டிரான்சிட், அதாவது ஜக்காத் இப்ப பொருள் வந்து கொண்டீங்க, சைனால ஆர்டர் பண்ணினோம், வந்து கொண்டிருக்குது, இன்னைக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்கறது, இது வந்து சேர்றதுக்கு ஹாபருக்கு வந்து ஹாபர்ல நீங்க வந்தானா இந்த பேமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன், இன்னும் ஒரு ஹாஃப் வீக்கு டியூட்டியா கட்டுறதுக்கு, இன்னும் ஒரு ஹாஃப் வீக்கு டியூட்டியா கட்டுறதுக்கு குட்ஸ் இந்த டிரான்சிட்ல சாமான் வந்து கொண்டிருக்குது. அப்படி இல்ல, சம்மாந்துறையில சாமான வாங்கினேன், கொழும்புக்கு வருகிறது, லொரியில சாமான் வந்து கொண்டிருக்குது, வார வழியில லொரி வந்துட்டு உடஞ்சி மூணு நாளா அப்படியே லொரி வெப்பியா இருந்துச்சு, அது கொடையில ஜக்காத்துடைய கணக்கு பார்க்கற நாள் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு, நான் என்ன செய்ய இருப்பேன். இப்ப ஜக்காத் வந்துட்டு இந்த ராசிக்குள்ள ஜக்காத் வந்துட்டு வலியூ ஃபார் ஜக்காத் அட் த மார்க்கெட் பிரைஸ் இன் த பிளேஸ் வேர் தே ஆர் ஃபவுண்ட். இப்ப எவ்வளவு சாமானிக்குதோ அந்த இடத்துல உள்ள பிரைஸ் தான் இதுக்கு கணக்கு பார்க்கப்படும். உதாரணம் வச்சுக்கோங்க, டியூட்டி கட்டினா சாமான் 200 ரூபாய் கொஸ்தாவது, நான் சைனால சாமான வாங்கினேன், எனக்கு 80 ரூபாய் கொஸ்தாக இருந்தால் 80 ரூபாய் அண்டைக்குள்ள வேலை 80 ரூபாய் கணக்கு பார்த்து நான் ஜக்காத்து பே பண்ணணும். இது ஜக்காத்து குட் இன் ட்ரான்சிட் ஜக்காத். இதே போலத்தான் குட் பி சோல்ட் ஒன் அனதர், அதாவது இதென்னு சொன்னா நாங்க சாமான விற்கல, நான் சாமான கொண்டு ஒரு ஆள கையில கொடுத்திருக்கிறேன், இந்த சாமான வித்துட்டு எனக்கு பணம் தாங்க சொல்லி என் ஏஜென்டாக நியமிச்சிருந்து சொன்னால் ஏஜென்ட் ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு, ஜக்காத்து நான் தான் கொடுக்கணும், ஜக்காத்து நான் தான் கொடுக்கணும், என் ஏஜென்ட் கொடுக்க மாட்டாரு. ஏஜென்ட் வந்து கமிஷனுக்கு வேலை செய்யக்கூடியவர், வித்தா அவருக்கு சம்பளம் கிடைக்கும், வித்தா அவருக்கு கமிஷன் கிடைக்கும், ஆனா பொருள் ஏந்த பொருளுக்குரிய சொந்தக்காரன் தான் ஜக்காத்து கொடுக்கணும். இதே போலத்தான் எல்சிக்கு நாங்க எல்சி தொடர்ந்து நாங்க இம்போர்ட் பண்றோம் சாமான், இப்ப பேங்க்ல போய் எல்சியை திறந்துட்டோம், மாஷா அல்லாஹ் எல்சி திறந்தாச்சு, சாமான் வந்து கொண்டிருக்குது, ஆனா இன்னும் சாமான் வந்து சேரவும் இல்லை, கொடுத்த காசு எல்சி திறந்த காசு பேங்க்ல அப்படியே இருக்குது. இப்ப என்ன சட்டம், அநேகமான ஆக்களுக்கு இந்த பிரச்சனை வரும், பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த எல்சி திறக்கிறதும் சாமான் இம்போர்ட் பண்றது வழக்கமா உள்ளது. இப்ப நாங்க எப்படி இதை காத்து கொடுக்கறது, இதுல தான் சொல்லப்பட்டிருக்குது, அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் ரிக்ரெட்ல இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், பேங்க்ல எந்த அமௌண்ட் காசை வச்சிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் காசுக்குரிய ஜக்காத்து கொடுக்கணும். அது உங்களோட கையில இல்ல, ஆனா உங்களோட காசு வரக்கூடிய சாமானுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறீங்க, எனவே அந்த அமௌண்ட் பணமும் நீங்க என்ன செய்யணும் சொன்னால் அதுக்குள்ள சேர்க்கப்பட்டே ஆகணும். எனவே இது இம்போர்ட், அதாவது நீங்க ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றது டாக்குமெண்ட் கிரெடிட்ல இதுவும் ஜக்காத்துல சேர்க்கப்பட வேண்டும். இதே போல இன்னும் ஒன்றிக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் சீக்கிரம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்களுக்கு எல்சி என்று திறந்து இருக்கிறாங்க, சல்லி வர இல்ல, சல்லி பேங்க்ல தான் இருக்குது, ஆனா சாமான் கையில் இருந்தால் அதுக்குரிய ஜக்காத்தும் அவங்க தான் கொடுக்கணும், அவங்க கொடுக்க தேவையில்ல, அதுக்குரிய ஜக்காத்தை வந்துட்டு இவங்க கொடுக்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய பொருளுக்குரிய ஜக்காத்து கொடுப்பாங்க, சல்லிக்குரிய ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. That are held by the exporters as a part of his financial finished good or goods in a process. இது வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ரோ மெட்டீரியல் அண்ட் சப்போர்டிங் மெட்டீரியல்ஸ். இந்த ரோ மெட்டீரியல் சொல்லக்குள்ள ரெண்டு ஜாதியாக உலமாக பிரிச்சுக்கிறாங்க, சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ரோ மெட்டீரியலையும் சப்போர்டிங் மெட்டீரியல் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்றைக்கு உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு நாங்க ஒரு இடத்துல ஒரு குடை ஒன்று செய்ய போறோம், குடை செய்யக்குள்ள ரெண்டு வகையான சாமானிக்கு ஒன்றிக்குது குடை, இதுக்கு தேவையான உள்ளுக்கு உள்வாங்கப்படக்கூடிய பொருட்கள், இன்னும் ஒன்றிக்குது அதுக்கு நாங்க என்ன செய்வோம், இன்னும் ஒன்றிக்குது இது வந்து இந்த இதை பத்தி பேசுறதா, ஓகே. அப்ப இது வந்து என்ன சொன்னா, இந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டா, கம்பெனி ஏராளமான சாமான் இருக்குது. சில கட்டங்களில் கிளீன் பண்ற சாமானிக்கும், பெட்ரோலிக்கும், வேற ஆயில் சாமான் வந்துச்சுக்கும். ஆனா இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு சொன்னா, சாமான செய்யக்குள்ள சாமான டைரக்டா செய்ய மாட்டாரு. சாமான செய்யறதுக்கு தேவைப்படும். உலமாக்கள் சொல்றாங்க என்ன சொன்னா, எந்த பொருளை நாங்க செஞ்சு விற்கிறோமோ அதற்கு பாவிக்கப்படக்கூடிய ரோ மெட்டீரியல் எல்லாம் ஜகாத்துக்குள்ள வரும். எதை விற்கிறதுக்கு நாங்க பாவிக்கிறோமோ இது ஜகாத்துக்குள்ள வரமாட்டோம். உதாரணமாக பெட்ரோல் இருக்குது, உதாரணமாக வேற சோப் தேவைப்படும், வேற கிளீன் பண்ண சாமான் தேவைப்படும், இது ஒன்றும் ஜகாத்துக்குள்ள வரமாட்டோம். எனவே இது வந்துட்டு பேபிள் சப்போர்டிங் மெட்டீரியல் விச் ஆர் நாட் ரிப்ரசன்ட் வரமாட்டாது. சிலாக்கள் வந்து பேட்டன் ரைட் வச்சிருக்கிறாங்க, எப்படி ஜகாத்து கொடுக்கிறது? சிலாக்கள் வந்துட்டு கோப்பிலே வச்சிருக்காங்க, எப்படி ஜகாத்து கொடுக்கிறது? எனவே இவைகளுடைய ஜகாத் எல்லாம் இன்டென்ஜிபிள் ரைட்ஸ், இதெல்லாம் ஜகாத்தாக கொடுக்கப்பட வேண்டும். இதே போல தான் ரப்பிங் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், இதுக்கும் ஜகாத்திக்குது. சுஹானல்லாஹ், இது எல்லாம் ஒரு டீப்பான சப்ஜெக்ட். எனவே சச்ச மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் த வேல்யூ, எந்தெந்த பேக்கிங் ரோ மெட்டீரியல் வந்துட்டு வெளிவ கூட்டுமோ அதுக்குரிய ஜக்காத்து கொடுக்கணும். எதை சேப்பரின் காரணமாக அவருடைய வெளிவு கூட மாட்டாரோ அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டார். இது இன்றைக்கு உள்ள முக்கியமான சப்ஜெக்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ், அநேகமான ஆட்கள் இன்றைக்கு ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றீங்க, ஷேர் மார்க்கெட்ல வியாபாரம் பண்றோம். ஆனால் ஒயிட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிகளை பார்த்துக்கோங்க, ஒயிட் லிஸ்ட் பண்றதுக்குரிய மெக்கானிசம் என்னன்றதையும் படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஷேர்ஸ் இருந்தா என்ன, அதனுடைய ஒயிட் லிஸ்ட் எப்படி பார்க்கறது, ஒயிட் லிஸ்ட் கம்பெனியாக கொண்ட பார்க்கறதுக்குரிய மெக்கானிசம் என்ன என்றத பத்தி பார்ப்போம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் வந்துட்டு ரெண்டு பர்பஸுக்காக வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒன்று ட்ரேடிங், ஒரு சாமான வாங்கி விற்கிறது போல ஷேர்ஸ் விற்கேடும். அப்படித்தானே, ஒரு சாமான வாங்கி விற்கிறது போல ஒரு ஷேர்ஸ் விற்கேடும். இந்த ஷேர்ஸ் வாங்கி விற்கிற நோக்கத்தில் ஒத்தர் வியாபாரம் செய்வார் என்றால், ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வால்வ் ஆகுவார் என்றால், அவர் அந்த ட்ரேடிங்க்கு வரக்கூடிய ஜகாத் அப்படியே அதுக்கு அப்ளை ஆகும். இன்றைக்கு வாங்கினாரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினாரு, நாளைக்கு அன்றைய மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு 8,000 ரூபாய்க்கு போனா 8,000 ரூபாய்க்கு ஜகாத் கணக்கு கொடுப்பார். இன்றைக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேர் வந்துட்டு அடுத்த மாசம் ஜகாத்து வாஜிபாகக்குள்ள 20,000 ரூபாய்க்கு பைத்திருக்கும் என்றிருந்தால், அண்டக்குள்ள மார்க்கெட் பிரைஸ்க்கு அவர் செய்வார் ஜகாத்து கொடுப்பார். இதுல யாருக்கும் டவுட் இல்லை. எப்ப இது ஜகாத்து கொடுக்கணும், அதாவது ட்ரேடிங்காக வேண்டி அந்த பொருளை வாங்கியிருந்தால். இன்னும் ஒன்று இருக்குது, ஜகாத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு, அவர் விற்கிற நோக்கம் இல்லை, விற்கிற நோக்கம் இல்லை, நான் இந்த கம்பெனியில ஒரு லைஃப் டைம் யாராயிக்கணும், ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கணும். நோக்கம் இதுல வரக்கூடிய பெனிஃபிட் எடுக்கிறது, இதுல வரக்கூடிய லாபம் எடுக்கிறது. உதாரணமாக டயலாக் ஷியாஸ் இருக்குது, அமானா ஷியாஸ் இருக்குது, தக்காபுடைய ஷியாஸ் இருக்குது, பைரஹாட ஷியாஸ் இருக்குது, ஒயிட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. இதனுடைய ஷியாஸ் நாங்க வாங்குறோம், எங்க நோக்கம் இந்த ஷியாஸ் விற்கிறது இல்ல, வரக்கூடிய வருமானம் சாப்பிடுறது, வரக்கூடிய வருமானத்தை தின்றது. இந்த ஷியாஸ பொறுத்த வரையில அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்டா, வரக்கூடிய லாபத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்கணும். இதுக்கு வரக்கூடிய, ஆனால் அப்படின்னு நாங்க போகாம இதனுடைய எப்படி ஜகாத்து கணக்கு பார்க்கணும் என்றால், கம்பெனியை ரெண்டா பிரிச்சோம், கம்பெனியை ரெண்டா பிரிச்சோம். ஒன்று சில கம்பெனிக்கு சர்வீஸ் ஓரியன்ட், அவங்கள்ட்ட எந்த விதமான பிசினஸும் இல்லை, அவங்கள்ட்ட எந்த விதமான வியாபாரமும் இல்லை, அவங்க என்ன செய்யறன்னு சொன்னா வெறுமனே சர்வீஸ். உதாரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இவங்க வியாபாரம் பண்றாங்களா, இவங்க யாரு சர்வீஸ், இவங்கள்ட்ட போயிட்டு கேட்டா எந்த சாமானுமே இல்ல, சேவிஸ்தான். இதுல போயிட்டு ஷியாஸ் எடுத்தா, டாலர் கம்பெனில வைத்து ஷியாஸ் எடுத்தா, இதுல என்ன செய்ய மாட்டாது. அவங்கள்ட்ட போயிட்டு பார்த்தா எதுக்கு ஜகாத்து கொடுக்கணும், எதுக்கு ஜகாத்து வரும்டா, இவங்களோட ஜகாத்து வரும் வெறுமனே கேஷ் இன் ஹேண்டுக்கு தான் ஜகாத்து வரும். உங்களோட கம்பெனி நீங்க இன்றைக்கு ஜகாத்து ஜகாத்து வருகிறது வரக்குள்ள இன்றைக்கு ஜகாத்து உங்களுக்கு வாஜிபாகக்குள்ள உங்களோட ஷியாஸுடைய வலிவு நீங்க பார்த்தா இவ்வளவு. ஆனால் இந்த எல்லா ஷியாஸுக்கும் ஜகாத்து வாஜிபாக மாட்டா, இதுல சில ஈக்குது உங்களுக்கு எடுக்க கஷ்டம், அதுக்கு தரவும் மாட்டாங்க. பெரும்பாலும் சில நாடுகள்ல இஸ்லாமிக் இஸ்லாமிய நாடுகள்ல தருவாங்க என்னென்ன பொருளுக்கு ஜகாத்து வாஜிப், எதுக்கு ஜகாத்து வாஜிப் இல்ல என்றத கணக்கு பார்த்து அதுல ஜகாத்து வாஜிபாக கூடிய பொருளுக்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்கணும். உதாரணம் நான் சொல்றேன், இப்ப ஃபுட் சிட்டி இருக்குது, என்ன கம்பெனி, காகில்ஸா, காகில்ஸ். இப்ப காகில்ஸ் உடைய ஷேர்ஸ் ஒயிட் லிஸ்டட் இல்ல, சரி உதாரணம் வச்சு ஒயிட் லிஸ்டட் வச்சோம். இப்ப நாங்க ஜகாத் எடுத்தோம், ஷேர்ஸ் வாங்கிடுவோம். ஷேர்ஸ் வாங்கினா இன்றைக்கு அவருடைய ஒரு ஷேர்ஸுடைய விலை வந்து 10,000 ரூபாய். ஆனா இந்த 10,000 ரூபாய் விலை வந்துட்டு அந்த காகிலிஸ்ட்ல விற்க வச்சிருக்கிற சாமானுக்கு மட்டுமுள்ள வலிவு அல்ல, அவங்களோட குட்வில் வேல்யூ, அவங்களோட அசட்ஸ், அவங்கள்ட்ட இருக்கிற இது எல்லாத்தையும் வச்சுத்தான் இந்த 10,000 ரூபாய் அதுக்கு வந்திருக்குது, இந்த ஷேர்ஸுடைய விலைவா வந்திருக்குது. இப்ப இந்த 10,000 ரூபாய்க்கு ஜகாத்து வந்தா நீங்க பிக்ஸ் அசட்டுக்கு ஜகாத்து கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய்க்கு சாமானுக்கு ஜகாத்து வருது. எனவே உலமாக்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட ட்ரேடிங் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில நீங்க ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்கன்றால் நீங்க என்ன செய்யணும் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டிய அசட்டுக்கு மட்டும்தான் நீங்க ஜகாத்து கொடுக்கணும். அதை எப்படி பார்க்கறது, அதை பார்க்கலாம். இப்ப ஸ்ரீலங்கா நியாயன்ஸ்ல போயிட்டு நீங்க போயிட்டு பார்த்தா அவங்கள்ட்ட ஜகாத்து கொடுக்கிற அசட் வரும் வெறுமணி அவங்கள்ட்ட உள்ள கேஷ் மட்டும்தான், அவங்களோட ஏர்கிராப்டோ அவங்களோட ஏர்போர்ட்டோ அவங்களோட வேறக்கூடிய சாமான்களுக்கு ஜகாத்து வர மாட்டேன். அது மணி, அது பிசினஸ் அல்லது அது சேவிஸ். எனவே தான் உலமாக்கள் சொல்றாங்க ஷியாஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரேடிங் பர்பஸுக்காக வேண்டி எங்க போயிட்டு நீங்க ஷியாஸ் வாங்கியிருந்தாலும் அதுக்கு ஜகாத்து வாஜிபாகும். நீங்க ஜகாத்து ட்ரேடிங் நோக்கம் அல்ல, உங்களோட நோக்கம் வந்துட்டு என்ன சொன்னால் நீங்க வெச்சிக்கொள்றது, அதை வளர்க்கிறது, அது எனக்கு பெர்மனன்டா இருக்கட்டுமே என்ற நோக்கத்தில் நீங்க வாங்கியிருப்பீங்கன்றால் அதில் இருக்கக்கூடிய ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டிய அசட்டுக்கு மட்டும்தான் ஜகாத்து வாஜிபாகும். எல்லாம ஜகாத்து வந்து வேறொன்றுக்கு அதுல வாஜிபாக மாட்டாங்க. எனவே இது கிளீன், இது ரொம்ப கிளீனா, இது விளங்கிட்டா இருக்கும், விளங்கலன்னா கேட்டுக்கொள்ளலாம். இன்னமொன்று நான் சொல்லியிருக்கிறேன், யூத்துக்கு ஷேர்ஸ்ல போயிட்டு டிபெண்ட் ஆகவும் ஆனும், ஷேர்ஸ் மார்க்கெட்ல போயிட்டு இன்வால்வ் ஆகி அதுல போயிட்டு நீங்க இன்வால்வ் ஆகிறீங்கன்றால் அதையும் உலமாக்கல் ஒரு வகையான கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்க. ஃப்ரீ இன்கம், எந்த விதமான பொடி அசச்சாம வரக்கூடிய வருமானமாகத்தான் அந்த வருமானத்தையும் பார்த்திருக்கிறாங்க. எனவே அவர் வேறு சமயத்தில் பேசுவோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கம். எனவே ஷேர்ஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க என்ன செய்யும் சொன்னால் இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்க. எனக்கு வரவேண்டிய கடன் இதுக்கு நான் ஜகாத்து கொடுக்கணும். எல்லாருமே கேட்பாங்க, ஸ்டாக் எடுத்தோம், ஸ்டாக் மாஷா அல்லாஹ் 15, 20, 30, 40, 50 மில்லியன் இருக்குது, ஆனால் லேபிலிட்டியும் இருக்குது, ரிசீவபிள்ஸும் இருக்குது, கொடுக்க வேண்டியதும் இருக்குது, வரவேண்டியதும் இருக்குது. நான் கொடுக்கணும், நான் வரோம். இப்ப மூணு வகையான பிரச்சனை கிடத்துல மூணு வகையான மக்கள் இருக்கிறாங்க. உதாரணம் வச்சுக்கோங்க, ஒயிட் போர்டு இதில் விளங்கப்படுத்துறதுக்கு கணக்கு பார்த்தீங்க, ஸ்டாக் லெவல் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஸ்டாக்ல எல்லாமே நீங்க சேர்த்து பார்த்தா 50 லட்சம் ரூபாய் இருக்குது, 5 மில்லியன். உதாரணம் வச்சுக்கோங்க 5 மில்லியன். உங்களுக்கு வர வேண்டியது இந்த 5 மில்லியன் உள்ளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது, நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு 2 மில்லியன். எத்தனை மில்லியன் கொடுக்க வேண்டியது, உங்களோட லேபிலிட்டி, நீங்க கொடுக்க வேண்டியது. ரிசீவபிள் உங்களுக்கு வர வேண்டியது எவ்வளவு, ஒரு 2 மில்லியன். ரிசீவபிள் 2 மில்லியன், கொடுக்க வேண்டியது 2 மில்லியன், கையில் இருக்கிற இப்ப உண்மையிலே உங்களோட பணம் எவ்வளவு பேர், உண்மையிலே உங்களோட 5 பேர், 5 தானே, ஏண்டா ரிசீவபிள் எடுத்து நீங்க லேபிலிட்டியை பே பண்ணிட்டு அளவிச்சிடும், ஃபைனிஞ்சிடும். ஆனா இன்றைக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, பெட்டால போயிட்டு நீங்க கணக்கெடுத்தா 5 மில்லியன் இருக்குது கொடுக்கறதுக்கு, 5 மில்லியன் ஸ்டாக் நிற்குது, நிச்சயமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 7 தான் இருக்கிறத விடவும் எது கூட, எது கூட இருக்கிறத விடவும் கொடுக்க வேண்டியது கூட. இப்ப என்ன செய்யறது? இப்ப ஒரு ப்ராப்ளம், இப்ப மக்கள் செய்யறாங்கம்மா கணக்கெடுப்பாங்க எவ்வளவு இருக்கு ஸ்டாக்ல, ஸ்டாக்ல உள்ளத்துக்கு மட்டும் ஜகாத்த கொடுத்துடுறது. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஸ்டாக்கில் எடுத்து கொடுக்க வேண்டிய கழிச்சிடுவாங்க, கொடுக்க வேண்டியதை கழிச்சிடுறது. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்க சொன்னால், கொடுக்க வேண்டியதை சேர்ப்பாங்க, கொடுக்க வேண்டியதை சேர்க்கிறது. இதுல உண்மையான முறை என்ன சொன்னா, உங்களோட ஸ்டாக்ல என்ன இருக்குது இதுக்குரிய ஜகாத் நீங்க கொடுத்தாகணும். ரிசீவபிள் உங்களுக்கு வர வேண்டியது, உங்களுக்கு வர வேண்டியது வாரத்தை ரெண்டா பிரிங்க. முதலாவது ரெண்டா பிரிச்சது முறை சொன்னால், கொடுக்க வேண்டிய கடன் ரிசீவபிள் இருக்குதே உங்களுக்கு வர வேண்டிய ரெண்டா பிரிங்க ஒன்று இருக்குது, நிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா ரெகுலர் கஸ்டமர், அவர் எந்த காலத்திலும் எனக்கு பொள்ளு போட்டது இல்லை, டைமுக்கு அவருடைய பேமெண்ட்ஸ் வரும், செக் தந்திருக்கிற 3 மாசத்தில் வரும், அது எனக்கு ஜகாத்து கொடுத்து ஆகும். இன்னும் ஒன்று இருக்குது பேட் டெட், எனக்கு இது வருமா வரமாட்டாதான் சந்தேகம், சந்தேகத்துக்குள்ள பொருள். இதுக்கு எப்படி ஜகாத்து கொடுக்கிறது? உலமாக்கள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட பொருள், அப்படிப்பட்ட அக்கவுண்ட்ஸ செப்பரேட் பண்ணி வைங்கோ, எப்ப வருகுதோ வந்த அண்டைக்கு. அதுல 3 கருத்து இருக்குது. சில உலமாக்கள் சொல்றாங்க, வந்த உடனே 1 வருஷத்துடைய ஜகாத்தை கொடுத்தா போதும். சில உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் சொன்னால், எவ்வளவு காலம் பேச்சோ அதனுடைய ஜகாத்தை கொடுக்கணும். 3வது கருத்து இருக்குது, அப்படியும் இல்ல எண்டைக்கு வந்துச்சதோ அண்டையிலிருந்து தான் உங்களோட அதுக்குரிய புதிய ஜகாத் ஆரம்பமாகும், புதிய ஜகாத்துடைய வருஷம் ஆரம்பமாகுது, அதையும் நீங்க கொடுக்க தேவையில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே வியாபிச்சுக்கும்போது இது ரிசீவபிள பொறுத்தவரையில் நான் கொடுக்க வேண்டிய கடன், நான் கொடுக்க வேண்டிய எனக்கு வர வேண்டியதான் அது, நான் கொடுக்க வேண்டிய கடன் ரெண்டா பிரியுங்க. இப்ப ஒன்றைக்கு நான் கடன் எடுத்தேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஏன் பாப்பா கடன் எடுத்தேன், இல்லாத்துக்குத்தான் எடுத்தேன், அதுக்கு ஜக்காத்தை வரவிட்டா, இல்லாத்துக்கு ஜக்காத் பண்ண, கையில பணம் இருந்தா கொடுக்கணும், கையில பணம் இல்லைன்றதுக்கு தான் இதை கடன் எடுத்தேன். இன்னும் ஒன்று, இது கடன் எடுத்து வியாபாரம் செஞ்சேன், கடன் எடுத்து வியாபாரம் செய்யறேன், கடன் கொடுக்கிறதுக்கு சந்தேகம் இல்லை, ஆனா வியாபார பொருளாக இருக்குது, கடனுக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொன்னாலும் எதுக்கு ஜக்காத்திக்குது? ஸ்டாக்கு ஜக்காத்திக்குது, ஸ்டாக் உள்ள ஜக்காத்தை கொடுப்போம், ஸ்டாக்கை ஜக்காத்தி கணக்கு எடுக்கணும். எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பணத்தால நான் பணம் சம்பாதிக்கிறேனோ அந்த பணத்துக்கு நிச்சயமாக நான் ஜகாத்து கொடுத்தே ஆகணும். நேரம் போய் கொண்டிருக்குது, பேச வேண்டிய கொடுக்க வேண்டிய ஆக்கள் இதை பத்தி நான் பேசல, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு பேச மாட்டேன்னு சொல்லி கடங்காராக்கள் முஸ்லீம்கள். இதில் ஒரு முக்கியமான இந்த சப்ஜெக்டோட நான் இன்றைய நிறைவு செய்கிறேன். நேரம் தாண்டி கொண்டு போகுது, ஆனாலும் கூட அடுத்த சப்ஜெக்டுக்கு வர முந்தி இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்துவோம். ஜகாத் யாரு கொடுக்கல? ஜகாத் cannot be given to following, கீழுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு ஜகாத் கொடுக்கல. பிளீஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாடுங்க. இந்த அநேகமான பேருடைய ஜகாத் இங்குதான் சுத்துது. ஒன்று, ஜகாத் வந்து நன் முஸ்லீமும் கொடுக்கல, இது எல்லாருக்கும் தெரியும். சேம் ரூலிங் அப்ளைங் ஃபார் தி சதக்கத்துல் ஃபித்ரா கஃபாரா நஸர் இதெல்லாத்துக்குமே இதெல்லாம் நடக்கும். இதெல்லாத்துக்கும் யாருக்குமே கொண்டேத்து இதை கொண்டேத்து ஜகாத்து ஃபித்ராவை கொடுக்கோமேலா, கஃபாரா கொடுக்கோமேலா, நேர்ச்சியை கொடுக்கோமேலா, நன் முஸ்லீம் கனாட் பி கிவன் எனி ஜகாத் அசட்டோ ஜகாத்து கொடுக்கலாம். இதே போல தான் ஜகாத் சம் ஹூம் ஆ இன்னும் ஒருத்தரிக்காரு ஏண்ட கஸ்தரியில வாழக்கூடிய ஆக்கள், ஏண்ட குடும்பம், ஏண்ட பிள்ளைகள், ஏண்ட பேரண்ட்ஸ். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, முஃப்தி சாப் பாப்பாக்கு ஜகாத்து கொடுக்கலுமா, உம்மக்கு ஜகாத்து கொடுக்கலுமா? என்ன கேட்காத ஒரு கேள்வி இருக்குது, வைஃபு கொடுக்கலுமா கேட்கல. எனவே யா வச்சுக்கோங்க, ஜகாத்து வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம். நான் அன்பாக சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராம் ஆக்கிறாங்க. யார் குடும்பத்துக்கு? பனு இந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிப், பனு ஹாஷிம் பனு முத்தலிப், ஜகாத் cannot be given to பனு ஹாஷிம் or பனு முத்தலிப். பனு ஹாஷிம் என்றதும் பனு முத்தலிப் என்றதும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு ஜகாத் குடுக்கலான்னு சொன்னாங்க. எனவே இதே போலத்தான் நாங்க யாவச்சுக்கோங்க வாழ்க்கையில ஜகாத் என்றது வந்துட்டு ஏண்ட குடும்பத்துக்கு நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன், ஏண்ட குடும்பத்துக்கு நான் சதகாத் தான் கொடுப்பேன், தர்மம் தான் செய்வேன், ஏண்ட குடும்பம் ஜகாத்து வாங்குறத விட்டும் தந்து கொள்ளணும் என்ற நிலைப்பாட்டுக்கு வாங்கோ. 2.5% ஜகாத்தாக கொடுங்கோ, 5%, 10% கொடுங்க, எதுக்கு தெரியுமா? சதகாவாக குடும்பத்துக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிமுக்கும் பனு முத்தலிபுக்கும் எப்படி ஜகாத் ஹராம் ஆக்கினாங்களோ இதே போல நாங்களும் எங்களுக்குள்ள வச்சுக் கொள்வோம். ஏண்ட ஜகாத்துடைய பணம் ஏண்ட குடும்பத்துக்கு போய் சேரக்கூடாது. அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக் செய்வானாக. இதே போலத்தான் ஜகாத் என்றது வந்துட்டு ஜகாத் will not be fulfilled to buy the purchase in the books for the institution or land purchase for the public. ஏதாவது மதரசாக்களுக்கு காணி வாங்குறதுக்கு, மதரசாக்களுக்கு கிதாப் வாங்குறதுக்கு, மதரசாக்களுடைய பில்டிங் கட்டுறதுக்கு ஜகாத்துடைய காசு கொடுக்கலாம், பள்ளிக்கு ஜகாத்து கொடுக்கலாம், பள்ளியில லைப்ரரி வாங்க போற செய்ய போறோம் இதுக்கு ஜகாத்து கொடுக்கலாம். ஜகாத் என்றது சொல்லப்பட்ட 8 கூட்டத்துக்கு தான் போகணும். ஜகாத்தை கொண்டு மதரசாக்களுடைய புக்ஸோ அல்லது லேண்ட் வாங்குறதோ இந்த வேலைகளுக்கு இந்த இதை பாவிக்கலாது. எனவே இந்த விஷயத்தை கருத்து எடுத்துவோம். டாபிக் டு பி கவர், என்ன பேச வேண்டிய ஜகாத் வேண்டியது, பேயிங் ஜகாத் இன் அட்வான்ஸ், ஜகாத்தை முந்தி கொடுக்கறது டைமுக்கு முந்தி, டிரான்ஸ்பர் இந்த ஜகாத் சிலோண்ட ஜக்காத் இந்தியாவுக்கு கொடுக்கிறது, இந்தியா ஜக்காத்த பாகிஸ்தானுக்கு அனுப்புறது கூடுமா கூடாதா? இதே போலத்தான் இன்னமொத்தர வக்கீலாக நியமிக்கிற ஜக்காத்த கொடுக்கிறதுக்கு இது எப்படி? எனவே இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள். முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் 10 நிமிஷத்தில் முடிச்சு கொள்றேன், நேரம் கூட போய்கொண்டிருக்கிறது. அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் சொன்னால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதான் ஜக்காத்த கலெக்டிவா கொடுக்கிறது. இன்றைக்கு ஞாபகம் இந்த நாட்டில் 2, 3, 4, 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஜக்காத்தை கலெக்ட் பண்றாங்க, செய்ய வேண்டிய வேலைகள் செய்யறாங்க, எத்தனையோ ஃபண்டுகள் உருவாக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், வாழ்க்கையில மௌத்தாகிறதுக்கு முந்து கட்டிடங்களை கட்டுறத்தை விட்டுட்டு கட்டிடங்கள் தாராளமா போதும் ஃபண்டுகள் உருவாக்குவோம். எஜுகேஷனல் ஃபண்ட், ஹாஸ்பிட்டல் ஃபண்ட், வேற என்ன அந்த ஃபண்ட், இந்த ஃபண்ட் ஃபண்ட் உருவாக்குவோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் கட்டாயம் உருவாக்குங்கோ கருணை ஹசனாவுடைய ஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுக்குரிய ஃபண்ட். எங்கள்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் காசை இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாங்கிட்டு போயிடும். நன் முஸ்லீம் முஸ்லீம் ரெண்டு பேருக்கும் வரையிடும். யாரு வந்து கேட்டாலும் கொடுப்போம். செக்யூரிட்டி வேணும், எங்களுக்கு ஒரு காடி ஒரு கேரண்டி வேணும், 2 விட்னஸ் வேணும், கொண்டு வெயிங்க நாங்க தாரோம், பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட ஃபண்டுகள் உருவாக்குங்கோ. தயவு செஞ்சு சொல்றேன், சமூகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, யத்தீம்களுக்கு ஒரு ஃபண்ட் உருவாக்குவோம். யத்தீம்கள் சொல்லி இன்னைக்கு வெள்ள வர்த்த பள்ளியில நீங்க ஏழு வாங்க சுபத்தில் பள்ளிக்கு இப்ப இன்னும் கூடும். நன்முஸ்லிம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஹராத்து. நான் இப்ப மகரித்துல போனேன் தெஹிவில பள்ளிக்கு, அந்த ரோட்ல 3 ஃபேமிலி இருக்கிறாங்க, 3 ஃபேமிலி சின்ன சின்ன புள்ளையெல்லாம் வச்சுக்கொண்டு, சின்ன சின்ன புள்ளையெல்லாம் வச்சுக்கொண்டு. இதுக்குள்ள காரணம் என்ன? ஒரு கூட்டத்தில் தொழிலா செய்யறாங்க, இன்னும் ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்கள கஷ்டத்து செய்யறாங்க, எங்களுக்கு ஒன்று விளங்குது இல்லை. எங்கள்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்கோம், யத்தீம்களுக்குரிய ஃபண்ட், விடோஸுக்குரிய ஃபண்ட், கருணை ஹசனாவுடைய ஃபண்ட். இந்த ஃபண்டால் இதை செய்வோம். இன்றைக்கு ஒவ்வொரு என்ஜிஓஸ் இலங்கையில் எத்தனை என்ஜிஓ வேலை செய்யும், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான வேலை செய்யறாங்க, பில்லியன் கணக்கில் செலவழிச்சாங்க. ஒவ்வொருத்தர ஃபண்ட் இன்றைக்கு அவங்களோட ஃபண்டை பார்த்து ஆச்சரியமான ஃபண்ட். ஆனா இஸ்லாம் தான் காட்டி கொடுத்தது ஜகாத் என்ற ஃபண்ட், இஸ்லாம் தான் காட்டி கொடுத்தது காமன் ஃபண்ட் என்று சொல்லி வக்ஃபுடைய ஃபண்ட். ஆனா எங்கள்கிட்ட அது ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு சொல்றேன், கட்டிடங்கள்ல போயிட்டு செலவழிச்சது போதும், கட்டிடம் கட்டினதை நிப்பாட்டுவோம், இதுக்கு பிறகு ஃபண்டுகளை கிரியேட் பண்ணுவோம். என்ன ஃபண்ட்? எஜுகேஷனல் ஃபண்ட். இந்த ஃபண்டால நாங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு செலவழிக்கிறோம், இந்த ஃபண்டால நாங்க இதுக்கு செலவழிக்க போறோம், ஹாஸ்பிட்டல். இன்றைய பாருங்க சுபஹானல்லாஹ், அபுதாபியில துபாயில் ஒரு ஃபண்ட் இருக்குது, யுஏஇல ஒரு ஃபண்ட் ஒன்று இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஃபண்ட் சொல்லி ஹாஸ்பிட்டல் என்றதுக்காக வேண்டி அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஹோட்டல் ஃபண்ட்ஸ் ஃபண்ட் இருக்குது, டூரிசம் ஃபண்ட். இதே போல சமூகத்தில் மிக முக்கியமான நாங்கள் கலெக்டிவாக ஜகாத்தை சேர்ப்போம். எனவே ஜகாத் என்று சொல்லக்கூடியது கலெக்டிவாக சேர்க்கப்பட வேண்டிய உண்டு, ஜகாத் தனியாக கொடுக்கலாம். சில உலமாக்கள் சொல்றாங்க, எப்படி ஜும்ஆவுடைய தொழுகை தனிய தொலை ஏலாதோ இதே போல ஜகாத்தும் தனியாக கொடுக்கலாது. ஒருத்தர் பள்ளி கோடி வந்தாரு, ஜும்மாவுடைய 2.5 ரக்காத்து முடிச்சு, இப்ப என்ன செய்யணும் அவர்? இப்ப ஜும்மா தொழுவாரா தோர் தொழுவாரா சொல்லுங்களேன். ஜும்மாவுடைய தொழிய தனிய தொலைலா, பெருநாளுடைய தொழுக தனிய தொலைலா, அநேகமானவங்க பெருநாள் தனிய தொழுகிற, பெருநாள் தனிய தொலைலா, பெருநாளும் ஜமாத்து தான், ஜும்மாவும் ஜமாத்து தான். ஒத்தரது ஜமாத்து மிஸ் ஜும்மா மிஸ் ஆனா அவர் என்ன செய்வாரு? லோர் தான் தருவார். இதே போலத்தான் உலமாக்கள் சொல்றாங்க, ஜகாத் என்றது கூட்டாவத்தான் கொடுக்கோணும், ஜகாத் என்றது தனியா கொடுக்கலாம். என்ன ஆதாரம்? ஜகாத்து வாங்குற கூட்டம் எத்தனை பேர் இருக்கலாம் சொல்லுவோம்? ஜகாத்து வாங்குற கூட்டம் எத்தனை பேர் பேசுங்களேன்? எட்டு பேர். எட்டு ஒத்தர் யார் தெரியுமா? கலெக்ட் பண்ணி கணக்கு பார்த்து பங்கு வைக்கக்கூடிய ஆக்கள் ஒரு கூட்டம். அப்ப அர்த்தம் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அந்த ஜகாத்தை அட்மிட் பண்ணக்கூடியவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கூடியவங்க, கணக்கு பார்க்கக்கூடியவங்க, பங்கு வைக்கக்கூடியவங்க, அவை சரியான ஆக்களை கொண்டே கொடுக்கிறவங்க. இன்றைக்கு இது ஒரு 365 நாள் ஆபீஸ் ஆக இருந்து இந்த ஆபீஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ரம்ஜானுக்கு மட்டுமல்ல, எங்கள்கிட்ட ஒரு தேவை வந்திருக்கு, வீடு கட்டணும். இன்றைக்கு சொல்றேன், அன்பாக சொல்றேன், ஜகாத்து கலெக்டிவாகத்தான் செய்யணும். ஆரம்பத்தில் ஒரு நாயத்தை ஹுல்மின் அம்பாலியும் ஜகாத்தை கலெக்ட் பண்ணுவோம், ஜகாத் எடுங்க மக்கள்கிட்ட போயிட்டு உங்களோட ஜகாத். எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு பவர் இல்ல மக்கள்கிட்ட பத்தி கேட்கறதுக்கு. நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட அவங்களோட மஹல்லாவில, அவங்களோட அவங்களோட ஏரியாவில, அவங்களோட அவங்களோட லொகேஷன்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன ஃபண்ட் உருவாக்குங்க. அன்றைக்கு பாருங்க, இப்ப நான் கஃபாலாவில் எனக்கு பங்கு சம்பந்தம் இருக்கிறது, அதனால சொல்றேன். அன்றைக்கு ஆரம்பிச்சாங்க கஃபாலாவில் ஒரு ஃபண்ட் உண்டு, 3 லட்சம் ரூபா போட்டு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000 வீடுகள் கட்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவைகளுக்கு வாழ் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதே போல எஸ்டீம்கள், இதே போல அடிகேஷன்ல கஷ்டப்படக்கூடியவங்க, இதே போல கரல் ஹசனாவுடைய ஃபண்ட், வட்டி இல்லா கடன் கொடுக்கிற ஃபண்ட், இப்படிப்பட்ட ஃபண்டுகள் உருவாக்குங்க. இதுல ஒன்று தான் ஜகாத்துடைய ஃபண்ட். நாங்க ஜகாத்தை கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. சொல்லப்பட்டது போல ஜகாத்து வந்துச்சு, அடுத்த நாள் ஜகாத்தை பங்கிட்டு கொடுத்துட்டோம். ஜகாத் ஒரு நாளும் பேத்து யாருடைய அக்கவுண்ட்லயும் என்ன செய்ய முடியாது. அக்கவுண்ட்லயும் பேத்து ஜகாத் இஸ் த ரூல் ஆஃப் த கலெக்டிவ் ஜகாத் ஃபண்ட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இன் த கம்யூனிட்டி. இது வந்து மிக முக்கியமானது. ஓகே, எனவே இதை வந்துட்டு இது வந்து முக்கியமானது. குரான் இதை பத்தி ஏராளமாக ஹதீஸ்கள்ல, ஏராளமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில வந்த விஷயங்கள் இருக்குது. நான் இதனால மிச்சம் டீப்பா போகல. இந்த சப்ஜெக்ட்ல கருத்தெடுங்கோ, கவனமெடுங்கோ. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொருத்தரும் ஜகாத்தை கலெக்ட் பண்ணி ஜகாத்தை ஒன்று சேர்த்து கொடுக்கறதுக்குரிய அமைப்பை பாருங்கோ. அதுல கவனிக்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட்வர்தினஸ், டிரான்ஸ்பேரன்சி. ஜகாத் ஒரு நாள் மிஸ்யூஸ் பண்ண வேணும். அமானிதத்துக்கு யாரும் குறை சொல்ல வேணும். ஆரம்பத்தில் சொன்னது போல அல் அமீன் என்ற பெயரை நாங்கள் மறுவ திருப்பி எடுக்கணும். நான்டா ஒரு ஜும்மால கூட சொல்லி காட்டினேன், ஏன் காதல நான் கேட்ட விஷயம்தான். ஒரு வாப்பா, ஒரு முஸ்லீமாக போற முஸ்லிமான வாப்பா தந்த மகனுக்கு சொல்றாரு, அவன் அந்த முஸ்லீம் கடையில சாமான் வாங்காதே, இவன் பைத்து வாங்கிட்டு வா. நாங்கள் இவ்வளோ நாள் கேள்விப்பட்டது ஒரு மாற்று மதத்தவர், ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர் சொல்றதைத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வாப்பா, முஸ்லிமான வாப்பா ஒரு முஸ்லிமான மகனுக்கு சொல்றாரு, இவன்கிட்ட போய் சாமான் வாங்காது, இவன்கிட்ட சாமான் வாங்க. பத்து வருஷங்களுக்கு முன்னால 100% 100% ஓன் பண்ணி கொண்டிருந்த ஜுவல்லரி இல்ல ஜெம் வியாபாரம், மாணிக்க கல் வியாபாரம், சரியா பைசஜர், மாணிக்க கல், எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 10 வருஷத்துக்கு முன்னால. நாங்க சொல்ற விலைக்கு அவங்க தந்துட்டு போவாங்க. இன்றைக்கு 50% கையொட்டு பேய்த்துட்டு 50% இல்ல, 50% இல்ல. வியாபாரத்தில் வியாபாரத்துக்கோ 4 விஷயம் இல்லா போனா வியாபாரம் இல்லா போகும். இது எழுதி வச்சுவோம். என்றைக்கு வியாபாரத்தில் போய் வருமோ, என்றைக்கு வியாபாரத்தில் வாக்கு மீறுவோமோ, என்றைக்கு வியாபாரத்தில் நம்பிக்கை துரோகம் செய்வோமோ, என்றைக்கு பார்ட்னர்ஸ்ல வியாபாரத்தில் ஒத்தரவிட ஒத்தர் கூட சம்பாதிக்கணும் என்ற உணர்வு வருமோ, அன்றைக்கு அந்த பிசினஸ் எங்க விட்டு போயிடும். எனவே கூட்டு ஜகாத்து இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், மிக முக்கியமான ஒரு பணி. உங்களோட கையில ஒரு தடுப்பட்டது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்ப தந்துட்டு போனாங்க, அவங்கள்ட்ட ஒரு இருக்குது என்ன சொன்ன கஃபாலா ஷேக் அகாரல்ல பதில் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு நிறுவனம் உண்டு, அது அவங்க அவங்க அதுல அதுல ஒரு கேரிங், அது ஷேரிங் கேரிங் கேரிங்ன்றது ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, இதுல எத்தீம்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான எத்தீம்கள். வாப்பா உமா மௌத்து, இன்னைக்கு சில கவலையான செய்திகள் தான். இராக்குடைய பாப்புலேஷன்ல, லேடிஸுடைய பாப்புலேஷன்ல 10% இருக்கிறாங்க வீடோஸ். டோட்டல் இராக்குடைய லேடிஸ் பாப்புலேஷன்ல எத்தனை பர்சன்ட்? 10%. இலங்கையில ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல, நார்த்தர்ன் ப்ராவின்ஸ்ல நூத்துக்கணக்கான, எனக்கு நம்பர் ஞாபகம் இல்ல, எத்தனையோ வீடோஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கொடுக்கறாங்க, நேரடி பேட்டி கொடுக்கறாங்க, எங்களை வித்துத்தான் எங்கட பிள்ளைக்கு நாங்க பால் பறக்கிறோம். என்ன சொல்றோம்? எங்களை வித்துத்தான் எங்கட பிள்ளைக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம். எனவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, அன்பாக சொல்றேன், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். ஜகாத் என்றது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் ஜகாத்தை உண்டு சேர்ப்போம், ஜகாத்தை உண்டு சேர்த்து கொடுப்போம். எனவே ஜகாத்தை மட்டுமல்ல, ஃபண்டுகளை உருவாக்குங்கோ, கர்வே ஹசனாவுடைய ஃபண்ட் உருவாக்குங்கோ, எஜுகேஷன் ஃபண்ட் உருவாக்குங்கோ. இதே போல இன்னும் ஒன்றே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஆலிமாக இருப்பதின் காரணமாக, ஆலிம்கள் சார்பாக நான் தான் பேசணும், வேறத்தோடு பேச மாட்டாங்க. என்ன சொன்ன உலமாக்களுக்கு என்று சொல்லி ஒரு ஃபண்ட் உருவாக்குங்கோ. உலமாக்கள் நாட்டில் உள்ள உலமாக்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணியவான்களாக மாறும். சில மக்களை தெரியும், எனக்கிட்ட வந்து கேட்டாங்க, முஃப்தி சாப் ஒரு அமௌண்ட் பணத்தை நான் ஒதுக்கிறேன் கரோலை ஹசனாவுக்கு, சொந்தமா எல்லாருக்கும் செய்ய, நாங்க எல்லாரும் செய்தோம். என் மவளோட கல்யாணத்துக்கு நான் ஒரு கோலை வச்சு மவளோட கல்யாணம் செய்யணும் சொல்லி கூட்டி படிச்சு பார்த்தா 15 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா, சுபஹானல்லாஹ், சேர்த்து கல்யாணம் பண்ணி செய்யலும்டா. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் ஒரு உண்டை கிரியேட் பண்ணணும், நான் உண்டை செய்யணும். ஒத்தர் வந்தாரு, முஃப்தி சாப் என்கிட்ட 50 லட்சம் ரூபா பணம் இருக்குது, இந்த பணத்தை நான் ஒரு ப்ரொஜெக்டுக்கு தாரேன், என்ன செய்யலாம்னு சொல்லும் போது உண்மையில் எனக்கு தெரியா, அதை பத்தி கைட் பண்ற அட்வைஸ் எனக்கு இருக்கல்ல, நான் அவரை காட்டி கொடுத்தேன் ரிஸி முஃப்திக்கு. அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்யட்டும், அவர் அவருக்கு கைட் பண்ணினாரு, இந்த பணத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்களாக செய்யுங்க ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு, மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு. யாருக்கு? மதரசாக்கள் ஓதி கொடுக்கிற உலமாக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு. அப்ப மதரசாக்கள் ஓதி கொடுக்கிற உலமாக்கள் என்று சொன்னா 250 மதரசா இருக்குது. ஒரு மதரசாவுக்கு எவரேஜ் 10 பேர் வேணும். அப்ப எத்தனை பேர்? 2500 பேர். இந்த 2500 பேருடைய ஒரு ஆளுடைய வயதுக்கு சோம் இல்லாமல் என்ன செய்வாரு? மதரசாக்கள் எந்த அமைப்பும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கஷ்டத்தில் விடுறோம். இப்ப இன்றைக்கு பேத்து கேட்ட அவர் இன்றைக்கு சபையில இல்ல, அவர்கிட்ட பேத்து கேட்டா 50 லட்சம் ரூபாவுக்கு ஆரம்பிச்சது இன்றைக்கு 15 மில்லியன் ஆகிட்டது. எத்தனையோ கிலோ தங்கம் அவர்கிட்ட, எத்தனையோ பேருடைய தங்க நகை அவர்கிட்ட, சும்மா கொடுக்க மாட்டார். உடமா வந்திருந்தா மதரசால லெட்டர் வரணும், தங்கத்தை கொண்டு வந்தீங்க நான் படம் தான், என்னைக்கு ஏலா போகவோ அன்றைக்கு நான் வித்தெடுத்துக் கொள்வேன். அவர் சொல்ற, யாரும் இதுவரைக்கும் எனக்கிட்ட வந்துட்டு டைமுக்கு மீறல்ல, ஒவ்வொருத்தரும் டைமுக்கு வந்து வாங்கிட்டு போறான், கொடுத்துட்டு போறேன், நானும் இதை செஞ்சுட்டு போறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாட பிரியத்தின் பரக்கத்தை பார்த்து கூட்டிடுறேன். எனவே நான் அன்பாக சொல்றேன், உலமாக்களுக்கு என்று சொல்லி ஒரு ஃபண்ட் உருவாக்கும், அவங்களுடைய கண்ணியத்தையும் பேரிக்குங்க, கொடுக்கறதே கண்ணியமா கொடுங்க, சண்டையா செய்ய பாருங்க, ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. இந்த சப்ஜெக்ட் மிச்சம் டீப்பா போகல, நேரத்தை கவனத்துல கொண்டு நேரம் மிச்சம் பேசிட்டது. எனவே அல்லாஹ் சொல்றான், உங்களோட பணத்தை நீங்க சதக்கா கொடுங்க, இந்த பணத்தை நீங்க எடுக்கிறது இதாக்குறது, இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நபியினுடைய காலத்துல இன்னும் ஒன்றைக்குது, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலும், பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதை சஹாபாக்களும் கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொன்னாங்க, நீ கொடுத்தா உன்னோட பொறுப்பு முடிஞ்சு, அதுக்கு பிறகு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவங்க அல்லாஹ்விடத்தில் வர சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருக்கும் நல்லவைகளை கொண்டு கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, தௌஃபீக் செய்வானாக. இந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கி தந்த அல்லாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.
எப்படி கொடுக்கணும்?
பாவிக்கிற தங்கம் 1 to 100
இருக்குது, நான் எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்?
நான் ஆரம்பத்தில் சொல்லிட்ட வந்து பாவிக்கிற தங்கம் ஜுவல்லரி, ஜுவல்லரிக்கு ஜகாத் இல்லை. பாவிக்கிற ஜுவல்லரிக்கு ஜகாத் இல்லை, பாவிக்கிற ஜுவல்லரிக்கு ஜகாத் இல்லை. ஆனா வீண் விரயம், இஸ்ராஃப் என்ற எல்லையை தாண்டினால் அது எவ்வளவுன்றதை நீங்க தான் முடிவு செய்யணும். ஜஸாகல்லாஹு கைர்.
We'll be taking questions now and refreshments also will be served. So if you have any questions, put your hands up and we'll bring the mic to you, inshallah.
அஸ்ஸலாமு. அதாவது ஒரு வியாபாரம் பண்ணும்போது அதில் உள்ள இருப்புக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதாவது இன்று இருப்பு எடுக்கப்பட்டால் அந்த இருப்பு 5 மில்லியன் என்றால் அந்த 5 மில்லியனுக்கும் அதாவது ஒரு வியாபாரத்தின் இருப்பு 5 மில்லியன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 5 மில்லியனுக்கும் எனக்கு வரவேண்டிய இன்னும் 2 மில்லியன் இருந்தால் அந்த 2 மில்லியனுக்கும் நான் கொடுக்க வேண்டியதுக்கும் சேர்த்தா கொடுக்க வேண்டும்.
இல்ல இப்படிதான் விஷயம். நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குது, இப்ப 2 மில்லியன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த 2 மில்லியன் தான் எங்க இருக்குது, உங்களுடைய ஸ்டாக்ல இருக்கு. கொடுக்க வேண்டியது எங்க இருக்குது, இப்ப ஸ்டாக்ல தான் இருக்குது. இப்ப உங்களுடைய ஸ்டாக் 5 மில்லியன் இருக்குண்டா, உங்களுக்கு வர வேண்டிய 2 மில்லியன், நீங்க கொடுக்க வேண்டிய 2 மில்லியன், கொடுக்க வேண்டியதும் 2 மில்லியன் இருக்குண்டா, அந்த 2 மில்லியன் எங்க இருக்குது. இப்ப கொடுக்க வேண்டிய 2 மில்லியன் அங்கர் கம்பெனிக்கு நீங்க 2 மில்லியன் கொடுத்திருக்கிறால் அந்த 2 மில்லியன் ரூபாய் வேர்த்தான சாமான இங்க இருக்குது, ஸ்டாக்ல இருக்கு. எனவே அந்த ஸ்டாக் நீங்க கொடுத்தாகும்.
அடுத்தது ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு போகும்போது பொதுவாக இந்த வருடத்தில் 5 மில்லியன் என்னிடம் உள்ளது, வியாபாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது லாபம் இல்லை, ஒரு சாதாரண லாபம் என்று வைத்துக் கொள்ளும் போது தொடர்ந்து அந்த 5 மில்லியனுக்கும் வருடாவாரம் கொடுத்துக் கொண்டு போக வேண்டுமா?
கொடுத்தோம்.
அப்போது அந்த முதல் கரையக்கூடிய ஒரு சாத்திய கூறுங்க.
அப்படி யாரும் யாவரம் பண்ண மாட்டாங்கண்ணா, வருஷத்துக்கு 2.5% ப்ராஃபிட் யாரும் யாரும் போறலே. வருஷத்துக்கு வியாபாரம் பண்றா அதன் ஆரம்பத்தில் ஹதீஸ் சொன்ன உங்களுக்கு மண் வலிய மால் எத்தீமி பல்யத்தஜர், எத்தீமுடைய பணத்தை யாராவது தாய் கொண்டா அவர் வியாபாரம் செய்யுங்கோ, இல்லட்டி ஜக்காத்து சாப்பிட்டு பேசிடும். அவர் வியாபாரம் செய்ய இல்லட்டி ஜக்காத்து கொடுத்தனாகும். அதனாலதான் சொன்ன கட்டத்தில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்ல ஜக்காத்து, பேலன்ஸ் ஷீட் தான் ஜக்காத்து.
லாபத்துக்கு அல்ல, லாபத்துக்கு அல்ல, முதல்
இருப்புக்கு தான் ஜக்காத்து. அந்த ஒரு புதிய ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் பரவிவார் என்று சொன்னால் ஒருக்க பணத்துக்கு ஜக்காத்து கொடுத்தா மறுவா கொடுத்த தேவையில்லை. அப்படி அல்ல, பணம் என்றதை முதலாவது இதை விளைய கொள்ளணும். சேவிங் என்ற இஸ்லாத்துல குடும்பம் கூட குரான்ல ஒரு பாவிக்காத வார்த்தை தான் சேவிங் என்றது. குரான் எங்கே சேவிங் என்று வார்த்தைக்கு குரான்ல இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்ன இருக்கு சேவிங்ஸ் இல்லை, சேவிங் சென்றது யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கமோடிட்டியை, அந்த கமோடிட்டியை 15 வருஷத்துக்கு சேவ் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னதல்லாம பணம் மட்டும் சேவ் பண்றது. ஒரு ஹதீஸ் சொன்னதற்கு தெரியும், கொஞ்சம் யோசிங்க பாப்போம். வாய் சாப்பிட்டும் காது கேட்கட்டும். என்னன்னு சொன்னா 3 பேர் குகைக்குள்ள போனாங்க, 3 பேர் குகைக்குள்ள போனாங்க, ஒரு பெரிய ஒரு கல் வந்து குகை மூடிக்கொண்டு ஹதீஸ் புகாரி வாயில். அப்ப குகைக்குள்ள மூடிக்கொண்டா 3 பேரு சொல்றா எங்களுக்கு வெளியே போறதுக்கு வேற வழியோ இல்ல. நாங்க செஞ்ச நல்ல அமல் தான், நாங்க செஞ்ச நல்ல அமல். 3 பேரும் துவா கேட்கிறாங்க, ஆச்சரியமான துவா சுகாரம். இப்ப நாங்க ஒரு இதுல ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நாங்க துவா கேட்கணும், நாங்க செஞ்சத்தை வச்சு, நாங்க செஞ்சத்தை வச்சு, நான் இன்னாவுடைய மகன், நான் இப்படிப்பட்டவர் இல்ல, நான் இது செஞ்சிருக்கிறேன். ஒத்தர் துவா கேட்டால் தந்த உமக்கு வாப்பக்கு செஞ்ச சில லாபங்கள் சில இதை வச்சு எல்லா என் உம்மை வாப்பு இப்படிப்பட்டவன் இப்படி செஞ்ச எனக்கு இது விஷயம் சுகானந்தம். உம்மை வாப்பக்கு ஹிதுமத்தை செய்த பாக்கியத்தை போல பாக்கியம் வேறொன்றுமே இல்லை. அது லொஸ்தானத்துக்கு பிறகு மறுவ கவலைப்பட்டுவேலே. அல்லா யார் யாருடைய பெற்றோர்கள் தபாலியாக இருக்கிறாரோ அத்தனைகளுடைய கவலையும் அல்லா பிரகாசமாக்கி வைப்பானா. உண்மையிலே அந்த லொஸ்டுக்கு பிறகு உள்ள மூணு பேர் ஒருத்தர் துவா கேட்டார், யாருலாம் என் உண்மைக்கு இப்படி செஞ்சேன், பாபக்கு இப்படி செஞ்சு உதவி செய்ய கண்ணு கொஞ்சம் பணிய வந்துச்சு, ஆனா வெளியே போயிட்டு போயிடலாம். 2வது ஆள் துவா கேட்டார், அவர் சொன்ன ரொம்ப ஆச்சரியமான துவா, நான் 1000 ரக்காத் துவா கேட்கவும் இல்லை, நான் இத்தனை கோடி மில்லியன் கொடுத்த துவா கேட்கவும் இல்லை. அவருடைய துவா வித்தியாசமான துவா. அவர் சொன்னது யாருலாம் பாவம் ஒன்று செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஓண்ட ஞாபகம் வந்து நிப்பாடு யாழ்லா ஒரு பாவம் ஒன்று செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அந்த பாவத்தை செய்யாம நான் தப்பி வந்துட்டேன். இது ஒரு வசீலா. ஒரு வாலிபக்குள்ள துவா கேட்கிறார், யாழ்லா எனக்கு முன்னால் ஒரு பொங்குடக்குள்ள ஒரு பெண் அதாவது நான் ட்ரெஸ் பண்ணி வந்தா என் கண்ணுக்கு தென்பட்டு தென்பட்ட உடனே கண்ண பார்வையை பதிய போட்டுக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அல்லாஹ் அவனுக்கு தஹஜ்ஜத்துடைய ஹலாவத் நசீபாக்குவான். தஹஜ்ஜத்தில் இன்பம் கிடைக்கும். மூணாவதால் துவா கேட்டார், ஆச்சரியமான துவா, ஒரு ஆச்சரியமான துவா. இந்த துவா தான் சொல்ல போறேன். என்ன துவா தெரியுமா? யாழ்லா எனக்கு தொத்தர் வேலை செஞ்சார், சேவிங் சென்டர் இல்லைன்றதுக்கு நான் ஆரம்பிச்ச பொருளுக்கு சேவிங் சென்டர் இல்லை, எனக்கு தொத்தர் வேலை செஞ்சார், சம்பளம் வாங்காம போயிட்டார். நாங்க நீங்க என்ன செஞ்சோம் இப்ப? எங்க உள்ள ஒரு சேவன் கேள் இருந்தா, கடையில் ஒரு சேவன் ஒரு ஒருத்தர் சேல்ஸ்மேன் இருந்தா வேலை செஞ்சாரு, 15 நாள் அவருக்கு சம்பளம் 10,000 ரூபாய், 15 நாள் வேலை செஞ்சு பெய்தாரு, போனவர் வரல, கணக்கு பார்க்கிறோம் இவர் 15 நாள் வேலை செஞ்சிக்க சம்பளம் எடுத்தில்ல, எவ்வளவு சம்பளம் இப்ப? 5,000 ரூபீஸ். நாங்க என்ன செய்வோம்? 5,000 எடுத்தோம், அம்லப்ல போட்டோம், நல்லா தொட்டினோம், மேலே கால பேர் எழுதினோம், அப்படியே வச்சிருவோம். இஸ்லாம் சொல்றது இதுவும் பரலைஸ் எக்கானமி. இந்த அமௌண்ட் கூட தள்ளி என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்க கூடாது. அந்த மனிதர் சொன்னாரு, யாழ்லா எனக்கு தொத்தர் வேலை செஞ்சாரு, சம்பளம் வாங்காம பெய்த்தாரு, நான் ஒரு ஆட்டை வாங்கி போட்டேன், அது குட்டி போட்டுச்சுது, அது பெரிய பண்ணையாக மாறிச்சுது, இத்தனை வீதம் குரோத் ஆகிச்சுது, நான் இதை பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கிட்ட வந்து சம்பளத்தை கேட்டார். நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு இவர் தான் நாள், நான் என்ன செஞ்சேன் யாழ்லா உள்ளதெல்லாம் கொடுத்துட்டேன், இன்கம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். பணம் என்றது ஒரு நாளும் பெய்த ஒரு இடத்துல தேங்கி நிற்க கூடாது. பணம் பணத்தை சம்பாதிச்சு ஆகும். இன்றைக்கு சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த கன்செப்டுக்கு வந்தா பவர்ட்டி இல்லாம போயிடும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம போயிடும், எல்லாருக்கும் ஜாப் இருக்கு. ரைட். வேற
அஸ்ஸலாமு அலைக்கும். சேவிங் அக்கவுண்ட்ல பிரின்சிபல் மணிக்கு ஜகாத் கொடுக்கணும்
கட்டாயம்.
அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் நீங்க சொன்னீங்க சேரிட்டி பல கொடுக்க சொல்லு, அது ஹராமான காசு, எந்த சேரிட்டி பல கொடுக்கலாம்?
எதுக்கு கொடுக்கிறது?
பள்ளிக்கு கொடுக்கலாம், மதரசா கொடுக்கலாம்.
பள்ளி மதரசா கொடுக்கறதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு பாதிக்கிறதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லை. விளைச்சா அவங்களுக்கு கொடுக்க விதானமாக சிக்கல்கள் என்னைக்குன்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கு ஒரு நன் முஸ்லிம் காசு கொடுத்தாரா இத பாவிங்கன்னு சொல்லி அதையும் பாவிக்க ஏதும்ன்றதுதான் சொல்ல, பாவிக்க ஏதும்ன்றதா சொல்ல. ஆனாலும் கூட அதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பள்ளியோ ஒரு மதரசாவோ நல்ல விஷயங்களுக்கு அதை பாவிச்சாம ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு பாவிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நல்ல அட்வைஸ். ஆனால் கொடுக்க ஏதுமாட்டே கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை.
அஸ்ஸலாமு அலைக்கும். வர வேண்டிய கடனுக்கு எனக்கு ஜகாத்ல கணக்கு பார்த்தா வர வேண்டியவங்களுக்கு அதை கழிச்சுடுமா? நான் பிசினஸ் பண்ணிக்கிட்ட போகல, எங்களுக்கு தரக்க வேண்டியவங்களுக்கு கடனு ஜகாத்ல கழிச்சிடுமா? ஜகாத் கணக்கு பார்த்ததுல அந்த எங்களுக்கு நான் பிசினஸ் பண்றோம், அது எங்களுக்கு வர வேண்டிய கடனைக்கு அதுல தர முடியாதவங்களோட கடனை எங்களுக்கு ஜகாத் கணக்கு பார்க்கறதுல கழிச்சிடுமா?
அவங்க என்ன கேட்கிறாங்கடா, நல்ல ஒரு கேள்வி. எனக்கு ஒருத்தர் கடன் தரக்கியார் 1,00,000 ரூபாய், எனக்கு ஜகாத் 2,00,000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஜகாத். நான் என்ன செய்ய போறேன்? ஏன் 2,00,000 ரூபாய் ஜகாத்துல 1,00,000 ரூபாய் கழிச்சு போட்டு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். அதான கேள்வி. இந்த இடத்துல வந்தா செய்யலாம். நீங்க அவருக்கு செய்ய வேண்டும் சொன்னால் உங்களோட 1,00,000 ரூபாய் ஜகாத்தை கொண்டு தவறு கொடுக்க யாருக்கேன்? அவருக்கு. ஆனா கண்டிஷன் போடலாம், அவர் தந்தா அவராக விரும்பி தந்தா அவருக்கு என்ன செய்யலாம்? அவர் எடுத்துக்கொள்ள ஏதோ அவர் தரையில் அவர் வேறொன்றுக்கு பாவிச்சார், எங்களுக்கு பிளே பண்ணோம் ஏதா, எங்களுக்கு பிளே பண்ணோம் ஏதா. ரைட்.
அதுலேருந்து இப்ப நாங்க ஸ்டாக்குக்கு ஜகாத் கொடுக்கணும் தானே சார் ஸ்டாக் இருந்தா? இப்ப அது வந்து நாங்க கணக்கு பார்க்க போக்கல, சில நேரம் மாசம் முத எடுத்த ஸ்டாக்கிக்கும் கடைசா எடுத்த ஸ்டாக்கிக்கும் அதுக்கு என்ன?
இப்ப
இக்கிற சாமானத்துக்கு ஜகாத் கொடுக்கணும் ஸ்டாக் கொண்டு இருந்தா. இப்ப அதுக்கு வந்து நாங்க இப்ப கணக்கு பார்க்க போக்கல, வருஷத்துல ஃபர்ஸ்டா எடுத்ததும் மீக்கும், கடைசியா இப்ப நேற்று முந்தினாத்தும் எடுத்த சாமானமும் மீக்கும். அதுக்கு என்ன நாங்க இந்த,
அதாவது நீங்க உதாரணமாக ஷாபான் 15 தான் கணக்கு பாக்குறீங்க, ஷாபான் 14 திகதி ஸ்டாக்குள்ளுக்கு வந்தது மீக்கும், ஷாபான் 14 திகதி ஸ்டாக்குள்ளுக்கு வந்தது மீக்கும், மறுபக்கம் பண்ணீங்களே ஷாபான் 14 நாள் வெளியே போனது மீக்கும், உள்ளுக்கு வந்தது போல வெளியே வந்த வெளியே போனது மீக்கும். எனவே அன்றைக்கு நாள் என்ன இருக்குதோ அதை நீங்க கணக்கு பார்க்கணும், அது எப்ப வந்தன்ற பிரச்சனை. உதாரணமாக ஒரு வருஷமாக ஒரு பொருள் இருந்துட்டு நாளைக்கு இந்த காத்து கணக்கு பார்க்க போறது இன்றைக்குதான் பேசுது, அப்பே மாதிரி காத்து இல்ல. நீங்க ஒரு வருஷமா வாங்கலாத சாமான நேற்று தான் வாங்கினீங்க, அதுக்கு நான் செய்ய வேண்டி வரும். அன்றைக்கு நாள் என்ன எக்ஸிட் ஆகுதோ என்ன இருக்குதோ இதுக்கு இந்த காத்து கொடுக்கும்.
நீங்க சொல்லீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது சேரிட்டி கொடுக்க சரி, அதை கொடுக்கறது நீயே தொண்டு வச்சு கொடுத்தா அது ஆகாம ஆயிடுமாண்ணா. ஓகே, நீங்க சொன்னீங்க இந்த பேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வருது, அதை சேரிட்டியா கொடுக்க சொல்லுங்க, சேரிட்டியா கொடுக்க போக அதுல ஒரு நீயே தொண்டு வச்சுன்னா அதாவது கொடுக்குறேன்னு சொல்லி அது வோன்ட் இட் பிகம் ஹராம்.
வரக்கூடிய
இன்கம் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு வருஷமாக வருஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு காத்து வாஜிபாகும். ஆனால் அந்த பணத்தை சும்மா வைக்கிறது கூடாது, இருந்தால் தான் அந்த காத்து வாஜிபம். அதுக்கு இந்த காத்து
அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப ஜகாத் வந்தது ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டிடியூட்டாலோ சேர்ந்து கூட்டா சேர்ந்து சேர்க்கிறாங்க, சேர்த்த பிறகு அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த ஜகாத் எலிஜிபிள் உங்களுக்கு சொல்ற அவங்கள்ட தேவைகளுக்கு ஆர்கனைசேஷன் பேசி செலவழிக்கிறா, இல்லாட்டி அந்த ஜகாத் பணத்தை அவங்களுக்கு கையில இது கொடுக்குறா அவங்களோட தேவையை பூர்த்தி வாங்கிக்கொண்டிருக்கிறாங்க.
நல்ல ஒரு கேள்வி. அதாவது அவங்க கேட்கறாங்கன்னா இப்ப நாங்க ஜகாத்தை கலெக்ட் பண்ணிட்டோம், ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜகாத் வந்திருக்குது, நாங்க ஸ்டடி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 பேருக்கு உதவி செய்ய போறோம், 10 பேருக்கு உதவி செய்ய கூட காசை கொண்டு கையில கொடுக்கறதா அல்லது அவங்களுக்கு தேவையான சாமான வாங்கி கொடுக்கறதா, ரோ மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதா, மெஷினரிஸ் வாங்கி கொடுக்கறதுன்னு கேட்கறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இதுல சின்னம் கொஞ்சம் டீப்பா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, சிலவங்கள்ட்ட கொண்டு வந்து ஜகாத்து காசை கொடுத்தா நான் இதை கண்ணால பாத்திக்கிறேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் ஜகாத்து கொடுத்தாங்க நாங்க உங்களை உங்களோட தேவைக்கு, அவங்க பார்த்தாங்க தெரியுமா அவங்க கொடுத்துக்கிறாங்க சொன்னா வீடு கட்டுறதுக்கு, வீட்டை கொஞ்சம் டாய்லெட் தொண்டில டாய்லெட்டை வச்சு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள கமர்க்குள்ள வைக்கிறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவங்கள்ட்ட போயிட்டு 3 மாசத்தே பிறகு போயிட்டு வேலை முடிஞ்சது பார்க்க போனா அவங்க சொல்லிட்டாங்க இல்ல ஜகாத்து வந்து காசு தந்தீங்க ஒண்ணு இல்ல, இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா கலர் டிவியா மாத்திட்டோம், ஏன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கும் என்றிருந்தா அந்த ஜகாத்தை சேர்க்கக்கூடிய நிறுவனம் என்ன செய்யணும், இதை மானிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எந்த பர்பஸுக்கு நாங்கள் உதாரணமாக நான் சில ஜகாத் கல்வி உடைக்கிறேன், ஒரு ஜகாத் சொன்னா பயிற்சி காணி வாங்கின பெரிய ஒரு லேண்ட், லேண்டை வாங்கி அந்த லேண்டு கொடுக்கிற காசை ஜகாத்து யாருக்கு வாஜிபாகதோ அவங்களும் மூலமாகத்தான் அந்த காசை யாரு கொடுத்தாங்க, காணி ஓனருக்கு கொடுக்கிறாங்க எல்லாம் சரி, அவரும் ஒரு முஸ்லீமால் அவரும் எக்ரி. காணியை கொடுத்தது அறிவு முடிச்சோடனே 3 நாள்ல பார்த்தா காணி இல்ல, காணிய சிங்கிளாக இருக்கு, காணிக்கு பொறுமதி எவ்வளோ 10,000 ரூபா, 5,000 ரூபாய்க்கு, 2,000 ரூபாய்க்கு, 8,000 ரூபாய்க்கு காணியை விரும்பி போறாங்க யாரு. அப்ப அதுக்கு இப்ப கேட்கிறாங்க வந்து சத்துவா கேட்கிறாங்க முஸ்லி சார், காணி அவங்களோட பேருக்கு எழுதிட்டு அதுல ஒரு என்ன சொல்ற கேவியத்தோடு போடுறது இந்த காணியை எங்கள்கிட்ட கனவு கேட்கல, இது ஏழு மணி கேட்கிறாங்க. எனவே ஞாபகத்துக்கு சில கட்டங்கள்ல அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசும் சில விஷயங்களை ஹெல்ப் பண்ண வேண்டி வரும். இப்படிப்பட்ட கட்டங்கள்ல ஏழைகளுடைய கையில பணத்தை கொடுத்தவங்க, ஏழைகள் ஏற்கனவே ஒன்றும் தெரியாது, பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, நீங்க ஒன்றை கொடுக்குறீங்க இப்படி செய்யணும். எனவே இந்த விஷயத்துல சரியாவுடைய கண்ணோட்டத்துல பணம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் நீங்க செய்யணும், ஆனா பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு கன்ஃபார்ம் என்றிருந்தால் நாங்க என்ன சொல்லுவதை நாங்களாக ஹெல்ப் பண்றதுதான் பிரயோஜனமாக.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸகாத் கொடுக்குற டேட் வந்து இன்றைக்கு என்னது, ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு முதல் ஒரு 10 lakhs இன்கம் வருது, ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு முதல் 10 lakhs இன்கம் கொண்டு வருது, அப்படியோ சேவிங் ஆகிக்கிறது என்னட்ட. இப்போ ஃபைவ் மந்த்ஸுங்கிறதால நாங்கள் ஸகாத் கொடுக்கல, ஸகாத் கொடுக்குற டேட் இன்றைக்கு எக்ஸாம்பிள்
இன்றைக்கு
ஃபைவ் மந்த்ஸுக்கு முதல் ஒரு 10 lakhs இன்கம் வருது இன்றைக்கு.
அதை நீங்க செப்பரேட் பண்ணலையே. உதாரணமாக அந்த 10 லட்சம் ரூபாய் 5 மாசத்துக்கு முடிச்சு செப்பரேட் ஆகிட்டீங்க, அந்த பிசினஸ்ல போடாம எடுத்து நீங்க வேலையா போட்டீங்க, அப்ப என்ன செய்ய இப்ப அதுக்கு நீங்க 5 வருஷத்துக்கு அதுக்கு வருஷம் பூர்த்தி ஆகும். இதை நீங்க இதுல போட்டு ரோல் அடிக்க பிசினஸ்ல ரோல் ஆகும் இருந்தால் அந்த கேபிட்டலுக்கு என்ன வருஷம் பூர்த்தி ஆகுதோ அந்த வருஷம் தான் இது பூர்த்தி
ஆகும். பிசினஸ் பண்ண இல்ல கேஷ் சும்மாவே இருக்குது, பிசினஸ் பண்ண இல்ல அது கேஷாவே இருக்குது.
ஜகாத்தில்
வரக்கூடிய இன்கம் வந்து ஒரு வருஷம் இருந்தால் கடந்து
போகும். போற ஒரு பிசினஸ், லொஸ்ஸா போற ஒரு பிசினஸ், ப்ராஃபிட் இல்ல,
ப்ராஃபிட் வரும். சேவிஸ்ன்றதே முதலாவது உதாரணம், நீங்க ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்க, டாக்டர் ஒருத்தர் கிளினிக் வச்சிருக்காரு, அவருடைய ரெண்டல் அதெல்லாம் இருக்கு, ரெண்ட் கட்டுறது, மேஸ் டே சாலரி எல்லாம் இருக்குது. இவர் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் என்ன செய்தில்ல, செலவு கவர் ஆகல, அவருக்கு ஜகாத் வராது, அவருக்கு ப்ராஃபிட் வருகிறது. அந்த ப்ராஃபிட் எதுக்கு வருஷம் பூர்த்தி ஆகும் விஷயம் இருக்கு. ஜகாத்
நான் 1 லட்சம் ரூபாய் ஜகாத் கொடுக்கிறது, ஆனா குடும்பத்தினரால் 1 லட்சம் ரூபாய் கடனாளி ஆகிக்கிறார். நான் பண்ட்டுக்கு கொடுக்குறதா இல்ல அவர கடனை கொடுக்க நான் கொடுக்குறேன்.
அப்படி பார்க்க போனா ஜகாத் வந்து குடும்பத்தில் சொல்லக்கூட குடும்பத்தில் கொடுக்குற ஹக்க கொடுக்கணும். குடும்பத்துக்கு செலவழிக்கிறது தனி இபாதத், குடும்பத்துக்கு செலவழிக்கிறது தனியுறை பாதம். எனவே குடும்பத்துக்கு செலவழிக்கிறத நாங்கள் செய்வோம், வேறையாக ஜகாத்து வேறையாக செய்யணும், அதுதான் வித்தியாசம். ஜஸாகல்லாஹு கைர்.
For more lectures, visit slhub.com.